hare ram 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 hare 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 krishna 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 hare 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 ram hare ram 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 hare 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 krishna hare krishna 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 hare ज्ञानवैराग्यभूषणम् श्रीमते सदनादार्यम् वन्दे वेदान्तशेषिणम् लक्ष्मीनाथसमारम्भम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ गूढं शरश्च महदावय भक्तनाद श्रीभक्तिदारकुलशेखर कामिरेणु परकालयतीन्द्रमृष्णा श्रीमत्परामृगमुनि प्रणभोऽनित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम्बरम् वसुदेवसुतम् देवम् पञ्चचानूरमर्धनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जन्माद्यस्य यतोऽङ्गयात् ईशरतश्चातेष्वभिज्ञः स्वरात् ते मे ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारि मृगाम् यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्नात्वेन सदा निरक्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मक्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सदा वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते स कृतभिः शुश्रूषुभिः सक्षणात् निगमकल्पतरोर्गलितम् स ఫలం సుఖముగా అమృత ధవ సంయుతం విభగ భాగవతం రసమాలయ ముహురహో ప్రవ్రజంత మనువేదమవేద కృత్యం ద్వైపాయనో విరహకాదర ఆజుహావ పుత్రేది తన్మయతయా తరవో అభినేదుక్తం సర్వభూత హృదయం మునిమానతోస్మి యస్వానుభావం అఖిల శృతిసారమేకం అధ్యాత్మదీపం అతిశతం సమోంధం సంసారిణ కరుణయా పురాణ గుహ్యం తం వ్యాసూణ ఉపయామి గురు మునీనా దేవీం సరస్వతీం వ్యాసం తోజయముధీరేత్ నామ సంకీర్తనం యస్య వసుదేవ సుతం దేవం ప్రణామం లక్ష్మణముని ప్రతిజిష్ణాతు మానక ప్రసాదయతి యస్సూక్తి స్వాధీన పతికాం శుతి ఉపవీధినం ఊర్ధ్వపుంజవంతం త్రిజగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్తవాహమీరే శిఖయా శేఖరినాం పతిం యతీమ కూమన్ను మారు పొరుందీయ మార్గం புகழ்மலிந்த பாமன்னு மாறும் அடிபணிந்துயம் பல்கலையோர் தாமன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவம் அவன் நாமங்களே. இன்றாக நாளையே ஆக இனிச்சிறிதும் நின்றாக நின் அருளும் என் பாலகே. நன்றாக நான் உன்னை அஞ்சியிலேன் கண்டாய் நாரணனே. நீ என்னை அஞ்சியிலை பகவானிடத்துல திடமான நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை ஒரு நாளும் குறையப்படாது, விருத்தியாக பகவானிடத்துல ஒரு நாளும் சந்தேகம் வரப்படாது. சம்சயாத்மா வினஷதி பகவானே பகவத்கீதை சொன்ன சம்சயம் இருக்கிறதா மேல வர்றது கிடையாது, அழிந்து போகின்றார்கள் அப்படின்னு சொன்னான். சத்தை இருக்கிறவாளுக்கு ஞானம் கிடைக்கும். அதையே பகவான் கீதை சொன்னான், சத்தாவான் லபதே ஞானம். சத்தையுடையவனுக்கு நிச்சயமா ஞானம் கிடைக்கும், சந்தேகமே வேண்ட. பகவானத்துல திடமான விசுவாசம் வச்சு அவன் காப்பாற்றுவான் நம்பன். வாழ்க்கையுடைய நிகழ்ச்சிகள் எப்படி போனாலும் பகவான் காப்பாற்றான் நம்பிக்கை. எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது நம்ம ஒரு மாதிரி நடக்கிறோம், அது வேற மாதிரி போகிறது. நம்ம சரியா நடக்கும் நடக்கிறோம், தப்பா போகிறது. உடனே மனசு விட்டு போயிடுறது, சரி அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு அது மனசு விட்டு போகிறாரு. என் சுவாமி இருக்கா அவர் காப்பாற்று. அகில ஜெகத்வாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெகத்வாமின்னு இத்திராஜன் சொல்றா போல இருக்க. எந்த சுவாமி லோகத்தையே ஆள்றாரோ அவர் என்னோட சுவாமி, எவர் என்னுடைய சுவாமியோ அவரே லோக சுவாமி, ஜெகநாதன் அப்படின்னு தான் சுவாமி ராமானுஜர் பாஷ்யத்தில் சொல்றார். பகவான் தெரியவன், எல்லா ஜீவர்களுக்கும் நல்லது பண்ணிருக்கார் சொல்லி கூட அந்த சந்தேகமே வரவங்க. ஒரு சமயத்து திருமணத்தையாளர் பகவானை பார்த்தார். பகவானை பார்த்துட்டு மோக்ஷந்தா அப்படின்னு கேட்டார். உடனே பகவான் சொன்னா உனக்கு மோட்சம் இப்ப தரமாட்டேன். உடனே திருமணத்தை அசிரிச்சுட்டே சொன்னாரன், சரி இப்ப இல்லன்னா பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சுட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கிடையாது, சரி இன்னைக்குள்ள எப்ப வேணா மோட்சம் தர், 24 மணி நேரம் இருக்கு. உடனே பகவான் இன்னைக்கு உனக்கு மோட்சம் தரமாட்டேன். உடனே ஆழ்வார் சொன்னாரா, சரி நாளைக்கு மோட்சம் தா, இன்றாக நாளையே ஆக பகவான் ஒரு நாளைக்கு மோட்சம் தரமாட்ட அப்படியா? சரி பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சால் தான். இன்றாக நாளே ஆகி சிறிதும் நின்னாக, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சும் தரமாட்டேன். அதுக்கு என்னப்பா கொஞ்ச வருஷம் கழிச்சால் தான்? உடனே பகவான் கொஞ்ச வருஷம் கழிச்சும் தரமாட்டேன், அதுக்கு என்ன பரவாயில்ல, கொஞ்சம் ஜென்மா கழிச்சாவது மோட்சம் தான். உடனே பகவான் கேட்டான், கொஞ்ச ஜென்மா கழிச்சும் தரமாட்டேன். ஆனா அப்படி நீ சொல்ல முடியாது, ஏன்னா நீ எனக்கு மோட்சம் தந்தே ஆக வேண்டிய கடமைப்பட்டிருக்க. இன்றாக நாளையே ஆக ஜினிச்சிறிதும் நின்றாக நின் அருளும் ஜென்பாலதே, நீ எனக்கு கிவ பண்ணியே ஆகணும் நாராயணா. உடனே பகவான் கேட்டானா, நான் எதுக்கு உனக்கு கிருதம் அந்த விஷயத்தை சொல்லு. உடனே திருமயிசை ஆழ்வார் சொன்னார், நன்றாக நான் உன்னை அன்றியிலேன், கண்டாய் நானே நீ என்னை அன்றியிலை. நீ ஏன் எனக்கு கிருத பண்ணணும்னா, எனக்கு ஒன்னதுக்க கிருத பண்றதுக்கு ஆள் இல்லை, அதனால நீ எனக்கு கிருத பண்ணித்தான் ஆகணும். உடனே பகவான், அதுக்காக நான் கிருத பண்ணணுமா அப்படின்னு கேட்டான். உடனே ஆழ்வார் சொன்னார், உனக்கும் என்னை விட்ட வேற ஆள் கிடையாது, கிருத பண்ணிடு அப்படின்னு. அதாவது ஒருத்தன் தான தர்ம குறைவுள்ளதா இருக்கான் அப்படின்னா, அவன்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு யாராவது இருக்கணும், வாங்கிக்கிறதுக்கு யாராவது இருந்தால்தான் அவன் கொடுக்க முடியும். அதே மாதிரி வாங்கிக்கிறவனுக்கு கொடுக்கிறவன் யாராவது இருந்தா தான் வாங்கிக்க முடியும். அதனால வாங்கிக்கிறவனுக்கு கொடுக்கிறவன் அவசியம், கொடுக்கிறவனுக்கு வாங்கிக்கிறவன் அவசியம். நீ யாருக்காவது மோட்சம் தரணும்னு காத்துருக்க, எனக்கு யாராவது மோட்சம் வேணும் தந்தா தேவன் நான் காத்துருக்கேன், அவனால உனக்கும் எனக்கும் தான் நல்ல பொருத்தம். உன்பன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அதனால கிருப பண்ணுன்னு சொல்கிறார். பகவானும் சிரிச்சிருந்தே கிருப பண்ணிட்டான் அப்படின்னு தெரியவாள் வியாக்கியானம் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சோ கொஞ்ச மணி நேரம் கழிச்சோ நீ கிருப பண்ணணும், இந்த நம்பிக்கை. ஒரு சந்தர்ப்பத்துல நாரத மகரிஷி இப்படி பூலோகத்தில் இறங்கி வந்தார். அப்போ ஒரு தரவி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவரை சுத்தி எறும்பு குத்து கரையான் குத்தெல்லாம் கட்டிருக்கு. உடனே அவர் திடீர் கண்ணை முடிச்சார், நாரதர் அவரை தாண்டிட்டு போனார். அப்ப உடனே அவர் கேட்டார், நீங்க யார்? உடனே நாரதர் சொன்னார், நான் தான் நாரத மகரிஷி. அப்படியா, சந்தோஷம், எங்க போறீர்கள்? நான் பூமியை சுத்தி பார்த்துட்டு வைகுண்டம் போக போறேன். அப்படியா, நீங்க வைகுண்டத்துல எனக்காக ஒரு காரியம் ஒன்னும் பண்ண வேளா? நாரதர் சொன்னார், சொல்லு கோ பண்ணேன். பெருமாளிடத்துல எனக்கு எப்ப மோட்சம்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுவேலா சொல்றேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலந்தியாச்சு. கொஞ்ச தூரத்துல போனால் ஒரு சம்சாய் குடும்பத்தில் இருந்துட்டு இருக்கான், எல்லா கர்மாவும் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ வேலை பண்ணும்போது கூட அவன் பாட்டுக்கு ஆடி பாடிட்டு நாராயண நாமத்தை ஜெபிச்சுட்டு இருக்கான். நாராயண 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 நாராயண் ஜெபிச்சுட்டு இருக்கான். அவன் நாரத மகிழ்ச்சியை பார்த்தான், அவர் யாரோ ரிஷின் தெரிஞ்சது. உடனே நாரத திருவிடுகள் அவருந்து சேமிச்சான். தேவி சுட்டு கேட்டான், தேவரி யாரோ? நாரதா, நான் தான்ப்பா நாரத மகரிஷி. அப்படியா, சந்தோஷம். உனக்கு ஒரு காரியம் பண்ணால எங்க போறேன்? நான் வைகுண்டம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும்? பெருமானிடத்துல இந்த நீதனுக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டு சொல்லுங்க. சரிப்பா கேட்டு சொல்லுங்க, போயாச்சு. கொஞ்ச நாள் கொஞ்ச மாசங்கள் கழிச்சு திரும்பியும் நாரதர் அப்படி வந்தார் பூமியில். அப்ப அந்த தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் காத்துலேயே இருக்காரு. நாரதர் போனதுக்கு அப்புறமா தியானமே பண்ணார், நாரதையே பார்த்துருக்காரு. அவரு வாரா, அவரு வாரா, அவரு வாரா, அவரு வாரா. ஆனாலும் பரவாயில்ல, ஆச்சாரிய தியானம், அதனால மன்னிச்சு வச்சுடலாம். நாரதர் வந்துட்டார். உடனே கேட்டார், என்ன ஆச்சு சொல்லுங்க, எனக்கு எத்தனை எப்ப மோட்சம், இன்னைக்கா நாளைக்கா அடுத்த மாசமா அப்படின்னு கேட்டார். உடனே நாரதர் சொன்னார், உனக்கு இன்னும் ஒரு நாலு ஜென்மா கழிச்சு மோட்சமா? உடனே கோபம் வந்து, இவ்வளவு கஷ்டப்பட்டு உக்ரமான தபஸ் பண்றேன், நாலு ஜென்மா கழிச்சு மோட்சமா? அப்ப நானும் நாலு ஜென்மா கழிச்சு தியானம் பண்றேன்னு புத்த கலசின்னு வெள்ள வந்துட்டேன். உடனே அவர் திரும்பி போனா அந்த சம்சாரி எப்பொழுதும் போல அவர் பாடு ஆடிந்து பாடிந்து நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நாரது வந்தாலும் எப்பொழுதும் போல சேவிச்சா தன்ன மரம் திரும்பி நாராயணா நாராயணன் பாட ஆரம்பிச்சுட்டார். உடனே நாரதரப்பா, நீ கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாய், நாராயணன் கிட்ட ஞாபகம் இருக்கா? அவர் சொன்னா ஞாபகம் இருக்கு. என்ன கேள்வி ஞாபகம்? எனக்கு எப்ப எனக்கு மோட்சம் உண்டான்னு நாராயணத்துல கேட்கட்டும். ஆமாப்பா சொல்லிட்டார், சொல்லிட்டாரா? சந்தோஷம், ரொம்ப வருத்தப்பட்டார் நாரதர். உடனே அவர் கேட்டார், என்ன சுவாமி ஏன் வருத்தப்படுறீர்கள், உனக்கு மோட்சம் அப்படின்னா சொல்லுங்க சுவாமி என்ன ஆச்சுன்னா.
அங்க ஒரு புளிய மரம் இருக்கு பாத்தியா, அது நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கு.
ஆமா,
இந்த புளிய மரத்துல எத்தனை இலை இருக்கோ அத்தனை ஜென்மா கழிஞ்ச பிறகு உனக்கு மோட்சம். புளிய மரத்தை ஒரு ஆட்சிலேயே எத்தனை இலை இருக்கும்? 15 லட்சம் 15 இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவு வருஷம் இருக்கும் புளிய மரம், அதற்கு அத்தனை இலையும் இருக்கிற அளவுக்கு ஜென்மா முடிஞ்சவனே உனக்கு மோட்சம். உடனே அவர் கண்கள் ஆனந்த பாசம், ஆஹா எனக்கு இத்தனை சீக்கிரத்துல எம்பெருமான் மோட்சம் கொடுக்கிறாரான் சார். புளிய மர இலைகள் உதிர்ற அளவுக்கு ஜென்மா, அது முடிஞ்சாதான் மோட்சமா? இத்தனை சீக்கிரத்துல எனக்கு மோட்சமா? நாராயண கிருத ஒசத்தி, ஆஹா நாராயணா நாராயணா நாராயணான். நாரதன் என்னப்பா பைத்திய மாதிரி பேசுற, புளிய மரங்களே புளிய மரத்துல எத்தனை கோடி இலை இருக்கு, அத்தனை கோடி ஜென்மா அப்படின்னா. உடனே இந்த பக்தர் சொன்னாரா, எத்தனை கோடி ஜென்மா வரலாம் பகவான் வச்ச ஒவ்வொரு தினமும் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிரு. இந்த ஈஸ்வருக்கு எல்லாம் பார்த்தோம்னா ஈஸ்வரன் ஒண்ணு உண்டு, மழை காலத்து வருது, அதுக்கெல்லாம் ஒரு நாள் தான் வாழ்க்கை. பகவான் நினைச்சாருன்னா என்ன, ஒரே சமயம் ஒரே நாளிலேயே ஒரு 15 ஈஸ்வரா பறக்க வச்சுட்டாங்கன்னா கடகம் கழிஞ்சிடும். அதனால சரீரம் கிடைக்கிறது எத்தனைக்கு எத்தனை கஷ்டமான காரியமோ அந்த மாதிரி கஷ்டமான காரியம் இல்ல மரணம் சம்பவிக்கும், வெப்பமான சம்பவிக்கும். அதனால எத்தனையோ கோடி ஜென்மா இருக்கட்டமே, எம்பெருமா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவான், இதெல்லாம் ஒரு விஷயமா பரவாயில்ல இருந்துட்டு போகலாம் அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா புளிய மரத்துக்கு எல்லா இலையும் உதிர்ந்து அத்தனையும் உதிர்ந்து இருக்கு. புஷ்பதேமான கீழே இறங்கிட்டு வா பயனை தூக்கி உட்காந்து பேசிட்டு திருடவிஸ்வாசம், திருடவிஸ்வாசம். 4 ஜென்மா தன்னதுக்கு தியானம் பண்ண மாதிரி வெளில வந்துட்டார். இங்க கோடி ஜென்மா ஆனாதான் மோட்சம், ஆகா இதுவே பரமபாக்கியம். இந்த அதமனுக்கு கூட இந்த நீசனுக்கு கூட ஹரி மோட்சம் தரேன்னு சொல்லிட்டாரு. இதுவே போதும்னா உடனே ஹரி வாடா அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எனக்கு உடனே அவசியம் வைக்கிறார். திருட விஸ்வாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை. இத்தனை நான் பக்தி பண்ணேனே நாமஜபம் பண்ணேனே என்ன பிரயோஜனம்னு கேட்கப்படாது. அவன் கொடுத்த பிரயோஜனத்துக்கு குறைவா தான் பண்ணியிருக்கும். அவன் கொடுத்த பிரயோஜனம் 100% 100% நம்ம பண்ணிக்கிறது 1% தான், அது கூட ஜாஸ்தி நான் சொல்றது. அதனால எம்பெருமானத்துல அதீதமான திருடவிசுவாசம் வச்சுட்டோம் அப்படின்னா மோட்சம் சம்பவிக்கும். பகவானத்தை திருடவிசுவாசம் அதை சொல்றதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம். யாராயிருந்தாலும் திருடமான நம்பிக்கை வச்சுதா ஹரிஸ்மரண பண்ணியாச்சு, ஹரி தியானம் பண்ணியாச்சுன்னா அவர்களுக்கு மோட்சம் உண்டு. ஹரிதான் எல்லாருடைய ஆத்மாவுக்கும் திருப்தி கொடுக்கக்கூடியவன், வேற யாரும் இல்லை. ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ சகோதரனோ சகாவோ யாரும் யாரையும் திருப்தி பண்ண முடியாது. ஒரு வாரம் நம்ம திருப்தி பண்ணணும்னு முயற்சி பண்ணோம்னா போனா போறது அவ்வளவுதான், உரிய பூரண திருப்தி யாரையுமே பண்ண முடியாது. ஆதாரம் கூட போதும்னு ஏன் சொன்னா அந்தரியாமி ஹரி சொல்றான் போதும், அதனால திருப்தி ஆகும். அவ்வளவுதானே உரிய வேற யாரும் இல்லை. அதனால பகவானத்தை வரை யாரும் யாரையும் எந்த காலத்திலையும் திருப்தி பண்ண முடியாது. அதனால ஹரி திருப்தி ஆகும். உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஹரி திருப்தி ஆகினா ஜீவிதம் சந்தோஷமாகும். சொல்றதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம் முதல் சந்தம் முழுக்க ஆச்சரியமா வேதவியாசர் பாகவதம் எழுதின கதை, சுகபிரம்மம் பரிசுத்த மகாராஜனுக்கு பாகவதம் சொன்ன கதை, பரிசுத்த மகாராஜன் ஜென்ம வித்தாந்தம் அவன் பாகவதம் கேட்டதுக்கான காரணங்கள், இதுதான் முதல் கண்டம். இரண்டாவது கண்டத்துல விராட் ரூப தரிசனம், அதுக்கப்புறமா அந்தர்யாமி தியானம், ஆச்சரியமான பகவான் பிரம்மதேவருக்கு சொன்ன சதுஸ்லோகி பாகவதம், பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்ன பகவத் அவதார பாகவதம், இதெல்லாம் இரண்டாவது கண்டம். மூணாவது கந்தத்துல ஸ்வாயம்புவ மனு சதரூப உற்பத்தி ஜெகத் சிருஷ்டி விசுவம் மைத்ரேய சம்பாதம், ஸ்வாயம்புவ மனு சதரூபாவுடைய வம்சத்தை வந்ததுனால மனுஷர்கள் அவர்கள் தங்கத்துக்கான இடம் பூமி, அந்த பூமியை உத்தாரணம் பண்றதுக்காக யஜ்யவராஜ அவதாரம், அதுக்கப்புறமா கர்தம பிரஜாபதி தேவகூதி கல்யாணம், அவர்களுக்கு பகவானே கபிலனா பிறக்கிறது, கபிலருடைய சாங்கிய தத்துவம் அதை கேட்டு தேவகூதி சத்கதி அடையல். மற்ற மதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்திரீகளுக்கு பிராதானியம், சனாதனமான தர்மத்தை மட்டும்தான் ஸ்திரீகளுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்திருக்க. இந்த காலத்தை பார்த்து சொல்ற ஸ்திரீ சுதந்திரமா சுதந்திரத்தை சேர்த்தியே கிடையாது. தன் தலையில தானே மன்னவாவை போட்டு அதுதான் சொல்லுங்க. அந்த காலத்தான் பார்க்கலாம் கிரக லட்சுமின்னு சொல்லுவோம். யாரையும் புருஷனை பார்த்து கிரக விஷ்ணுன்னு சொல்லவே மாட்டேன். கிரக லட்சுமி பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். பொண்ணு விஷ்ணு மாதிரி இருக்கான்னு ஒருத்தனையும் சொல்லுவாங்க. இது வரைக்கும் மகாவிஷ்ணுவே அதாவது மகாவிஷ்ணு மாதிரி இருக்கான்னு சொல்லவே மாட்டேன். பொண்ணத்தான் மகாலட்சுமி தானே அவ்வளவு விசேஷம். இதனாலே ஸ்திரீகளை கொண்டாடக்கூடிய ஒரு தர்மம் சனாதனத்தை. இதனாலே சனாதனமான தர்மத்துல டைவர்ஸ் ஒரு கான்செப்டே கிடையாது. இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்திருக்க வைதிகா இருக்கும். நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. இந்த மட்டும்தான் சாம்பத்தியம் குடும்பம் கூட்டு குடும்பம் இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை. நம்ம சனாதன தர்மத்தை மட்டும்தான் பார்த்தோம்னா வேதங்கள் புராண இதிகாசங்கள் எல்லாம் நிறைய ஸ்திரீகள் பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சென்று சப்தத்தை அடைஞ்சான் காண கிடைக்கிறது. ஸ்திரீகள்னா பின் புத்தி உடையவர்கள் வசனமே இருக்கு. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு வசனம் பார்க்கணும். ஆனா பாகவதம் வாசிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்திரீகள் ரொம்ப அற்புதமா ரொம்ப ஆச்சரியமா பகவத் தியானம் பண்ணி பகவான பிரத்யட்சமா பாக்குற துந்தி தேவி திரௌபதி அந்த மாதிரி தேவபூஜி முதல் முதல்ல தத்துவத்தை கேட்ட ஒரு ஸ்திரீ தேவபூஜி அழகா கேட்கிறா கேட்டு அதாவது தன் பிள்ளையா பகவான் திறந்திருக்கா. அப்ப கூட அந்த பிள்ளையா பார்க்கல தெய்வமா பார்க்கிறா. தெய்வமா பார்த்து அவனிடத்துல தத்துவத்தை கேட்கிறா. அவரும் தத்துவத்தை எல்லாம் சொல்றா. கேட்க உடனே திருப்தி ஆயிடுறது. கபிலர் கிழக்கு சமுத்திர கரையோரமா போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. தேவபூதி பகவத் தியானம் பண்ணி 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 தன் சரீரத்தை சாதாரணமா விட்டான். எல்லாருக்கும் சரீரத்தை விடுறதுன்னா பயம். இவன் தேகத்தை சாதாரணமா விட்டுட்டா நதியோட நதியா கலந்துட்டா தேவபூதி. ஸ்ரீக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவளுடைய சந்தர்ப்பமே அதுதான் முழுக்க முழுக்க ஆச்சரியமா. மூணாவது சங்கத்துல வராகவதாரம் கபிலருடைய சாங்கியதத்துவம் இதெல்லாம் தான். நாலாவது ஸ்கந்தம் அதுல ஆச்சரியமா சிவபெருமானுடைய நாராயண பக்தி அவருடைய பாகவத ரகசியம் இதெல்லாம். துருவ சரித்திரம் அஞ்சு வயசு பிள்ளை தெய்வத்தை பார்த்த ரகசியங்கள் 36,000 வருஷங்கள் அவன் ராட்சி பரிபாலனம் பண்ண விதம். இத்தனைக்கும் ஒரு சந்தர்ப்பத்துல அவனுக்கும் யக்ஷர்களுக்கும் சண்டை வந்துருக்கும். யக்ஷர்கள் குபேருடைய ஆட்கள் அவளுக்கு பெரிய சண்டை வந்துருத்து நல்ல சண்டை போகிறான் துருவன். அப்ப கூட சுவயம்பூவம்னு பிரத்யமாய் சொல்றாரு. துருவா நீ சண்டை போடாத அவசியம் இல்லை. உன் தம்பி உத்தமன் இறந்து போயிட்டான்னா பிராரப்தம் காரணம். ஒரு யக்ஷனோட சண்டை போட செத்து போறான். அதனால யக்ஷனை கொண்டு போடுறேன்னு நினைக்கிறது தப்பு. போய் ஹரி தியானம் பண்ணுன்னு சொல்ற சொன்ன உடனே யுத்தத்தை வச்சுட்டான் குரு துருவன். உடனேயே குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கு. உடனே பிரத்யமாயிட்டான் குருவனுக்கு முன்னாடி பிரத்யமாயி விட முடியாத ஒரு கோபத்தை சாதாரணமா நீ விட்டுட்டாயப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு கரையிட்டான். குருவன் கைய கூப்பிட்டான். சதா சர்வதா கிருஷ்ணஸ்தானங்கள் ஆசீர்வாதம் பண்ணு. அவ்வளவுதான். எந்த தேவதை இடத்துல போனாலும் எனக்கு ஹரிபக்தி வேணும்னு கேட்கும். அவ்வளவுதான். கிருஷ்ண கர்ணாமிரதத்துல லீலாசுகர் சொல்றா 30 கோடி தேவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன். எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்க. 8 பேருக்கும் கிருஷ்ணஸ்தானம் இருக்கணும். அவ்வளவுதான் முடிச்சுட்டார். தேவதைகளுக்கு ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்தை கூட கிருஷ்ண பக்தி நாராயண பக்திக்காக வாங்கிட்டோம்னா சந்தோஷம். அப்படி அந்த துருவ சரித்திரம் 36,000 வருஷம் கழிச்சு அவன் வைகுந்த பிராப்தி அடைஞ்ச ரகசியம். அவனுடைய வம்சத்திலேயே பகவானுக்கு அவதாரம் பிருத்து அவதாரம் இந்த பிருத்துமகா சக்கரவர்த்தி. அப்ப பூமியில எல்லாமே காணாம போயிடுது. ஔஷதிகள்லாம் இல்லை. சாப்பிடறதுக்கு நெல் தானியம் எதுவும் இல்லை. அப்ப கோபம் வந்துருக்கு பிருத்துமகா சக்கரவர்த்தி. பூதேவியை கொண்டு போடுறேன்னு வில்லு மம்மமா ஓடுற. அப்பதான் பூதேவி நான் என்ன பண்ணுவேன் நிறைய இருந்தது அசுரலா வந்து சுயநலத்துக்காக எல்லாத்தையும் உபயோகப்படுத்திருந்தா அதனால எல்லாத்தையும் கொடுக்காம மறைச்சு வச்சிருந்தேன். அது எல்லாம் என் வயிற்றுக்குள்ளேயே ஜீரணம் ஆயிடுச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க எப்படி நான் பசு ரூபமா அலையறேன். தகுந்த கண்ணுக்குட்டிகள் தகுந்த சத்பாத்திரங்களை வச்சிருந்து உங்களை வேண்டியதை கறந்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்பதான் திருமகா சக்கரவர்த்தி சப்தரிஷிகளை ஒரு பாத்திரமா வச்சுக்கிறார். இந்திரனை ஒரு பாத்திரமா வச்சுக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாத்திரமா வச்சிருந்து ஔஷதிகள் தானியங்கள் எல்லாம் திரும்ப கறக்கிறார். அதுக்கப்புறமா தான் திரும்ப பூமியில எல்லாமே விளைய ஆரம்பிச்சு தன் புத்திரியா ஏற்றுட்டா. அதனால பிருத்வி அப்படின்னு அவளுக்கு திருநாமம். பிருத்துமகா சக்கரவர்த்தி ஸ்வயம் நாராயண அவதாரம். அவர் பிரஜைகள் எல்லாம் கூட நாராயண பக்தி பண்ணுங்கோ சத்தங்கம் அனுபவிங்கோ அப்படின்னு தான் சொன்னார். அந்த பிரதமஹா சக்கரவர்த்தி அவருடைய வம்சத்திலேயே வந்த பிராச்சீன பர்ஹிஷி பிரகேதசர்கள் நாராயண சரஸ் இந்த விஷயங்கள்லாம் நாலாவது அஞ்சாறு ஸ்தம்பம் முழுக்க முழுக்க ஜடபரதனுடைய விஷயங்கள் அவர் சொல்லும்படியான சம்சார கோர வர்ணனை, அதன் பிறகு பூகோள வர்ணனை, அதன் பிறகு ஆச்சரியமா நரக வர்ணனை இதெல்லாம் வர்ணிக்கிறார். அதுக்கு பரிசுத்தி கேட்கிற நரகத்திலே தப்பிக்க வழி உண்டா, அதுதான் ஆறா சங்கத்துல அஜாமிழ உபாத்தியானமா சொன்னார். நாராயண நாமத்தை சொன்னா அவனும் சப்தத்தை அடைஞ்சான். அதன் பிறகு அதே ஆறாவது சங்கத்திலேயே அதி விசேஷமா சித்திரகேது உபாத்தியானம் அவன் விருத்ராசுரனா மாறின விஷயம் இதையெல்லாம் சொன்னார். அது ஆறாவது சங்கம். ஏழாவது சங்கத்துல ஜெயவிஜயாள் தனக்காதி முனிவர்களின் வைகுண்ட தர்சனம் சிசுபாலன் ஏன் சத்கதி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி நாரதனிடத்துல யுதிஷ்டர் கேட்க அந்த வியாக்யானத்தை சொல்லி இரண்ய கசிவு பிரகல்லாத விஷயம் சொல்லி நரசிம்ம ஆவிர்வாவத்தை நரசிம்ம அவதாரத்தை அழகா வர்ணிச்சு பிரகல்லாத பக்திய நிரூபணம் பண்ணது ஆச்சரியமான ஏழாவது ஸ்கந்தம். ஏழு ஸ்கந்தத்துல இப்படி பிரகல்லாத விஷயம் வரைக்கும் ஏழாவது ஸ்கந்தம். அடுத்தது எட்டாவது ஸ்கந்தம். எட்டாவது ஸ்கந்தத்துல விதவிதமான மன்மந்திரங்களை வர்ணிக்கிறார். அதுல ரொம்ப விசேஷமா எட்டாவது சந்தத்தை காண கிடைக்கிறது கஜேந்திர மோக்ஷம். ஒரு மிருகம் கூட பக்தி பண்ண முடியும் கூட சந்தேகமே வேண்டாம். யாரா இருந்தாலும் பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த பக்திய பூரணமா பூர்த்தி பண்ணல அப்படின்னா திரும்பி பல ஜென்மா எடுத்து இந்த பக்தியை கண்டினியூ பண்ணி முடிச்சிடும். யோக பிரஷ்டோ அபிஜாயதே அப்படின்னு தான் பகவான் அர்ஜுனனுக்கு கீதையில சொல்றான். பக்தி பண்ணாரது ஒரு நாள் திடமாகலாம், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி 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 சத்கதி அடையலாம். கஜேந்திரன் கஜ கஜ கூட்டத்துக்கு இந்திரனா இருந்தான், அதனால கஜேந்திரன் அப்படின்னு திருநாமம். நல்லா ஜோர அவன் பாட்டுக்கு ஆச்சரியமா தன் மனைவி குழந்தைகள் இவர்களோட குதூகலமா இருக்கான். அவனுடைய கூட்டமே அவன் சொன்னா கேட்கறது திரிகூட பிரபஞ்சத்துல சந்தோஷமா இருந்தான். அவனுக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆனந்தத்தை பார்த்து அடிக்க சந்தோஷமா இவ்வளவு ஆனந்தமா இருக்கனே. லோகத்து இந்த மாதிரி மனைவிகள், இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி பந்துக்கள், இப்படி ஒரு ராஜ பலம், இந்த மாதிரி யாருக்கு வாழ்க்கும்? நான் பாக்யசாலி, அபாரா, எனக்கு ஒரு குறவு இல்லை, நான் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு ஒவ்வொரு நாளா போவான். அங்க இருக்கிற சரத்துல இறங்குவான், நன்னா விளையாடுவான், தன் மனைவி குழந்தைகள் எல்லாம் குளிப்பாடுவான், திரும்ப வேலையெல்லாம் இப்படி ஆயிட்டு போயின் இருக்கு. தெரியல விதின்னு ஒண்ணு பின்னாடியே அலையறதுன்னு தெரியாமலேயே ஓடிந்து கிடக்கும். எல்லாரும் அப்படிதான் ஓடிந்து கிடக்கும். லைஃப் எல்லாம் ஒழுங்கா நடந்திருக்கு, சந்தோஷம், பின்னாடி இன்னொரு பக்கம் வேற விதமா விதி வந்துட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது அஞ்ஞான கூட்டம். என்ன சொல்றது, இந்த கஜேந்திரன் அந்த மாதிரி இந்திரிய சுகங்கள்ல வசப்பட்டு கிடக்கும். அதாவது கஜேந்திரனோட ரகசியம் என்னன்னா இந்திரிய சுகத்துல அப்படியே மயங்கி கிடக்கிறது. இந்த இந்திரிய சுகத்துல ஆயுசு க்ஷீணமாகிறதுன்னு ஒரு புத்தி இருக்கு, அதுதான் கஷ்டமே. ஆயுசு கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாயிருக்கு. ஒண்ணு நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அழகையோ சிரிக்கிறாளோ, கோபத்துல இருக்கிறாளோ, குழப்பத்துல இருக்கிறாளோ, பயத்துல இருக்கிறாளோ, புலம்பின்னு இருக்காளோ, நாலு பேரோட சண்டை போடுறோ, ஜேமேன்னு இருக்காளோ, பணக்காரனா இருக்காளோ, ஏழையா இருக்காளோ, ரோகியோ, ஆரோக்கியமானோ, ஒன்னே ஒண்ணு நிச்சயம் நடந்துருக்கு, ஆயுசு க்ஷீணமாயிருக்கு. ஒரு சத்தியம் நடந்திருக்கு ஜரணம், இன்னொரு சத்தியம் மரணம். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அவ்வளவுதான் பயமுறுத்தல் யதார்த்தத்தை சொல்ற. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரணம் கொண்டு சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்ப போறது. அது வரைக்கும் என்ன பண்றோம்னா உந்திரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நீங்கு. ரொம்ப சந்ததி படியாத திருமாலை திவ்ய பிரபந்தத்துல ராத்திரி சாப்பிட்டு தூங்கும் போது கூட அடுத்த நாள் கவலைதான் வருது. பகல் பொழுதெல்லாம் வீணா போயிருந்து சரி ராத்திரியாவது நவநீத கிருஷ்ணசுவாமி அனுபவிக்கலாம்னு தோன்றதா? கிடையவே கிடையாது. ராத்திரி ஆயிரத்தினா ஸ்திரீ சம்போகம் நித்ரையா கிரியதே நத்தம் நம்மளதா சொல்றார் சுகபிரம்ம மகரிஷி. ராத்திரி எல்லாம் தூக்கத்திலையும் ஸ்திரீ சம்போகத்திலையும் பயந்துருக்கிறாப்பா. பகல் பொழுது முழுக்க உதர போஷணம் வயிற்று பிறப்புக்காக குடும்பத்தை காப்பாற்று அங்க இங்கன் ஓடிந்திருக்கா. இதுல ஆத்மா நஷ்டப்பட்டிருந்ததுக்கு யாருக்குமே போன மாட்டேங்கிற இது ஆச்சரியம். பகல் கொள்கைலாம் குடும்பத்தை காப்பாற்றும், ஸ்திரிகள்லாம் கடிதம் பண்றேன், குடும்பத்தை துணி துவைக்கிறேன், இது ஒரு வேண்டியிருக்கா. புருஷாலாம் சம்பாதிக்கிறேன் வெளியில போகிறா, ராத்திரி ஆயிடுச்சுன்னா அப்பாலாம் சம்பாதிச்சத்தை எதிர்விதமா அனுபவிக்கிறா, ராத்திரி ஆயிடுச்சா காமத்திடம், அப்புறம் கலப்பு தூக்கம் திரும்பி அடுத்த நாள் இதெல்லாம் ஜான்வரி வரும், அப்புறம் சித்திர வரும், மார்கள் வரும், இது வந்து போயிட்டுதான் இருக்கு. கூடவே சரீரமும் க்ஷீணமாக சரீரத்துடைய ஸ்திதியே உற்பத்தி விருத்தி அஸ்தித்வம் க்ஷீணம் விநாசம். இதுதான் முதல்ல உற்பத்தி ஆகிறது, அப்புறம் கொஞ்ச கொஞ்சமா வளர்றது, அப்புறம் அஸ்தித்வம் அப்படியே இருக்கு, அப்புறம் ஒரு ஸ்திதியில க்ஷீணம் கடத்தி போகிறது, ஒரு ஸ்திதியில விநாசம் இல்லாம போகிறது. இதுதான் சரீரம். சரீரத்துக்காக இந்த பாடுபட்டு இருக்கோம். இதுல இந்திரிய சுகங்கள் ஒவ்வொரு இந்திரியத்தையா திருப்திப்படுத்திண்டு நம்ம கூட இருக்கிறவாருடைய இந்திரியங்களுக்கான போராட்டம் பாருங்க, இப்படி ஏற்பதுன்னு இருக்கு. இந்த மாதிரிதான் கஜேந்திரனுடைய ஜீவிதமும் போயிருக்கு. ஒரு நாள் அழகா நம்ம திரிகோட சரசுல இறங்கினான், தன்னை மறந்து ஜோர ஜலத்தை எல்லாம் குடிச்செண்டு, தன் மனைவி குழந்தைகள் நல்லா தெளிச்செண்டு, தன்னை மறந்து விளையாடிந்து ஆடிந்து பாடிந்து முதல ரூபமா ஒரு விதி அலையர்கள் தெரியல. அவன் விளையாடிக்கான், முதல வந்தது நேர அவன் கால விடுச்சது. நிறைய யானைகள் இருக்கு, ஒரு 50, 60, 70, 100 ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு. இந்த முதல நேர வந்து கஜேந்திரன் காலத்தான் பிடிச்சது. கஜேந்திரன் காலை பிடிச்செடுத்து உடனே மற்ற யானைகள்லாம் கெடுங்க ஆடிச்சு. என்ன விஷயம் அப்படின்னு ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன முதல என்ன பிடிச்சிருக்கு, ஒண்ணு பயப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பலம் இதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம். ஏன்னா எப்பொழுதுமே தன் நிலைக்கு இறங்கும் பொழுது மற்றவாளுக்கு முன்னாடி தன் மரியாதையை குறைச்சிக்கப்படாதுன்னு ஒரு ஜாக்கிரதை எல்லாருக்கும் கஜேந்திரன் மனுஷா வரைக்கும் அது சாஸ்வதமா இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணு இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் நிறைய நான் பார்த்தேன், என் அனுபவத்துல நான் பார்க்காததா, எத்தனை தராகத்தை இறங்கியிருக்கேன், எத்தனை முதல்கள் என் காலம் எடுத்து, இதெல்லாம் அவன் என்னை கவலைப்படாதுன்னு ஒரு கால உதறி, இது உதற 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 முதல நன்னா 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 பிடிக்கிறது தான். அது ஏன் பிடிச்சதுன்னு தெரியாது, ஏன் விடமாட்டேங்கிறது அதான் பிராரப்தம். நன்னா பிடிக்கிறது இப்படி கஜேந்திரன் பார்த்தா சரி அது முடியல, சரி பரவாயில்ல 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 பரவாயில்லன்னு இப்படியே போராடுறான். போராட 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 முதல நின்று அவன் காலை பிடிக்கிறது. சரி ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் போராடுனா ஆயிரக்கணக்கான வருஷம் போராட்டம் அப்படி பிடிச்சுருக்கு. ஏன் பிடிச்சதுன்னு விட முடியல. இது என்ன ஆகுறதுன்னா போராட போராட கஜேந்திரனுடைய சக்தி க்ஷீணமாயிருந்திருக்கு, முதலையுடைய சக்தி விருத்தி ஆயிருந்திருக்கு. இது இன்னும் கஷ்டம், பல சமயத்துல வியாதி ஜாஸ்தியாண்டே போகும். நம்ம சரீரத்துக்கா மருந்து சாப்பிட்டு வியாதி குறைக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் மருந்து போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வியாதி விருத்தி ஆயிருந்திருக்கு. ஏன்னு தெரியும், அதான் பிராரம்பம். இன்னும் புரியல, கஜேந்திரனுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம். கடைசியில உடனே கஜேந்திரனுடைய மனைவி குழந்தைகள் பந்துக்களை நாங்க வேணா கொஞ்சம் சகாயம் பண்ணதுமா, உடனே கஜேந்திரன் அவசியம் இல்லை, சரி பரவாயில்ல பண்ணுங்க உங்க ஆசைக்காக பண்ணுங்க அப்படின்னு. உடனே எல்லா முட்டாள் கூட்டம் எல்லாம் கஜேந்திரனை பிடிச்சு எடுக்கிறது, இத்தனை ஆள் இருக்க எல்லாமே முதலே மிதிச்ச முதல்ல சுத்து போயிடாதா, எதுக்கும் அழுகவன் அதான் எல்லாருக்கும் புத்தி அவ்வளவுதான். நம்ம கூட இருக்கவாள் நம்மளை காப்பாதுன்னு பாக்கவே நம்ம பிராரத்தை அழிச்சு போறவனே ஆடு முயற்சி பண்ணல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரப்பன் நாசமாகத்துக்கான தாய் எப்படி யாரும் வந்ததில்லை, தாயோ சோபனாரோ தங்குவோ சகோதரனோ வந்ததில்லை, நம்மளை காபாதம் முயற்சி பண்றாங்களே ஒழிய பிராரப்பன் நாசமாயிருந்த தானாவே நம்ம ரஷிக்கப்பட்டுருவோம் தெரிய மாட்டேங்க. இத்தனை ஆணைகளும் சேர்ந்து கஜேந்திரன் இழுக்கிறான், ஒரு பக்கம் ஒரே ஒரு முதல இழுக்கிறான், முடியல. போக போக மனோபலம் தேகபலம் புத்தி சாதுரியம் பந்து பலம் எல்லாம் கோத்து போயாச்சு, எல்லா சக்தியும் விரயம் ஆயிடுச்சு. கஜேந்திரன் பார்த்தது இதுக்கு மேல இவா யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி நமக்கும் இல்லை, அதனா என்னை காப்பாற்றது யாருமே இல்லையான்னு ஒரு மனசு வந்தது. பூர்வ ஜென்மத்துல ராஜாவா இருந்து பண்ண பூஜை இப்ப புத்தியில உரைச்சுட்டு, ஆஹா ஒருத்தன் இருக்கான், அந்த ஒருத்தன் என்ன காப்பாற்றுவான்னு சொல்லி எடுத்து மனசுக்குள்ள நினைச்சது உடனே ஆதி பீஜாயன்னு ஒரு கத்து கத்திச்சு, ஆதி மூலமே ஒரு கத்து, பெரிய ஸ்தோத்திரம் கஜேந்திர ஸ்துதி, நம்மளதா ஸ்தோத்திரம் பண்றது. ஆதி பீஜாய நிறைய சொல்றது, வாசுதேவாய கோதத்தாய சாந்தாய சொல்லியிருக்கு. ஆதி பீஜாய உடனே எல்லா தேவர்களும் கிளம்பினாராம். சரி, கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்றான், காபாபான் ஆதி பீஜாயன்னு எல்லாரும் உட்காந்துக்கலாம். நான் ஆதி மூலம் அத்தனை பேருக்கு தெரிஞ்சது. பிரம்மதேவர் அத்தனை பேர், ஓ நான் ஆதி கிடையாது, நான் எதுல வந்தேன்? பிரம்மதேவர் பார்த்தா நான் பகவானுடைய நாதிக்கமலத்திலிருந்து வந்தேன், அதனால நான் ஆதி இருக்கேன். ருத்ரன் பார்த்தா பிரம்மாவுடைய கோபத்திலேருந்து உற்பத்தி ஆனவன் நான், அதனால நான் ஆதி இருக்கேன். இந்திரன் மருணெல்லாம் அந்த ஆதிக்கு சேர்த்தியே கிடையாது, எல்லாரும் ஒதுங்கியாச்சு. இது ஆதி வீதாய ஆதி மூலமேனு கத்தி முடிக்கலைய, கத்தி முடிக்கல. பக்தவத்தலன் பாகவதத்தையன் பறக்க பறக்க ஓடி வரான். அழகா திருப்பார்க்கிறவங்க அப்படியே படுத்துட்டு இருந்த பிரபு தோ வேகமா ஓடி வந்து கருடன் மேல அப்படின்னு உட்கார்ந்தான். கருடன் மைண்டு வைக்கா இப்படி வேகமா பெருமாள் உட்கார்ந்ததே கிடையாது. சாதாரண பெருமாள் இங்கேயா கிளம்புறாருன்னா அப்படி எழுந்துக்கிற மாதிரி கண்ண திறப்பார். உடனே விஸ்வக்கரன் பக்கத்துல வருவார், அப்படி தோலை காட்டுவார். பெருமாள் அவர் தோல் மேல கையை வைப்பார், அப்புறம் அப்படி எழுந்துப்பார். அதுக்கப்புறமா அழகா ஜம்மனை எல்லாம் சரி பண்ணிட்டு ஜம்மனை ஏறி உட்கார்ந்து வருவார். ஆனா இந்த ஆதி வீதாயன் கஜேந்திரன் கத்தி முடிக்கலையான். பகவான் வேகமா இருந்தார், கனகரன் அந்தோஸ்தரத்தை விட்டாரா, எல்லாத்தையும் விட்டார், தாயாரை விட்டார், ஆதிதேசனை விட்டார், அத்தனையும் மறந்தார். பக்தவத்தனன் பாகவத பிரியன் உடனே வேகமா வந்து கருடன் மேல உட்கார்ந்து ஓடி வராடான். கருடன் வேகமா போறார். பகவான் சொல்ல இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போ. கஜேந்திரன் படாத வாடு படுறான், இன்னும் வேகமா போ. இந்த வேகம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க? யாருக்கு அத்தனை வேகம் இந்த ஜீவனத்துல இருக்கு? யாருக்குமே இல்லைன்றதுதான் சத்தியம். செம்புலால் உண்டு வாழும் முதலையே சீறி வந்தா நம்மளா சொல்ற சொன்னதை பொரியாள். மாமிசம் அத்த மாமிசம் சாப்பிடும் பெரியான ஒரு முதலை மேல கோபமா அந்த செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். அதே மாதிரி ஆச்சரியமா திருவல்லிக்கேணி பாசுரத்துல திருமங்கை மன்னன் சொல்றார், காணவர் வேதம் கையெடுத்தளர கரா அதன் காலினை கதுவ. அந்த காற்று அலையக்கூடிய ஒரு ஞான கத்தர் ஆதி மூலமே காணவர் வேதம் கையெடுத்தளர துதிக்கு எடுத்து அவர்தான் ஆதி வீதாயன்னு ஒரு கத்தர் காணவர் வேதம் கையெடுத்து அலர கரா அதன் காலினை கதுவ. முதல் அது வாழ்க்கால நல்லா இடுக்கி 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 பிடிக்க, சாதாரண ஒரு முள்ளு குத்தி எடுத்தனாலே அந்த வலி ஜாஸ்தி. இந்த முதல கடிச்சுகள் முதலையோட பல்லு எப்படி இருக்கும்? இப்ப பல்ல கொண்டு யானையுடைய கரடை கடிச்சு கடிக்க ரத்தரசமா போயிருக்கு, அதை இன்னும் க்ஷீணமா இருக்கு. கரா அதன் காலினை கதுர சென்று நின்று ஆடி பட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணியில ஒரு வரதன் இருக்கார், அவர் பேரே கஜேந்திர வரதன் தான். எல்லாத்தையும் கஜேந்திர வரதன் அங்க மட்டும் பகவான் கருடாருடனாவே மூலவர் இருக்கார், அதனால கஜேந்திர வரதன் திருநாமம் இருக்கு. ரொம்ப அழகான திருநாமம் திருமந்திரம் கொடுத்தது. வேக வேகமா வரானா இந்த கஜேந்திரன் தலையத்துக்கு மேல பார்த்தது மேல பெருமாள் கருடாதுடனா வர. ஆஹா, இந்த யானை கட்டினதுக்காக ஓடி வந்தாய், இத்தனை காரணியம். அதுவும் யானை தன்னை முதல கிட்டேன்னு காப்பாத்துன்னு கத்துற, சம்சாரத்திலேருந்து காப்பாத்து, இத்தனை நாள் ஜென்மா நஷ்டமா போயிருக்கேன்னு கத்த பார்த்துதான். இவ்வளவு தூரம் பிரபு வந்துட்டானே, எனக்காக வந்திருக்கானே, இத்தனை நாள் மனைவி குழந்தைகளுக்காக என்னென்னமோ பண்ணேன், பெருமாளுக்குன்னு ஒன்றுமே பண்ணலையே. ஐயோ, பெருமாள் வந்திருக்காரு, ஏதானும் கொடுக்க வேண்டாம். இப்படி பார்த்துதான் கீழே ஏதோ தாமரப்பு இருந்தது. உடனே அந்த ஒத்த தாமரப்பு முடிச்சுதான். இந்தா பிரபோ, பகவான் கண்கள்லாம் ஆனந்த பாஷம், கஷ்ட சமயத்துல கூட எனக்கு ஒரு புஷ்பம் தரணும்னு இந்த கஜேந்திரன் யோசனை பண்றானே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயத்தாத்மன். ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு சொட்டு ஜலமோ ஆத்மார்த்தமா நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் பகவான் சொல். மற்றவாள்லாம் நம்ம கொடுக்கிற வஸ்துவுடைய மரியாதையை பார்ப்பார், பகவான் கொடுக்கிற மனசை பார்க்கிற, அதான் வித்தியாசம். மனுஷாளுக்கும் பகவானுக்கும் அதான் வித்தியாசம். ஒரு பூவோ ஒரு இலையோ, ஒரு இலைன்னு சொல்லணும் தெரியல, ஒரு துளசி இதெல்லாம் கிடைக்காதா, அதை கொடுக்க முடியாத. ஒரு பழம் அதுவும் முடியல, ஒரு சொத்து ஜலம் தெரியவா சொல்றா. ஒருவேளை உனக்கு நிவேதனம் ஒண்ணுமே இல்லையா, நீ சாப்பிடுற ஜலத்தையாவது எம்பெருமானுக்கு நிவேதனம். அந்த ஜலம் கூட உனக்கு நிவேதனம் பண்றது இல்லையா, கண்ண கண்ணீர் ஒண்ணும் குறையில்லையே. ஒரு சொத்து கண்ணீர் பெருமாளுக்காக அதுவே நிவேதனம். கனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்றார். சந்தடிப்பதே ஆழ்வார். பகவானுக்கு அத்தனை சந்தோஷம். கஜேந்திரனுடைய பாக்கியம் பக்கத்துல ஒரு தாமரை பூத்திருக்கேன், தூரத்தை இருந்து அவ்வளவு எடுக்க முடியாது. துதிக்க நீட்டுற தூரத்தை ஒரு தாமரை அதை முடிச்சு அது இருந்தான் ஆளாயினா உடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டானா சக்கரத்தாழ்வார். அவளுக்கு யானையை மதுரை இழுத்து கரையில போட்டானா சக்கரத்தாழ்வாரை கொண்டு முதலைய கரையை வச்சினான். கஜேந்திரனுக்கும் மோட்சம் கிடைச்சது, அந்த முதலைக்கும் சத்கதி கிடைச்சது. ஆச்சரியமான கஜேந்திர ஆதி பீஜாய ஆதி மூலம் இந்த பிரபு வரதபாதன ஒத்த பூவை படித்து வச்சுன்னு நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. நாராயணா அகில குரு பகவானே நமஸ்காரம். எனக்கு எதுவுமே தெரியாது. தந்தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவனம் நமஸ்தே ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ. ரிக்வேதத்துல ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதுல காண கிடைக்கக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப சின்னதுதான். ஜிதம் தே புண்டரீகாக்ஷ ரொம்ப வியாக்கியானம் பண்றார் வைஷ்ணவ சம்பிரதாயத்த ஆச்சாரியர்கள். அப்பா இந்த ஆத்மா ஒன்னால ஜெயிக்கப்பட்டது. ஜிதம் தே புண்டரீகாக்ஷ தாமரைக்கண்ணா இந்த ஆத்மா நீ ஜெயிச்சுட்ட. ஜிதம் தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவன விஸ்வமா வியாபிச்சு கிடக்கிற பிரபோ. இது நமக நமகன்னா ரெண்டு அர்த்தம், அது நமஸ்காரம் அர்த்தம், என்னோடது இல்லைன்னு அர்த்தம். நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ரிஷிகேஷ. இந்த ஆத்மா உனக்குரியதாகவே இருக்கட்டும் மகாபுருஷ பூர்வஜ. இந்த ஆத்மா எனக்குன்னு தோணவே வேண்டாம். யானே என்னை அறியகிறாதே, யானே எந்தனவே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏற்றும் அவ்வானவர் ஏறே. திருவாயுமே யானே என்னை அறியகிறாதே, யானே எந்தனவே என்றிருந்தேன், நான் யாரு எனக்கு தெரியல, அதனால நான் எனக்குத்தான் சொந்தம்னு நினைச்சுட்டேன். இப்பதான் தெரிஞ்சுக்கிறாப்பா நான் உனக்கு சொந்தம். யானே நீ என் உடமையும் நீ, எனக்கு பந்துவும் நீதான், வானே ஏற்றும் அவ்வானவர்த்தியே. உரத்த தெரியவா சொல்றா சாதாரணமா கொலை பண்றது பாவம் திருடுறது பாவம் நிறைய சொல்றோம். வைதத்திலையும் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியம் சொல்றா பகவானுக்குரிய ஆத்ம வஸ்துவ தன்னுடையதுன்னு ஒருத்தன் அபிமானிக்கணும். இதை விட பெரிய பாவம் வேறு என்ன? பகவானுக்குரிய ஆத்மாவையே தன்னுடையதுன்னு ஒருத்தன் அபகரிக்கிறான் கொண்டாடுறான்னா அந்த மகா பாவி வேற என்ன பாவம் தான் பண்ண மாட்டான்னு கேள்விக்கிறான். ஆத்மா நமக்கு இல்ல, அவனோட சொத்து. நான் ஆத்மா நினைப்பிருந்தால் பகவானுடைய சொத்துன்னு புத்தி வந்துடுதுன்னா ஜெயிச்சுட்டோம். ஏன்னா பகவான் சுதந்திரன், நமக்கு சுவாதந்திரியம் கிடையாது. நமக்கு சுவாதந்திரியம் வேண்டாம். என்னத்துக்கு சுவாதந்திரியம் தானே படுத்தரம். என்னிடத்துல கூட நண்பர்களா பகவான் சோத்திரம் என்பது சொல்றாரு. அப்பா நீ எல்லாம் நன்னா பண்ணார், இருந்தாலும் எங்களுக்கு நாங்களே டிசைட் பண்ணாலும் ஃப்ரீ வில்னு சொல்லி ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டு பார்த்தியா, அங்கதான் நாங்க உண்டாம போனோம். நீ சொன்னதை கேட்கிற ஒரு லோபம் மாதிரி, ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருந்தா உருட்டு போவேடாப்பா. எங்களுக்கு ஏண்டா இதுவா அதுவா செலக்ட் பண்ண சுதந்திரத்தை கொடுத்த, அதனாலயும் உருப்பராம போய் தோன்றுமே குழந்தை. சத்தியம் இதுவா அதுவா நம்ம செலக்ட் பண்ண வந்துடானே, அது இல்லாம இவ்வளவுதான் அப்படின்னு நிம்மதியா இருந்திருப்போம். ஆனா இதுதான் வாழ்க்கை ரகசியம். நான் எனக்குரியவன் இல்லேன்னு அந்த பொறுப்பை எம்பெருமான் இடத்துல ஒப்படைச்சு நமஸ்தேஸ்து விஸ்வபா நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ. பகவானத்தான் ரிஷிகேஷன் சொல்லுவார். எல்லா தேவர்களையும் ரிஷிகேஷன் சொல்ல மாட்டார். ரிஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியங்களுக்கு எவன் நிர்வாகனோ எவன் வீசனோ அவனை தான் ரிஷிகேசன் சொல்லுவான். வேற எல்லா எல்லா தேவர்களையும் ரிஷிகேசன் சொல்ல மாட்டார். நாராயண மட்டும் ரிஷிகேசன் அப்படின்னு. நமஸ்தே து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ. அந்த மாதிரி இந்த ஆத்மாவ எம்பெருமாண்டத்துல கஜேந்திரன் ஒப்படைச்சதோ இல்லையோ எம்பெருமான் நன்றா மோட்சம் கொடுத்துட்டான். பூர்வ ஜன்மத்துல ராஜனா இருந்து பூஜை பண்ணது, இந்த ஜென்மாவா ஞானியா வந்தும் பூஜை பண்ணது. அப்புறம் விசேஷம் இந்த கஜேந்திர மோட்சம். கஜேந்திர சுத்திய ஸ்மரிச்சாலே பாவங்கள் நாசமாயிருப்பதை ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றார். பகவான் காத்தாலையும் சாயங்காலமும் யார் உன்னையும் நீ பண்ண ஸ்துதியையும் என்னையும் ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. ஸ்ரீரங்கத்துல பெரிய தாசர் அப்படின்னு பக்தர் இருந்தார். பெரிய ஆழ்வார் இல்ல, பெரிய தாசர்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் காலத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு சம்சயம் வந்துருச்சு. வைகுண்டம் எத்தனை தூரம் தெரிஞ்சிருக்குன்னா போய் பார்த்துட்டு வரலாம், இடம் விடுத்த ஒரு பிளாட் வாங்கி போடலாம், அப்புறம் ஒரு அரண்மனை வந்து செட்டில் ஆகலாம். உடனே தன்னுடைய மந்திரி சபையில் இருக்கும்படியான வேதம் தெரிஞ்ச வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு வேதத்தை எல்லாம் பார்த்து நீங்க சொல்றா சொல்லணும், எத்தனை கிலோமீட்டர் பூமிக்கும் வைகுந்தத்துக்கும் அப்படின்னு. உடனே அவாலும் புராணம் இதிகாசம் வேதம் எல்லாம் புரட்டி எடுத்து பார்த்தா, வைகுந்தம்னு ஒண்ணு இருக்குன்னு போட்டிருக்கான், அது பிரபஞ்சத்தை தாண்டி இருக்குன்னு போட்டிருக்கான், எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போடவே இல்லை. உடனே அவெல்லாம் சொல்லிட்டா, தெரிகிற ராசன் அவன் பார்த்தா என்ன வேதம் எல்லாம் தெரியுது, பொய் சொல்ல இது கூட தெரியலையா. உடனே அவங்க சொன்னா, வேதத்துல வைகுந்தம் இருக்குன்னு போட்டிருக்கப்பா, எத்தனை தூரம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எல்லாம் போடலடாப்பா, அப்ப என்ன பண்றது அப்படின்னா. உடனே அந்த மந்திரிமார்கள்லாம் சொன்னாராம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வித்வான்களை காட்டும் பக்தர்கள் என்ன பதில் சொல்லுவார், ஏன்னா அவருக்கு சுவானுபாவம் இருக்கு, சுயம் அனுபவம் இருக்கு, அதனால பக்தர்களை கேட்கலாம். எந்த பக்தரை கேட்கறது? உடனே அவெல்லாம் சொன்னா, நம்ம படை தளபதியா இருந்தாரு, படையில இருந்தாரு, ஒரு சாதாரண சேவகனா, அவர் இப்ப பெரிய சாசன ஒரு பக்தரா இருக்க, அவரை கேட்கலாம், அவரே ஆனந்தம். உடனே அவரை கூப்பிட்டாச்சு. அழகா ராஜா வந்து ஒரு சிம்ஹாசனத்தை உட்கார வச்சான், தன் சந்தேகத்தை சொன்னான், சொல்லுங்க வைகுந்தம் எத்தனை தூரம். உடனே அவர் சொன்னார், ராஜா எனக்கும் தெரியா, எத்தனை கிலோமீட்டர் கணக்கு தெரியாதப்பா, என்ன உங்களை கேட்டா தெரியுமா, உங்களுக்கும் தெரியலையா, ஆனா ஒண்ணு நிச்சயம் ராஜா, என்ன வைகுந்தம் கூப்பிடுற தூரம் அப்படின்னு. ராஜாவுக்கு தூக்கி மாறிப்படும், கூப்பிடுற தூரமா, கூப்பிடுற தூரம் இங்க என்னங்க ஏதோ இல்லவா அப்படின்னு அவன் அவ இதோ வந்துட்டேன், நம்ம கூப்பிட்டு அவ காதல விழுந்து அவ திரும்பி ரிப்ளை பண்ணி வர தூரத்துக்கு கூப்பிடுற தூரம்னு பேசு. இந்த கைய கண்ணா இல்லையா வந்துட்டேன், இதெல்லாம் கூப்பிடுற தூரம், நம்ம கூப்பிட்டு அவ காதல விழுந்து அவ ரிப்ளை பண்ணி வர தூரத்துக்கு கூப்பிடுற தூரம், இவ்வளவு பக்கத்திலேயா அது எப்படி எப்படி சொல்லுங்க சூப்பரான சும்மா சொல்லாம வாயிருக்குன்றதுக்காக. அப்ப அவர் சொன்னார், கஜேந்திரன் ஆதி மூலமேனு கத்தினா, ஆதி மூலமேனு முடிக்கிறதுக்குள்ள எம்பெருமான் வந்துட்டான், அப்ப கூப்பிடுற தூரமா இருந்தா தானே வர முடியும், ரொம்ப தூரமா இருந்தா போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கிளம்பி வர்றது கஷ்டம், கூப்பிடுற தூரமா இருக்கிறதுனால ஆதி மூலமேனு கத்தி முடிக்கல, பகவான் ஹரி கருடாதுரமா வந்துதான், அதனால வைகுந்தம் கூப்பிடு தூரம் சத்தியம். அதனாலே நம்ம கூப்பிடுற நிலையில கூப்பிட்டா கூப்பிடு தூரம், ஆதி வீதாயன்னு அதிவயத்திலேந்து கத்திரம்னா கூப்பிடுற தூரம், இது ஏதோ நம்மளும் சொல்லணும் ஆதி மூலமே அப்படின்னா ஆதி மூலமே அவ்வளவுதான். நீ எத்தனை வேகத்தோட எத்தனை தவிப்போட கூப்பிடுறோ அத்தனை தூரத்தை ஹரிக்கும், அவ்வளவுதான். ஆழ்வார்த்தல அணுகில் அணுகும் அகலில் அகலும் ரொம்ப நேரம் வார்த்தை, நம்ம அதெல்லாம் பட்டவர்த்தமாக சொல்லிடுவாரு, நீ நெருங்கினா அவன் நெருங்கினா, நீ விலகினா அவன் விலகினா, முடிச்சுட்டு தெரியல வியாக்கியானமே கிடையாது அவன் எம்மாவோட தோஷனங்கள், அணுகில் அணுகும், நீ நெருங்கினா அவன் நெருங்கிறான், நீ விலகினா அவன் விலகிறான், அவ்வளவுதான் அணுகில் அணுகும். அந்த மாதிரி ஆச்சரியம் இந்த கஜேந்திர மோட்ச வித்தாந்தம், கஜேந்திர மோட்சத்தை பத்தி பேசாத பெரியவாளே கிடையாது. அவ்வளவு விசேஷம், கேரள தேசத்தை ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்த கோவில், அந்த கோவில யானை உண்டு, கஜேந்திர மோட்சம் சொல்லி முடிச்சாலும் யானை மோட்சம் நடந்தது, சத்தியமா நடந்தது, ரொம்ப விசேஷம். சத்தியம், நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சத்தியம் தான், நிறைய ப்ரூஃப் இருக்கு. கஜேந்திர மோசம் சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்கா, கோவில் யானை கண்டாடுறது முடிச்சாச்சு, கோவில் யானை தொப்புள் விழுந்தாச்சு, மோசம் அடைஞ்சது, ஒரு முடிஞ்சது யானை மோசம் அடைஞ்சது. சத்தியம் சத்தியம் சத்தியம். குருவாயூர் கேசவன் அது ஒண்ணு தனி, நான் சொல்றது தனி, குருவாயூர்ல கேசவன் ஒரு யானை இருந்தது, அது எப்போதுமே அப்படி மேல தூக்கி வச்சிருக்கும், உடம்ப மேல தூக்கி, அப்பதான் எந்த யானை அவசரமா இருக்கோ அது மேலதான் குருவாயூரத்துல ஏற்றுவான் ஸ்ரீகரி சமயத்துல, அதனால எப்போதுமே உடம்பு மேலே எச்சரிக்கை நிற்கும், அதனாலே அதனாலேயே திருப்புவா, அதுக்கப்புறமும் மதம் பிடிக்கும், அது எப்ப மதம் பிடிக்கும்னா அத குருவாயூரை விட்டு அரிசனம் பண்ணா மதம் பிடிச்சிடும், அதுக்கு உடனே அடுத்து ஓடி வரும், யாரையும் ஒண்ணும் பண்ணாது, நேரம் ஓடி வந்து குருவாயூர் சந்தி சமத்தான் உட்காந்து இப்படியே வருகிற ஒரு சமயத்துல ஏகாசி கூட எங்கேயும் அரிசனம் போகணும், ஏகாசி ஒரு நிர்ச்சலமா இருக்கும், ஒண்ணும் சாப்பிடாது, ஒரு யானை கஜேந்திர மோக்ஷ சத்தியம் இருக்கலாம், ஒரு ஏகாசி அது எங்கேயும் அரிசனம் போயிட்டா என்னமோ இருக்கிற உடம்பு உள்ள திரும்பி ஓடி வந்திருக்கும், நேர குருவாயூரம் சன்னதி வந்தாச்சு, குருவாயூரமா பார்த்தது துதிக்கிய அவனுடைய சன்னதிக்கு நேரம் நீட்டிட்டு காய் கைய காலை போட்டு மண்டி விட்டது, அப்படியே உத்தரவு குருவாயூரம் சன்னதியில உத்தரவு இருக்கு, அப்புறம் விசேஷம் சத்தியம். இப்பதான் குருவாயூரப்பன் குருவாயூர் கேசவன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பதான் ரொம்ப பக்கத்துல ரொம்ப விசேஷம் குருவாயூர் கேசவன், அந்த குருவாயூர் கேசவனுடைய முக்கியம் தான் குருவாயூர் ஏகாதசி கூட கொண்டாட முடியும், நம்ம கைசி ஏகாதசி இல்லையா அன்னைக்குதான் குருவாயூர் ஏகாதசி, அதனால சத்தியம் இதெல்லாம் சத்தியம் இன்னைக்கும் பார்க்கலாம். குருவாயிருப்பனுடைய யானைக்குமே ஒரு இடம் உண்டு, அவ்வளவு யானை நம்ம விளையாடும் கொச்சு 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 அத்தனை விசேஷம் யானை. தெளிவா சொல்வா எம்பெருமானும் யானையும் ஒன்று அப்படின்னு. இந்த யானை இன்னொரு யானையை கூப்பிட்டதுன்னு எதை பெரிய எம்பெருமானும் யானையும் ஒண்ணு ரொம்பழகா வியாஜியானம் வந்துச்சா. ஒரு யானையை பிடிக்கணும் அப்படின்னா, ஆண் யானையை பிடிக்கணும்னா, ஒரு பெண் யானையை பிடிச்சு கட்டி போட்டோம்னா அதை பார்க்கறதுக்கு இது ஓடி வரும், டக்குன்னு பள்ளத்தை வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி தாயார விருத்தம்னா நாராயணன் மாட்டிடுவார். தாயார பிடிச்சிட்டோம்னா வேற வழியே இல்ல, நாராயணன் கிடைச்சிருவார். அதனால யானையும் பெருமாளும் ஒண்ணு. யானை பாகனிட்ட வழக்கா இருக்கும், பாகன் என்ன சொன்னா அதுதான் யானை இருக்கும். அந்த மாதிரி பகவான் பக்தர்கள் இட்ட வழக்கா இருக்கா. திருமேசையாழ்வார் திருக்குடந்தை சாரங்கமானி தெரிவிக்க போனார். அப்படி பார்த்தா என்னடா பிரச்சனை கிடக்கிறாய், உங்கெல்லாம் பாக்குற பார்வை வேற, அவ பாக்குற பார்வை வேற, எதுக்கு படுத்துட்டு இருக்காய், எப்படி படுத்துட்டு இருக்காய், ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. நடந்த கால்கள் நொந்ததோ நெடுந்த ஞாலம் ஏனமா இடந்தனை குழுங்கவோ விலங்கு மால் வரை சுடம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு. எதுக்குடா படுத்துட்டு இருக்காய், பிராமணா கிருஷ்ணனா வந்து நடந்த கலத்தா வராக ரூபம் எடுத்து பூமி உத்தாரணம் பண்ணி இரண்யாசனோட சண்டை போட்ட கலப்பா, எதுக்கு காவேரி ஆத்தங்கிறத காலெல்லாம் நீட்டி என்று சுகமா வருத்தாய், கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் ஸ்ரீதேந்தி சீடு சாப்பிடற மாதிரி ஒரு பாசம் இருக்கு, கடக்கட கடகம் இருக்கும். கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு. இது காவிரி கரையில படுத்துருக்கா, திருக்குழந்தை கும்பகோணத்துல எதுக்கு படுத்துருக்க, நீ படுத்துங்க சும்மா தலையை தூக்கி ஏன் ரீசன் சொன்னா போதும் அப்படின்றாங்க. சொன்ன உடனே பெருமாள் தலையை தூக்கி அச்சோ நான் சொன்னேன்னு தலையை தூக்கிட்டியா, வாழி கேட்டனே நன்னா அருமத பெருமாள் பாதம் உத்தான தாயாவே இது தலையை தூக்கின மாதிரியே பக்தர்கள் விட்ட வழக்கு பெருமாள், பாகலிட்ட வழக்கு யானை, பக்தர்கள் இட்ட வழக்கு பெருமாள். அதனால யானையும் பெருமாளும் ஒன்று வியாஜியானம் பாருங்க. அதே மாதிரி யானையை கட்டி போடுற சங்கடி இருக்கும், மனுஷாலாம் தூக்க முடியாது. சமயத்துல பாதன் என்ன பண்ணும், அந்த யானையை கட்டி போனா அது சங்கடி எடுத்துடுவா அப்படின்னு, அதை கட்டி போடுற சங்கிலிய அதுவே தூக்கிட்டு வரும், தூக்கிட்டு வந்து அதுவே பாதன் கிட்ட கொடுக்கும், பாதன் அதை கொண்டு கட்டி போடுவோம். அந்த மாதிரி அவனை கட்டி போடக்கூடிய பக்திய அவனே நமக்கு அனுகிரகம் பண்ணால் ஒழிய வராது. நம்ம பிரயத்தனத்தால் சம்பாதிக்க முடியாது, லப்யத்தை அபி தற்கிருப்பையை, அவன் கிருப்பை இருந்தாதான் அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்தி லபிக்கும் அப்படின்னு தெளிவா சொன்னான். அதனால யானையும் பெருமாளும் ஒண்ணு. யானை மேல ஏறலாம் அப்படின்னா அதுவே குனிஞ்சு தன் காலெல்லாம் காட்டி அது மேல தானே ஏற்கின்றாத்தான் அவனுக்கு நம்மளா ஏற முடியாது. அந்த மாதிரி பெருமாளுடைய மோட்சம் போகணும்னா அவனே இறங்கி நம்மளை தூக்கிட்டு போனாதான் உண்டே ஒழிய நம்ம சுயபலத்தினால நடக்காது. அதனால யானையும் பெருமாளும் ஒண்ணு. யானைக்கும் ஒருவே, பெருமாளுக்கும் ஒரு வெய்யம். யானைக்கு இருக்கிறது துதிக்கை, பெருமாளுக்கு குடுக்கிற கை ஒன்றே ஒழிய வாங்கிக்கிற கையே கிடையாது. அதனால யானையும் பெருமாளும் ஒண்ணு. யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன் வசனம் உண்டு. அது மாதிரி பெருமாள் இங்க பிரத்யட்சமா இருந்தாலும் பிரயோஜனம், ஒருவேளை பிரத்யட்சமா இல்லைன்னாலும் பாகவத நாராயணியும் பஜகோவிந்தம் திவ்ய பிரபந்தம் இப்படி இருந்து பிரயோஜனம். அதனால யானையும் பெருமாளும் ஒண்ணு. அதே மாதிரி ஆச்சரிய யானைக்கு ஒரு ஆதாரம் கொடுப்பாங்கன்னா உருட்டி உருட்டி பிரித்து பெருசா இது சாப்பிடும்போது நிறைய கீழே விழும், அதெல்லாம் நிறைய ஜீவர்களுக்கு சின்ன சின்ன ஜீவர்களுக்கு ஆதாரமாகும். அந்த மாதிரி கோவில நித்தியம் ஆச்சரியம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவா, அதை நம்பியே பல ஜீவர்கள் வாழ்ந்துருக்க. பெரியாழ்வார்னா வடபத்திர சாயி கோவில கொடுத்த உண்ட கட்டி நம்பி வாழ்ந்துட்டு பிராமணன். அதனால பெருமாளும் யானையும் ஒண்ணு, நிறைய அஞ்சானம் பண்றா தெரியும். பெருமாளும் யானையும் ஒண்ணு தான, அத்தனை விசேஷம், அத்தனை சிரேஷ்டம், அவ்வளவு ஜோ, அத்தனை ஜோ. யானை குளித்து மட்டும் தவணை தலையில மண்ணு போட்டிடும். அந்த மாதிரி பெருமாளும் எல்லாருக்கும் பரம பவித்திரவனா இருந்தாலும் கூட இந்த ஜீவர்களை காப்பாற்றுறதுக்காக கீழே இறங்கி அவளோட இரண்டரை பகுதி தன் தலையில மண்ணு போட்டுக்கலாம். அதனால யானையும் பெருமாளும் ஒண்ணு. நிறைய லஞ்சானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க பெரியவர், அத்தனை சிரேஷ்டம். அதனால என் ஆணை என் அப்பன் என் நெஞ்சிலானே திருமங்கமனன் சொல்றார், என்னுடைய ஆணை என் அப்பன் என் சுவாமி என் நெஞ்சத்துல இருக்கா அப்படின்னுதான் திருமங்கமனன் சொல்றார். அந்த யானையாகிய எம்பெருமான் ககேந்திரன் யானையை காப்பாற்றினான், கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா திருப்பார்கடல் கலையறது, ஆச்சரியமா மந்திரமலையை தூக்கின்ற வரது, மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பக்கமாகவும் இந்திரன் ஒரு பக்கமாகவும் வாசுகிய கைராக இந்த மந்திரமலையை வச்சிருந்த கதைய, இந்த மந்திரமலை தெரிஞ்ச விழ யாரும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் மந்திரமலையை தூக்கின்றே வர முடியல. பகவான் தான் ஜவடன் மேல அந்த மந்திரமலையை தூக்கி கொண்டு வந்து ஆச்சரியமா அவன் திருப்பாக்கல வைக்கிறான். வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கடையராளா மந்திர மலை சரிஞ்சுடுறது. அப்பதான் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை பகவான் முதுகுல தாங்கின்றான். அவ சதமா அவ கடையராளா கடைய தடைய முதுகு நல்லா சொரிஞ்சு விட்டா போல இருந்தா கழிச்சு. சமயத்துல சில குழந்தைகள் எல்லாம் பார்க்கலாம், அம்மா எல்லாம் நம்ம மாதிரி கவுத்து போட்டு குழந்தைய அப்படி முதுகு அப்படியே தடவி விடுத்தா தடவி கொடுக்கறதே குழந்தைகள் சொல்ல தூங்கிடுவாரு. அந்த மாதிரி இவ முதுகுல கூர்ம அவதாரம் எடுத்த பகவானுடைய முதுகுல மந்திரமலை வச்சு அப்படி கடையராளா. இது என்னன்னா ஆமையா இருந்து மந்திரமலையை தாங்கிட்டுருக்கான். அதே சந்தர்ப்பத்துல கருடாரூடனா உட்கார்ந்து மலையுடைய உச்சி அப்படி பிடிச்சிருந்துருக்கான் பாலமுத்தா. அதே சந்தர்ப்பத்துல தேவர்களோட ஒரு ஹரி நின்று கடையறான், அசுராவோட ஒரு ஹரி நின்று கடையறான். கடைசியா முழுக்க முழுக்க பண்ணது ஹரி ஒருத்தன் தான், வேற யாருமே இல்லை. இங்க தேவர்களோட ஒரு ஹரி, அசுராவோட ஒரு ஹரி, உச்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஹரி, கூர்ம அவதார ஹரி. இத்தனையும் இருக்க அழகா மந்திரமலை அது கடையறாலாம் ஹரிக்கணும்னா முதல முதுக சொரிஞ்சு விட்டா போல அதெல்லாம் குழந்தைக்கு தூங்கிடும். அதுதான் அலையா கலம்பிட்டுன்னு தெரியுதா சொல்றேன். ஒவ்வொருத்தரையும் அனுபவம் அந்த மாதிரி மந்திரமலை அரசின் கடைய ஓவண்ணா கதச்சது. கடைசியில அமிர்தத்தை எடுத்துட்டு தன்வந்திரி தன்வந்திரி பகவத் அவதாரம் அப்படிதான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. இன்னைக்கும் பாருங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனோட தன்வந்திரி ஃபேமஸ் இப்பெல்லாம். யாருக்கா உடம்பு முடியல தன்வந்திரி சன்னதி உட்காந்துருவோம். அந்த தன்வந்திரியை ஸ்தாபிதம் பண்ணதே யதிராஜன் சுவாமி ராமானுஜன் பல பேருக்கு தெரியவே தெரியும், பல பேருக்கு தெரியவே தெரியல. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல யதிராஜன் முதலியாண்டான பெருமாள் கம்சம் பண்ண சொல்லிட்டார். முதலியாண்டன் அம்சம் பண்ணும் பொழுது அம்சம் பண்ணிட்டார். யதிராஜன் ராத்திரி சயன ஆரத்துக்கு வந்தார், பார்த்த ரங்கநாதனை பார்த்தார். என்ன ரங்கா சௌக்கியமா அம்சை ஆயிடுத்தான். ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயுத என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் தொண்டை என்னமோ கலகரன்னு பிடிச்சிருக்கிறார். ஒண்ணும் இல்லை, என்ன பிடிச்சிருக்கிறாரோ ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை சரியாது சரியாது முதலியான கூட்டம் என்னடா பண்ண என்னடா அம்சம் பண்ண பெருமாளுக்கு பெருமாளுக்கு திவ்யானம் தைரிச்சாத நிவேதனம் பண்ண கூட தொட்டிக்க பெருமாளுக்கு தான் நாவல் பழம் பிடிக்குமே நவா பழம் பிடிக்குமே அதனால அதையும் சேர்த்து நிவேதனம் பண்ண அப்படின்றான். உடனே எதிராஜருக்கு கோபம் வந்துடுச்சு. உன்னுடைய விபரீத ஜானம் அழிஞ்சு போகட்டும்னு ஏற்கனவே நாவ பணம் சாப்பிட்ட தொண்டை கட்டிடும், இந்த கூட தயிர் சாப்பியும் சேர்த்து சாப்பிட்டா எனக்குதான். இது கொடுத்த முதலியாண்ட அனுக்கும் தெரியல, சாப்பிட்ட ரங்கராஜனுக்கும் தெரியல, கதிராஜனுக்கு தெரிஞ்சிருக்க. உடனே பார்த்தா அவன் சொன்ன அவன் கொடுத்தா நீ சாப்பிடலாமோ, உன் சிஷ்யம் கொடுத்தா சாப்பிட்டுத்தான் ஆகணும்னு. உடனே கதிராஜனுக்கு துக்கம், இந்த மாதிரி ஆளாளுக்கு ஏதாவது நிவேதனம் பண்ணி ரங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கா என்ன பண்றதுன்னு ஒரு துக்கமா. உடனே அழகா அன்னைக்கு ராத்திரியே ஒரு கஷாயம் பண்ணி கொடுத்துருக்க குடிங்கும் ரங்கராஜனுக்கே கஷாயம். அதான் கஷ்டம், தேசஜம் திக்ஷத்தின் எவன் இருக்கான அவனுக்கே ஒரு கஷாயத்தை கொடுத்துட்டார் சுவாமி ராமானுஜன். கொடுத்துட்டு அடுத்த நாள்லயே ஒரு தன்வந்திரிய ஸ்தாபிதம் பண்ணிட்டார். ஸ்தாபிதம் பண்ணிட்டு தன்வந்திரி கட்டிட்டார். நித்தியம் இவருக்கு பார்த்து பார்த்து கஷாயம் கொடுக்க வேண்டியது ரொம்ப வேலை. ரங்கராஜன் கேட்டார், ஏண்டாப்பா நேற்றுதான் தப்பு தாப்பா சாப்பிட்டுட்டேன் கஷாயம் வந்து டெய்லியா இல்ல நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டேன். அடியேன் போன பிறகு யாராவது ஒருத்தர் ஓகே இந்த மாதிரி வினோசமா அம்சம் பண்ணிட்டான்னா அப்ப தேவனுக்கு கஷ்டப்படப்படாதே. அதனாலேயே கஷாயம் இன்னி வரைக்கும் ரங்கராஜனுக்கு ராத்திரி கஷாயம் உண்டு. அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு கஷாயம் கொடுத்த ஒரு யதிராஜன் அவ்வளவு பெரியவர் ஆச்சரியம். என்ன மனசு பாருங்க, நம்ம எல்லாம் அஷ்டாவதார மூர்த்தியை பாக்குற விதமே வேற, நாட்டெல்லாம் சொல்லவே கூடாது. எல்லாரும் கொதிக்க கொதிக்க பால் எடுத்துட்டு அப்படியே பெருமாள் கம்சம் பண்ணுவோம். அடுப்புல இருந்து எடுத்து எல்லாரும் பெருமையா சொல்லுவோம், நாங்க அடுப்புல இருந்து இறக்கி அப்படியே பெருமாள் கம்சம் கொதிக்கும். அந்த குழந்தை தாங்குமா, அது தொண்டை என்ன ஆகும், வாய் என்ன ஆகும், சக்கரை சரியா இருக்கா, பரமா ஆதி தரணமா கேட்கறதே கிடையாது. நல்ல மார்கழி மாசம் குளிர் நடுங்கும், அது வாங்குவத கேட்கவே வேண்டாம். இதுல வேற முன்னாடி நாளே புஷ்பத்தை பிஜ்ஜில வாங்கி வச்சுட்டு காலையில சின்னு கொண்டு வந்து பெருமாளை காட்டுவான். நடுங்கும் நவநீத கிருஷ்ண சுவாமி, அந்த பாவமே இல்லை. ஏதோ ஒரு சிலாரூபமா பெருமாள் பார்க்கிறவரையும் அவனை அவனா பார்க்கறது இல்லை. நான் சொல்ற உண்மை கசக்கம் எதுக்கு சொல்றேன், இனிமே தவறுகள் பண்ணப்படாதுன்றதுக்காக. அது அம்சம் கூட ஒரே ஒரு வேலை தான், ஏன் மூணு வேலை பண்ணப்படாது யாராவது சொன்னாலும். அது சில பேர் அம்சம் பண்ணுவாங்க. அவளுக்கு தோன்ற டைம் எல்லாம் பண்ணுவாங்க. குழந்தைக்கு பசிக்குமே ஒரே டைம் அதுவும் கிடையாது. அது அம்சம் பண்ணிட்ட பிறகு அவருக்கு பிடிச்சதா, இன்னும் கொஞ்சம் சரதமா, இன்னும் கொஞ்சம் தீர்த்தம் வேணுமா, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்க. என்னவோ ஆவி உமக்கு அமுதம் இமக்குன்னு ஒரு பாவம் தான் இருக்கு. பாது பாது பண்ண வேண்டாம், வேண்டாம், உனக்கு கடமையை பிடிச்சதா. வாழ்க்கையில பாக்கல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கா தடிகம் பண்ணும். என்னைக்காவது ஒரு நாள் கிருஷ்ணா உனக்கு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும் சொல்லிடா, நான் பண்றேன் தான். உனக்கு என்ன வேணும், என்ன கரிமது வேணும், என்ன நெகிழ் கரிமது வேணும், என்ன திருக்கண்ணது வேணும் சொல்லி நான் பண்றேன்னு பண்ணிருக்கோமா பரமாத்தியங்கிறது. ஆனா எதிராதனுக்கு தெரிஞ்சு அவளை அழகா பண்ணான் விசேஷம். அந்த தன்வந்திரியும் பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னா காண கிடைக்கும். இன்னைக்கும் பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்துல தன்வந்திரி சன்னிதிக்கு கூட்டம் அளமோதும். ரங்கநாதன் கூட ரங்கநாதன் கூட அவரை கூட்டம் இல்லை. தன்வந்திரியே பார்க்கணும்னா வியாதி சரியாயிடும் அப்படின்னு ஒண்ணு அப்படியெல்லாம் உண்டு. சமயத்துல பார்க்க அந்த ஸ்ரீபெரும்புதூர்லயே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சேவைக்காரர் எதிராக யாரோ ஒரு ஜோசியக்காரர் புண்ணியாத்மா சொல்லிட்டார், நாக தோஷம் இருக்கிறவாள்லாம் எதிராசனுக்கு பாலபிஷேகம் பண்ண நாக தோஷம் தெரியாத இருந்தார். அவ்வளவுதான் கூட்டம் லிட்டர் கணக்கா பாது எதிராசனுக்கு பாலபிஷேகம் பண்றது. ஏன்னா அவர் ஆதிசேஷ அவதாரணம் அதனால எப்படியோனு. அதுக்கப்புறம் யாரு ஜனங்களுடைய புத்திய பிரதானே இருக்கு. அந்த மாதிரி தன்வந்திரியும் பெருமாளுடைய அவதாரம் இதுதான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அந்த தன்வந்திரியா பகவான் அமிர்த கவசம் எடுத்துட்டு வந்தான். அசுரால் எல்லாம் பிடுங்கிவிட்டா, தேவர்கள்லாம் பயந்து அவ்வளவு கஷ்டப்பட்டோமே, ஒண்ணுமே கிடைக்கலையே. அதுக்கு நடுவிலேயே வேற ஒரு ஸ்ரீதேவி கல்யாணம் வேற அம்மாதகா திருமணி அமுதன் சொல்லுவார், எல்லாருக்கும் சாதா அமுது குடுத்துட்டு இவன் பெண் அமுது உண்டான் அப்படின்ட்டான். திருப்பாடல கதையும் போதுதான் கௌஸ்துபமணி ஐராவதம் முத்தஸ்வரர் எல்லாம் கிடைக்கிறது. ஒவ்வொருத்தரும் அவனை கொடுத்தான். தாயார் வந்தான், அவளை மட்டும் எல்லாரும் எனக்கு இணைக்கினாள், அதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட மாலையை கொடுத்து அவளுக்கு யாரு பிடிக்கிறதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல அவ ஒவ்வொரு தேவரையாக உண்மதகா இருந்தது. வர்ணிக்கிறது ஆச்சரியமா இருக்குது. ராமன் அவதாரம் அந்த மாதிரி கூர்ம அவதாரம் கூர்ம புராணம் இதெல்லாம் ஆசிரியம் உண்மதகா இருக்கும். இந்த தாயார் ஒவ்வொரு தேவனையா தாக்குறா, பிரம்மதேவன் ருத்ரதேவன் ஒவ்வொருத்தரையா தாக்குறாள். பார்த்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற குணங்கள் குற்றங்கள் ரெண்டுத்தையும் சொல்லி 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 சொல்லிட்டு இவா வேண்டா இவா வேண்டா இவா வேண்டா இவா வேண்டா கடைசியில பகவான் வந்து நிற்கிறான். இவன் தான் குறையொன்று இல்லாத கோவிந்தன் பெருத்த மாறே போட்டான். அதற்கு ஒவ்வொரு தேவனிடத்தையும் இருக்கு குறையெல்லாம் சொல்லிட்டே வரா. ஆஹா, இது நாராயண குறையே கிடையாதுன்னு கருத்துல மாலை போட்டாளாம் தாயா. இத்தனை அவசரத்துல ஒரு லட்சுமி கல்யாணம் வேற அது விசேஷமா. அவையும் பண்ணியாச்சு, மந்திரமலை எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அமிர்தம் எடுத்துன்னு வந்தாச்சு. தேவர்கள்லாம் அமிர்தம் அமிர்தம் குழம்பு அசுரர்கள் தூக்கிட்டு போயாச்சு. திடீர்னு பார்த்தா அழகா ஒரு ஸ்ரீ கம்மூடி எழுத்துல இப்படிலாம் சுத்திண்டு அழகா இருப்ப ஆட்டின்னு அப்படி இப்படி இப்படி பார்த்து இப்படி சிரிச்சிட்டு வெளுக்கு வெளுக்கு குளிக்கு குளிக்கு ஆட்டின் வந்துட்டு இருக்கா. பார்த்தோன்னே அத்தனை பேரும் மயங்கி விட்டா, இது யாரோ ரிஷிகள் பார்த்து கண்டுபிடிச்சா நம்ம ஹரிதான் ஸ்ரீ வேஷம் போட்டு வந்திருக்கா. ஆ நல்லன் அழியும் அல்லன் தென்னா வந்து ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன் இது என்ன வசதி தெரியல. ஆனா ஒரு ஸ்ரீ வேஷம் கொண்டு வந்துடுது. கண்கள்ல மஞ்சள்லாம் தீட்டிண்டு, காதுல அழகா ஜிமிக்கி எல்லாம் போட்டுண்டு, செங்கனி வாய திருத்திண்டு, ஜோல கூந்தல பின்னி அள்ளி முடிச்சுண்டு, ஸ்தனபாரங்கள்லாம் குளிஞ்சு, சிற்றிடையில ஜல் ஜல் இடுத்து ஒரு தியானம் கட்டிண்டு, அந்த வஸ்திரமும் நழுவலா மாதிரி பண்ணிண்டு, கால்கள்லையும் சமங்கிய போட்டுண்டு, கையிலெல்லாம் மருதாணி வச்சுண்டு, கால்கள்லாம் மருதாணி வச்சு அப்படி 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 ஆடி ஆடி வராங்க. தோத்து போயிட்டு அத்தனை பேர் இது யாரோ உடனே அசுரெல்லாம் பார்த்தா, ஆஹா இதுக்குள்ள சண்டை வந்துட்டு நீதான் பங்கு போட்டு கொடுக்கணும். இல்ல இல்ல, அழகான ஸ்திரீகளை நம்பப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, நம்புறேல இல்ல உன்ன நம்பளை கொண்டா குடு அப்படின்னு சொல்லணும். அழகா வாங்கி வச்சிருந்தா ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுராலா நிக்கிறக்க, அசுரா பக்கம் போட அப்படி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஆ அவ்வளவுதான், அங்கேயிருந்து ஓடி வந்து தேவர்களுக்கு கொடுத்துருது. இப்படியே பண்ணி 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 ஏமாத்தி மோகினி அவதாரம் எடுத்து ஆச்சரியமா தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தான். அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீஹரி. அந்த மோகினி அவதாரம், கூர்ம அவதாரம், தன்வந்திரி அவதாரம் இதெல்லாம் வர்ணிக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி அவனுடைய பக்தி, அவனுக்காக பகவான் எடுத்த வாமன அவதாரம். திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே, அழகா குட்டி வாமனமா வந்தான். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிள்ளையா பிறந்து ஜோரா நடந்து வரான். பிறந்தவுடனேயே வளர்ந்துட்டான். அஞ்சு வயசாயிரத்து யஜ்யோபீதம் போட்டாச்சு. உச்சி குடுமி மொட்டத்தலை குட்ட வய இப்போடு இருக்கு. மூணடி வசனம் கூட இப்போடு இருக்கு. அழகா எல்லாம் பண்ணி முடிச்சோடனே மகாபலி யஜ்யம் பண்றான்னு தெரிஞ்சு கொடைய வச்சிருந்து மண்டத்தை வச்சிருந்து கமண்டில் குடிச்சிருந்து கோமணத்தை தட்டு தக்கு 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 நடக்கிற பால பிம்பச்சாரம் அழகு சொட்ட 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 ஒரு கௌரவர்ணம் கௌரவர்ணம் விழுப்பு மாவனம் என்ன விழுப்பு பல 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 பலம் நடந்து வர்றது மகாபலி பார்த்தா என்ன சூரியனே பூமியில இறங்கி நடந்து வருதோ அப்படின்னு பார்த்தா பால பிரம்மச்சாரி தக்கத்தக்கன்னு சுடிக்கிறான் மகாபலி கேட்டான் குழந்தை வாவா பெரிய பாக்கியம் இப்படி ஒரு தானம் வாங்கிறதுக்கு ஒரு எதி கிடைக்கிறது பரம சந்தோஷமான காரியம் ஒரு தானம் வாங்கிக்கிறதுக்கு இப்படி ஒருத்தர் கிடைக்கிறது பரம புண்ணியமான காரியம் பிரம்மச்சாரி கிடைக்கிறது அகோபாகியம் உனக்கு என்ன வேணும் கேளு உடனே வாமன் எனக்கு ஒண்ணு வேண்டாம் என் காலால் அளக்கிற ஒரு மூணடி நிலம் போதும் அட குழந்தை நீ ஆளும் வளர அறிவும் வளரலையே உன் காலால மூணடி நிலம் வளர்ந்தா நீயே படுக்க முடியாது உடனே தத்துவம் தான் சொல்றது போதுன்ற மனசுதான் நல்லது நிறைய இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை மனசுதான் முக்கியம் தத்துவம் தான் சொல்ல அவனும் சரின்னு சொல்ல அப்ப சுக்கராச்சார சொன்ன வேண்டாம் இது கபட விஷ்ணு உன்னை ஏமாத்தத்துக்கு வந்திருக்கா எல்லாத்தையும் பிடிக்க வந்திருக்கான் ஜாகிரத ஜாகிரத உடனே மகாபலி பார்த்தான் விஷ்ணுவே என்னிடத்துல கை நீட்டான்னா இந்த பாக்கியம் யாருக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நீட்ட மூர்த்தி என்னிடத்துல தா நிலம் மாவலி மூவடித்தான்னு நீட்டுறானே இந்த பெருமையை நான் விட மாட்டேன் கொடுத்தே தீரனுதான் உடனேயே கமண்ட ஜலம் பார்க்கலான்னு பார்த்தானா ஓடி வந்தாளாம் இந்தியாவில் என்ன அக்கிரமம்னு சொல்லலாம் என்னம்மா அது தானம் கொடுக்கறத எப்படி சொல்றீங்க சாஸ்திரப்படி நான் ஜலத்தை விட நீங்க தானே தாரவாக்கு கொடுக்கணும் என்னுடைய முறைய தட்டி படிக்கிறேன் அவனுக்கு பல உத்தோஷமாக இந்தியாவுக்கு ஜலம் பார்க்கலான்னு பாக்கிறா அந்த சமந்த திருப்பதா ஜலம் வரமாட்டேங்கிறது சிந்தியிலேருந்து சுக்கராச்சாரியா ஒரு குழந்தை ரூபத்தை எடுக்கணும் அதை அடைச்சிருக்கா என்ன வரலையே அப்படின்னு பார்த்தேன் ஒண்ணும் இல்லையான சொல்லி பரதேபுள்ள தெள்ளினா ஒரு குடை உடஞ்சான் கண்ணை ஒரு குட்டு குட்டினா உடனே வெள்ள வந்துட்டான் ஜலம் பார்த்தான் ஜலம் ஒரு சொட்டு விழுந்ததோ இல்லையோ வளர்ந்துட்டேன் ஏமாத்திரத்துக்காக வளரல என் பிரகல்லாத வம்சம் தோத்து போகாது கேட்ட உடனே குடுகுடானே மகாபலின்னு ஒண்ணு அவனுடைய ஸ்வரூபம் பெருசா வந்துருக்கு அவனுடைய ஸ்வரூபம் ஏற்கனவே பெருசுதான் சுருக்கின்ற வந்தான் சுருக்குவார் இன்றி சுருங்கினார் என்றுதான் திருமகன் சொல்றார் அவன் சுவாவம் அது சுருங்கிட்டான் மகாபலி தார வார்த்தவன பிரகலாதனுடைய வம்சம் தோத்து போயிடுமோ நினைச்சேன் தோத்து போகலன் குதூகலத்தை பெருசாச்சு சமயத்தை பார்க்க நமக்கு நல்ல ஆகாரம் எல்லாம் வேண்டாம் சந்தோஷமான காரியம் நடந்திருந்தா தானாவே உடம்பு அப்படி கூட்டின மாதிரி ஆகுது இது லோகத்துடைய சுபாவம் திருமங்க மன்னன் சரித்திரத்தை ஒன்னு நடக்கிறது திருமங்க மன்னன் ஸ்ரீரங்க மன்னனாருடைய கோவில் சுடரெல்லாம் கட்டுறதுக்கு முயற்சி பண்றார் அப்ப நாகப்பட்டினத்துல ஒரு புத்தனுடைய விக்கிரகம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த புத்த விக்கிரகத்தை பொன்னாலான சங்கத்தினால சொர்ண விக்கிரகம் அதை எடுத்து வந்து ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவர் கைங்கரியம் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டார் அவருக்கு ஒரு மைத்துனன் மைத்துனன் இன்னைக்கு சொல்லப்படாது சரியா வார்த்தை மைத்துனன் புருஷன் அர்த்தம் அவருடைய பாரியனுடைய சகோதரர் அவன் பேரும் பரகாலன் பேரு நிறைய இடங்களில் கொஞ்சம் வித்தியாசங்களா காண கிடைக்கும் அந்த பரகாலனையும் கூட்டிட்டு அந்த புத்தருடைய கோவிலுக்கு போறார் புத்தரிகார் அங்க போயாச்சு மேல உடச்சு உள்ள இறங்கியாச்சு அவன் அழகா அந்த புத்த விக்கிரகத்தை எடுத்து மேல கொடுத்துட்டான் கொடுக்கும்போது அவன் உள்ள நுழையும் போது சாதாரணமா நுழைஞ்சுட்டான் எடுத்து கொடுத்தவனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சரி மேல வரலான்னு பார்த்தா வர முடியல உடம்பு பெருசு போயிடுச்சு சந்தோஷத்துல அப்ப ரங்கநாதன் கோவில் கைங்கறி நடக்க போது சந்தோஷத்துல ஒரு அரை மணி நேரம் உள்ள உடம்பு பெருசு போயிடுச்சு அவனால வெளியில வர முடியல திருமணம் அவன் சீக்கிரம் வாடா பிடிச்சிருந்தா அப்படி வரலாம் வந்தா அவளை பிடிச்சிருவாடா அப்படின்னா அவன் சொன்னா என்னால வெளில வர முடியாது சந்தோஷத்தை உடம்பு பெருத்து போயிடுச்சு அதனால நீங்க புத்தரி கிழக்கு எடுத்துட்டு போங்க போகும்போது என் தலையையும் வெட்டி எடுத்துட்டு போயிருந்தோம் ஏண்டா அப்படின்னா தலை இருந்தா என்னை யாரும் கண்டுபிடிச்சிருவா உங்களை புறச்சிட்டு வந்துடுவா என் தலை போனாலும் பரவாயில்ல ரங்க கைங்கரியம் நடந்தா நல்லதுன்னு சொல்ல திருமணம் தலையையும் வெட்டி எடுத்துட்டு போனான் இந்த உடம்பு பெருத்து போயிருந்தது போஷன் நிச்சயமாக இந்த சிதையும் மாணவத்துக்கு இருந்ததுன்னா ஆகாரமே நன்னா இல்லைன்னா கூட உடம்பு போஷாக்கா சுவாமி அம்மாவார் ஆகாரமே சாப்பிடுது சரீரம் போஷாக்கா தானே இருந்தது ஏன்னா ஆத்மாவுடைய ஆகாரமான நாராயணன் அனுபவிச்சு அந்த மாதிரி இந்த சரீரம் ஜம்னு போஷாக்க ஆகிற மாதிரி ராமன் வளர்ந்துட்டான் வளர்ந்தான் மகாபலிக்கு பரம சந்தோஷம் போரடினால எல்லாத்தையும் அளந்து முடிச்சாச்சு ரெண்டாவது அடிக்கு கால் மேல போச்சு சத்தியலோகம் வரைக்கும் போச்சு அப்பதான் பிரம்மதேவர் தன் கமண்டல ஜலத்தை எடுத்தவங்க அந்த ஜலம் கீழே சிவபெருமான் பார்த்தார், ஹரி பாதோதகம் விடப்படாது தலையில வாங்கிவிட்டார். அப்பதான் ஜாம்பவான் கழுத்துல சம்பத்தம் கட்டிட்டு ஹரி ஆவி குறிச்சிருக்கா சொல்லிட்டு பிரதட்சிணம் பண்ணார். ஜாம்பவான் யாருன்னா பிரம்மதேவனுடைய அவதாரம். பிரம்மதேவன் பகவான் அனுபவிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் ஜாம்பவான். அவர் தான் வாமன மூர்த்திய பிரதட்சிணம் பண்ணார். அதனால ஓங்கி உலகலங்க உத்தமன் தேர்ப்பாரி நாங்கள் நம் பாவைக்கு ஆண்டால் உத்தமன் சொல்றார். உத்தமன்ற வார்த்தைக்கு சுவாமி சீனிவாசன் வியாக்யானம் என்றார். அதமா அதமன், அதமன் மத்தியமன், உத்தமன் நாலு வரைட்டியா இருக்காளாம். அதமா அதமன் அடுத்தவாள கஷ்டப்படுத்தி பார்க்கறதே சுகம்னு இருக்கா. இந்த ஓசாமா அப்படிங்கிற இந்த கூட்டம்ல அதமா அதமன். இன்னொரு கூட்டம் அதமன் ஒன்னு இருக்கு, தனக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக அடுத்தவாள கஷ்டப்படுது. அதெல்லாம் அதமர்கள். அதமா அதமன், அதமன் மத்தியமன். நம்ம கூட்டம் நீ நன்னாரு நானும் நன்னாருக்கே, நீ என்ன கஷ்டப்படுத்தாலும் நான் உன்னை கஷ்டப்படுத்தல. சம்சாரிகள் கூட்டம், மத்தியம கூட்டம், உத்தமர்கள். தான் எப்படி கட்டி போனாலும் பரவாயில்ல, யோகம் சுகப்படுத்தும் நினைக்கிற யதிராஜ் ராமானுஜர் போன்றவர்கள் உத்தமர்கள். திருக்கோஷ்டி நம்பி மந்திரகத்தை இதை சொல்லப்படாதா? திருக்கோஷ்டி கோவில் நிறைய வாரி இறைச்சா கூப்பிட்டா, என்னடா பயனே இது பண்ணி தொலைச்சுட்டியே, இதுக்கு என்ன தெரியுமா? தெரியும், அடியேனுக்கு நரகம். ஏண்டா நரகம்னு தெரிஞ்சு ஏண்டா பண்ணி தொலைச்சாய்? இத்தனை ஜீவர்கள் சத்கதி அடைவார்கள், அடியேன் ஒருவன் நரகம் போனால் பரவாயில்லை. திருக்கோஷ்டியில் நம்பி கண்கள்ல ஆனந்த பாஷ்வாப்பா, தெய்வம் மனுஷ ரூபேனன் படித்திருக்கேன், கேட்டிருக்கேன், அதை பார்க்க முடியல, அதனாலதான் நிச்சயம் கோவிலுக்கு பயின்றிருந்தேன். இனிமேல் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எம்பெருமான் நீர்தானும் வாயில் எம்பெருமானாரேன்னு ஒரு ஆலிங்கனம் பண்ணீங்க. அதுக்கப்புறமா தான் எதிராசனுக்கு எம்பெருமானாரு ஒரு திருநாம். உத்தமன் தான் ஒருத்த நாசமா போனாலும் பரவாயில்ல, லோகம் நன்னார்த்தம் யாரும் நினைப்பாளா? எம்பெருமான் நினைக்கிறான், எதிராசன் நினைக்கிறார். அதனால எம்பெருமானா உத்தமர்கள் இவாழ்ந்த உத்தமர்கள். கூலத்தாரன் உத்தமன் வரதநாதன் கொண்டாடிட்டார். என்ன வேணும் வரதன் கேட்டான், நான் பெற்ற வேறு நாலூரான் பெற வேண்டும். எனக்கு மோசம் நாலூராருக்கு மோசத்தை கொடுங்க. இவர் கண்ணு போகிறதே அவன் தான் காரணம். ஆனாலும் தான் பெற்ற வேறு அவனும் பெற வேண்டும், நாலூரானுக்கும் வேண்டும். இவர்கள் தான் உத்தமர்கள். ஆண்டா சொல்ல ஓம் ஜிவுலகளந்த உத்தமன். இதுல பார்த்தோம்னா இந்திரன் வந்து பகவானத்துல பிரார்த்திச்சுண்டான், எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான் மகாபலி, எனக்கு அது வேணும் ராஜ்யம் வேணும்ட்டான். இப்ப பகவான் சொன்னான், ஒண்ணு வேண்டாம் இந்திரா, மகாபலிபுரத்துல போயிட்டு எனக்கு என் ராஜ்யத்தை திருப்பி கொடு, நீ கை நீட்டு கொடுத்துருவான். நானா என் பிரத்யேக என்ன ஆகுது? நான் அப்படின்னா கேட்க மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணி எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுன்னு போயிட்டான். இந்திரனுக்காக பகவான் ராமன வேஷம் போட்டு இவன் கை நீட்டினான். இதுல பிரயோஜனம் இந்திரனுக்கு, சுகம் மகாபலிக்கு, பாவம் பெருமாளுக்கு, பழி பாவம் அவனுக்கு வந்து சேர்ந்து. சந்தோஷம் என்னமோ மகாபலிக்கும் இந்திரனுக்கும். பகவான் ரெண்டடி அளந்துதான் மூணாவது அடிக்கு இடமே இந்த சரியா சொல்லணும். அது என்ன கணக்கு இங்க வரைக்கும் புரியல, இந்த மாமன கணக்கு மட்டும் சரியா புரிய மாட்டேங்கிறது. மூணாவது அடிக்கு இடம் எங்கேன்னு வேற கேள்வி கேட்கிறான். அப்ப மகாபலி சொல்றான், என் தலை ஏற்கனவே உலகம் கலக்கும் பொழுது மகாபலி அதுக்குள்ளதானே இருக்கான். முதல் அடியிலேயே அவன் கணக்குல முடிஞ்சார், இங்கேன்னு மூணாவது அடிக்கு வந்த அது பெரிய குழப்பம் இருக்கு. காரணம் சொல்றா பிரியதா, நீ அளந்தாலும் கூட நான் தனிப்பட்டவன், எனக்கு ஒரு அகம்பாவம் இருக்கு, அதனால இன்னும் நான் தனியாத்தா இருக்கேன், அதனால எந்த மூணாவது அப்படின்னு சொல்ல பெருமாள் கொண்டு தலையில கால வச்சா நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு பெருமாள் திருவடி கோவில்ல சதாரி சாதிச்சாரே பராசுகம்னா, எம்பெருமான் தன் சவணாரந்தத்தை கொண்டு வந்து அழுத்தினான்னா கோடி ஜென்மத்து கொடுத்த பெயரு தொடரடி வந்து உட்கார்ந்து இருக்கு தலையில. மகாபலி அனுபவித்த சூதனம் லோகத்தை கொண்டு அவன் உட்கார வச்சுட்டு அவனுக்கு செக்யூரிட்டி கார்டா எம்பெருமான் நிற்க, இப்படி மாமன திரிவிக்ரம அவதாரம். இன்னைக்கும் கேரள தேசத்துல ஸ்ரீ ஜெயந்தியோ ராமநவமியோ எதுவும் வசதி இல்லை, திருவோணம் தான் வசதி அவளுக்கு. அவளுக்கு தீபாவளி வசதி இல்லை, ஸ்ரீ ஜெயந்தி வசதி இல்லை, ராமநவமி வசதி இல்லை. அவளுக்கு இன்னைக்கும் பார்த்தோம்னா திருவோணம் இருக்கிறத விட்டாவது திருவோணத்தை கொண்டாடினதுதான் மலையாள வசனமே உண்டு. ஞானம் பண்ணியா திருவோணத்தை கொண்டாடியே ஆகணும், கோலாகலமா கொண்டாடுறா. ஏன்னா திருவோணத்தான் உலகாடும் என்பார்களே. ஆச்சரியம் வாமன அவதாரம், அந்த வாமன அவதாரம் ஆச்சரியமான கூர்ம அவதாரம், தன்வந்தி அவதாரம், இதெல்லாம் சொல்றது. எட்டாவது ஸ்கந்தம், ஒன்பதாவது ஸ்கந்தம், முக்கியமான விஷயம் அம்பரீஷ சரித்திரம். பாகவத அவச்சாரம் பண்ணா யாரா இருந்தாலும் ஹரி மன்னிக்க மாட்டான், துர்வாசனாகவே இருக்கட்டும், ஹரியுடைய கவலில் வந்து விழற. அவ ஹரி சொல்றான், நான் பக்தவத்தலன், என் காலில் விழுந்து பிரயோஜனம் இல்லை, அம்பரீஷன் காலில் போய் விழுங்கோ. அம்பரீஷன் எப்படி இருந்தானா, சுத்திம் சக்கார அச்சுத சப்தபோதையே, அதாவது இந்திரியங்கள் எல்லாம் ஹரிக்காக வச்சிருந்தான் அம்பரீஷ் சக்கரவர்த்தி. குலத்தேகராஜார் முகுந்தமாக சொல்றார், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோபத பாணித்வந்தம் ஸ்ரீதரம் சமர்ச்சய. நம்மளகா சொல்றார், கால்களே கிருஷ்ண கதையை கழுங்கோ, கைகளே பகவத் கைங்கரியம் பண்ணுங்கோ, கால்களே பகவானுக்கு இடத்துக்கு போங்கோ, நாக்கே பகவன் நாமத்தை சொல்லு, ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், ஏ மனசே முராரிய பசனை பண்ணு, என் தலையே பகவானுடைய திருவடியில கொண்டு தலையை வச்சுக்கோ, என் மூக்கே அறிவுடைய திருவடிகள் இருந்த சுகந்தமான துளசியை முகந்து பாரு, இதுக்கத்தான் இந்திரியங்கள். அம்பரீஷ சக்கரவர்த்தி அப்படி இருந்தான, காதுகள் ஹரி கதை கேட்கறது மட்டும்தான், மற்ற யார் கதையும் கேட்க மாட்டான். அதனாலேயே ஹரி அப்படி ஒரு சிவ பண்ணா சோசன சக்கரத்தாழ்வார் துர்வாசர துரத்து தரத்தும் துரத்த வைகுண்ட லோகம் போகியும் அவருக்கு ஒன்னும் பிரயோஜனம் கிடைக்காம திரும்பி அம்பரீஷன் காலில் வந்து விழ, அப்ப கூட சோர்வன சக்கரத்தாழ்வார் அவனை வெட்டுவேன்னு கலந்த அம்பரீஷன் நான் பண்ண பக்தி உண்மையா இருந்தா சக்கரத்தாழ்வாரை நீ அமைதி காக்கணும்னு சொல்ல, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனன்னு சொல்ல சோர்வன சக்கரத்தாழ்வார் சாந்தம் ஆனார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை பாக்குற கூட்டம் கொஞ்சம் தான், சக்கரத்தாழ்வாரை பார்த்து அப்படியே விழுவார். சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு விளக்கேசி ஆச்சு, ஒரு மாலை போடா சொன்னா துன்பங்கள் நாசமாறு. ஸ்ரீரங்கத்தை பாருங்க, கூட்ட அளமோது சக்கரத்தாழ்வார் சன்னதி எப்பொழுதுமே வெள்ளையே ரங்கனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணிட்டு ஒரு சேவன் செய்விச்சுட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் சக்கரத்தாழ்வாருக்கு அத்தனை பலம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன பார்த்தோம்னா அம்பரீஷன் சொல்லக்கூடிய சுதர்சன ஸ்தோத்திரமும் நிகமாந்த மகாதேவியோட சுதர்சன அர்த்தகமும் ஒண்ணு போல இருக்கும். இந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கும் அந்த அனுபவம். ஆச்சரியமா அந்த அம்பரீஷ சரித்திரம், அதுக்கப்புறம் ரகுகுல வம்சம், ஆச்சரியமான ராமச்சந்திரம் மூர்த்தி, கற்பாதி ராமபிரானி எல்லால் மட்டும் கற்பரோ, புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்சவம் நற்பாலுக்குத்தன் நான் முகனார்த்த நாட்டுலே புலையரமாகின்ற புத்தொரு சமணமெல்லாம் கலையரத்தமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுக்குண்டும் தாவே சத்தியம் காண்யா இளஞ்சை செற்ற தேவனே தேவனாவான். சுவாமி அம்மாழ்வார் சந்திரடிப்பொடியாழ்வார் அத்தான வேறும் கொண்டாடும்படியான மரியாதா புருஷ சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சக்கரவர்த்தி திருமகன். இந்த வார்த்தையாருக்கு தாசரதி காலேலோ எங்கள் குலத்தில் இன்னமுதே ராஜவனே தாலேலோ கௌசலைதன் குலமகளாய். சக்கரவர்த்தி திருமகனை தெரிஞ்சுக்கணும்னா குலத்தேவாழ்வார வாசிச்சோம்னா தெரிஞ்சுக்கணும். சக்கரவர்த்தி திருமகன் சத்தியம் ஆச்சரியமானவனாச்சு. சக்கரவர்த்தி திருமகன் ஒக்க மாத ஒக்க பான ஒக்க பாரிய தான சக்கரவர்த்தி திருமகன். லோகம் காணாத காவிய புருஷன், உலகத்தை எந்த இடத்துலையும் இப்படி ஒரு நாயகனே கிடையாது. ஒரு சொல்லு, ஒரு அம்பு, ஒரு மனைவி ராமன், ராமோ ஜிர்ணாதி பாஷித்த, ரெண்டு வார்த்தை தெரியாத ராமனுக்கு, சொன்னா ஒரு வார்த்தைன்னா ஒரு வார்த்தை. ஆச்சரியமானவன் ராமச்சந்திரமூர்த்தி, பித்ருவாக்கிய பரிபாலனம் ரொம்ப விசேஷம். அழக கடகடகடன் முடிச்சுடுறார் ராமாயணத்தை சுகபிரம்ம மகரிஷி ரொம்ப அழகு. அது என்னமோ ராமாயணம் சொல்லாம ஒன்னும் சொல்ல முடியாது. அதுலயும் பார்க்கணும் சுவாமி பெரியவாசன்கள் எல்லாம், அதுவும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்றதுக்கெல்லாம் ராமாயணம் தான். திருப்பாவை முழுக்க முழுக்க கிருஷ்ண விஷயம், அதுக்கு வியாக்கியானம் சுவாமி பெரியவாச்சான்பிள்ளை. சுவாமி பெரியவாச்சான்பிள்ளை அவதாரம் பண்ணதும் அஷ்டமி ரோஹிணி தான், அதே கிருஷ்ணலேங்கனி தான் சுவாமி பெரியவாச்சான்பிள்ளை திரு அவதாரம். ஆனா திருப்பாவை வியாக்கியானத்துக்கு எடுக்கிற எல்லா ஸ்லோகமும் ஸ்ரீமத் ராமாயணத்திலும் தான், ஒரு ஸ்லோகம் பாகவதம் எடுக்கவே இல்லையே, அதான் ஆச்சரியம். கிருஷ்ண விஷயத்துக்கு ராமனை கொண்டு ஒரு வியாக்கியானம், அதுலயும் பராபர பக்தர் ரொம்ப அற்புதம். அவரிடத்துல ஒருத்தர் கேட்டார், என்ன வேணா சொல்லுங்கோ, எங்க கிச்சாபைய தூது போனால் அந்த ஏற்றம் உங்க சக்கரவர்த்தி திருமகனுக்கு இல்லையாக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே பராசுரர் கோபமா பார்த்தான், யாராவது உங்க கிருஷ்ணன் மாட்டுக்காரன், யார் வேணா கழுத்துல ஓடைய கட்டி போடான்னா போகணும் என்றாமன் சக்கரவர்த்தி திருமகன். அவனை காட்டும் பெரிய சக்கரவர்த்தி அப்ப யாரும் இல்ல. அதனால எம்பெருமான் தூது போதல தவறி கொடுத்த எச்சிறுதலத்தை சாப்பிட்டவனுக்கு, புகன தோழனா சகாவா ஏற்றுண்டவனுக்கு தூது போகிறது ஒரு பெரிய காரியமா? அனுப்புறத்துக்கு ஆள் இல்லையே சுத்தமே ஒழிய என் ராமரிட பிரசுத்தம் இல்லைன்னு சொல்றாரா? அவர் ஆச்சரியம் தெரிவாங்க. இந்த ராமர் விஷயம் நிகமாக மகாதேசிக சொல்ல தினகர குல கமல திவாகர, தினகர குலம்னு சொல்லும்படியான சூரிய குலமாகிய தாமரை மலர்வதற்காக உதித்த ஒரு சூரியன் தான் ராமன். தினகர குல கமல திவாகர் ரகுவீர கத்தியத்தை சொல்றார். அவர் சொல்றார் வீர வீரன்னால ராமன் தான். அசகாய சூர, அடுத்தவாளுடைய சகாயம் இல்லாமல் ஜெயிக்கக்கூடியவன் தான் ராமன். தவறி மோட்ச சாட்சி பூத, தவறியுடைய மோசத்துக்கு சாட்சி பூதனா இருந்தவன் ராமன். ரொம்ப விசேஷம். பாத மாமகன் மர்க்கதம் விலங்கு மற்றோர் பாதி என்று ஒழுங்கிலை காதல் ஆதரம் கதையிலும் பெருக செய் தகவினுக்கில்லை கைமாறு உடனே உன்பன் நான் என்ற உன் பொருள் எனக்கும் மாதல் வேண்டும் ஆதலாயின் அடியினை அடைந்தேன். திருவரங்கத்தம்மானே நம்பனகா திருமங்கமனம் பாசுரம் ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி ஆகும். ராமாயணம்னா ராமாயணம் அழகா பகவான் ஜோரா ராவண வதம் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ணன் இருக்கான், அதுக்குள்ள 14 வருஷம் ஆ போறது. அப்ப ஆசிரியரை மட்டும் அனுப்புறான் பரதன் இடத்துல. போடா போய் பாரு, பரதன் சொல்லிருக்கான் அக்னி பிரவேசம் மனிதன் சொல்லிருக்கான் போய் பாரு. பரதனுக்கு இப்ப ராஜ்யத்தை ருச்சி இருக்கா இல்லையா? வேற 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொஞ்சம் ஆசை வந்திருக்கும். ஒருவேளை பரதனுக்கு ராஜ்யத்தை ருச்சி இருக்குன்னா சொல்லி நான் திரும்பி இப்படியே காட்டுக்கு போயிடுறேன். ருச்சி இல்லைன்னா நாட்டுக்கு வரேன். ஆசிரியா நீதான் எல்லாரையும் சரியா கணித்து வைக்கிறாய். என்னையும் நீதான் ஒழுங்கா கணித்தார். நீதான் சீதையும் போய் பார்த்தார். நீதான் பரதனையும் போய் பார்த்துட்டு சரி பிரபு. அப்ப பரத்வாசர் ராமனுக்கு ஒரு விருந்து கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு இருக்கால் ஆசிரியர் கிளம்பினார் போனார். பரதன் அண்ணா வரணும்னு காத்திருக்கான் தெரிஞ்சது. திரும்பி கிளம்பி வந்துட்டார். வால்மீகி ராமாயணத்துல அவர் அங்கேயே தங்கினா மாதிரிதான் இருக்கு. ஆனா திருமங்கமனம் விசேஷமா ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க. இங்கேயுமே காண கிடைக்கல அதிசமான ரகசியமான நிகழ்ச்சி. உடனே ஆசிரியர் திரும்ப வந்துட்டார். வந்த உடனே பரத்வாசர் பார்த்தாரு. சரி ஆசிரியர் வந்துட்டார், அவருக்கு ஒரு இலைய தெரிவிச்சு ஆகாரம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தியானம் பண்ணா. உடனே ராமகிருஷ்ணா வேண்டாம் வேண்டாம் ஆசிரியனுக்கு இலை வேண்டாம். உடனே எல்லாரும் என்னடா அது இவ்வளவு தூரம் ஓடி ஓடி கைங்கரியம் பண்றார் கண்டே சீதையெல்லாம் சொல்றார். இவருக்கு போய் ராமன் இப்படி பண்றாரு. அப்ப ராமன் சொன்னான், இவன் பண்ண கைங்கரியத்துக்கு பிரதி உபகாரம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லிட்டு ஆஞ்சனேயா உனக்கு பிரதி உபகாரம் பண்ற மாதிரி ஒரு ஸ்திதியே எனக்கு வரப்படாதுன்னு பெருமாள் சொன்னார். சாதாரண நம்ம கஷ்டப்படும் போது யாராவது நமக்கு சகாயம் பண்ணிடுவார். நம்ம யாருக்காவது சகாயம் பண்ணுவோம், யாரா கஷ்டப்படுறோம் நம்ம சகாயம் பண்றோம்னு அவ சொல்லுவார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன், நிச்சயமா உங்களுக்கு தேவையான சமயத்துல இதே மாதிரி உதவியை நான் உங்களுக்கு பண்ணுவேன்னு. அர்த்தம் என்னன்னா நான் பட்ட பாடு நீயும் படு, அப்ப நான் உனக்கு சகாயம் பண்றேன்னு அர்த்தம். மறக்க மாட்டேன், உனக்கு திரும்ப சகாயம் பண்ணுன்னா நான் என்ன பாடுபட்டு அதை நீ படு, அப்ப நான் உனக்கு சகாயம் பண்றேன். ராமன் சொன்னான், ஆஞ்சனேயா உனக்கு சகாயம் பண்ற மாதிரி உனக்கு கஷ்டமே வரக்கூடாதுல, நீ எப்பொழுதும் சௌக்கியமா இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்திதி எனக்கு வரக்கூடாதுன்னு பகவான் சொன்னான். சொன்னது மட்டும் இல்லாமல் வாத மாமகன் மக்கதம் விலங்கு மக்கோ தாதி என்று ஒழிந்தின உங்களுக்கான வார்த்தை. வாத மாமகன் வாயுக்கு நிறைய புத்திரர்கள் உண்டு. அந்த வாயுடைய மூத்த அவதாரம் தான் ஆஞ்சநேயன். வாயுடைய முதல் புள்ள ஆஞ்சநேயன், இரண்டாவது புள்ள பீமன். அந்த வாயு தான் மத்வாச்சாரியரா திரும்ப கலியுகத்துல வந்தார். அனு பிரதம ரூபம் பீமன், இரண்டாவது ரூபம் மத்வாச்சாரியர், மூணாவது அவதாரம் என்பதுதான் மத்திய சம்பிரதாயம் சொல்றது. அதனால வாதமா மகன் வாதம் சொல்லி கபவாத திட்ட வாதம்னாலே வாயு. அந்த வாயுடைய மூத்த புள்ள ஆஞ்சநேய வாத மாமகன் மர்க்கடம் குரங்கு. குரங்கு என்ன அடுக்கும் தெரியாது, அடுத்த வாரம் தெரியாது. வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோ சாதி என்று ஒழிந்து இழைச்சி என்னதான் மிருகம்னு சொல்லலையா பகவான், நீ பண்ண கைங்கரியத்துக்கு பிரதி உபகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. என் ஆசைக்காக என் சந்தோஷத்துக்காக ஆசினையவர் என் இலையிலேயே உட்கார்ந்து சாப்பிடுவார். உடனே உண்பன் நான் உன் கூட சாப்பிடுறேன் வாடா. ஆசினியோ இது பகாது, குரங்கு பிரபு, காலங்காத்தால எங்களை பார்த்தா கூட சாப்பாடு கிடைக்காது பிரபு, எங்க மாமிசம் கூட எதுக்கும் பிரயோஜனம் இல்ல பிரபு, சில புத்தி இல்லாதவா பிரபு, அல்பமான கூட்டம் பிரபு, என்னோட நீங்க சாப்பிடும் சொன்னதே போதும் பிரபு, உட்கார மாட்டேன் ஆத்மேயா, உன் கூட சாப்பிடணும் எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை பூர்த்தி பண்ண மாட்டியா, டக்குன்னு உட்காந்துட்டா வாழை இல போட்டிருக்கா, சாப்பிட ஆச்சனையா பிரபு, இப்படியெல்லாம் நீங்க சொன்னாலும் கூட உங்க ஒரே இலையில ஒரு பக்கம் சாப்பிடறதுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு, உடனே பெருமாள் தன் கைவிரல் நகர்த்தினால அந்த வாழை நடுவுல ஒரு கோடு போட்டார், வாழை நடுவில் ஒரு நரம்பு இருக்கு பார்த்தா, ராம அவதாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு நரம்பு கிடையாது, இந்த ராமன் ஆஞ்சநேயரோட சாப்பிடுறதுக்காக ஒரு கோழி இருக்கான், அதுக்கப்புறமா தான் வாழை இலையில நடுவுல நரம்பு வந்துடுச்சு, வந்துட்டு ஆஞ்சநேயா நீ அந்த பக்கம் சாப்பிடு நான் இந்த பக்கம் சாப்பிடுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சாப்பிடும், வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு மற்கோ சாடி என்று ஒழிந்திலை உகந்து காதல் ஆதரம் தவறினும் பெருகத்தை தகவினு கிள்ளை செய்மாறு, நீ பண்ண கைங்கிறது ஒன்னும் பண்ண முடியாது, என் கூட சாப்பிடவா சாப்பிடுதுன்னு சொன்னியே ரங்கா, அந்த பாக்யம் எனக்கு வேணும், எனக்கு அனுகிரகம் பண்ணு, திருமங்கை மன்ன கங்கநாதனை பார்த்து கேட்கிறார், வாழையரை பார்த்து நரம்பு பார்க்கும் போதுதான் எங்கள் ராம ஆஞ்சநேய ஸ்மரணம் வரணும், அதுக்காக சொன்னோம், அது வரைக்கும் வாழைகள் நடுவில் நரம்பு கிடையாது, ராமன் போட்ட நரம்பு திருமங்கை மன்னனுடைய திருவாக்கு, அப்படி சிரேஷ்டமான ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் விசேஷமான தாசரதி தாளேலோ, சாத்தியமான வாசகங்கள் குலசேகர ஆழ்வாருடைய, அப்படி அந்த ராமாவதாரத்தை வர்ணிக்கிறார் ஆச்சரியமா, துஷ்யந்தன் சகுந்தலை அந்த பரதன், நிறைய பரதன் உண்டு, கணபரர் ஒருத்தர், துஷ்யந்தன் சகுந்தலையோட பரதன் ஒருத்தன், ராமனுடைய தம்பி பரதன் ஒருத்தன், எல்லாருமே பரதன் பரதன் பேரோட உண்டு, இது எல்லா சரித்திரத்தையும் சொல்றார், புரு மகாராஜாவு சரித்திரம், ஜயாதி மகாராஜா சரித்திரம், யது வம்சம், எத்தனையும் சொன்னா ஒன்பது கண்டம் முடிஞ்சாச்சு, பரிசுத்து ரொம்ப பொறுமையா இருந்தா, அப்ப சுகப்பிரவர்த்தி ஒரு பாடம் பார்த்தார், பரிசுத்து ஒன்பது கண்டம் முடிச்சுட்டேன், நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கா, அதில கொஞ்சம் வேணா ஒரு பிரேக் விடலாமா, ஆனா கொஞ்சம் ஏதாவது அல்ப ஆகாரம் சாப்பிடுறது கொஞ்சம் விசிராந்தியாரு, பிரேக் விடலாமான்னு ஒரு பாட பார்த்தாராம், பரிசுத்து கைய ரூபிந்தான், நெய் ஷாரி புத்தகா சொன்னான், நைஷாதிதுமதிபாருதேவந்தம் ஹரிகதாமிருதம், எனக்கு பசி தாகம் கலப்பு எதுவுமே தெரியல, ஏன்னு கேட்டா உங்க திருவாய் மொழியா ஹரிகதை கேட்டு இருக்கேன், பசி தாகம் கலப்பெல்லாம் வரல, அதனால தயவுசெய்து நீங்க அதே கதையை கண்டினியூ பண்ணிட்டு போங்க, ரமேஷ் கபிர மகிழ்ச்சி பார்த்த அப்படின்றியா, ஆமா பகவான் வசுதேவர் தேவதிக்கு ஏன் பிறந்த அதை சொல்லு, முழுதான் நேர கிருஷ்ண அவதாரம் தசம அந்த அவதாரம் நிஜமாவது, ஏன்னா கிருஷ்ணன் வருதுமே வேண்டாமே, என்ன தெரிஞ்சு என்ன போறது, தசமஸ்கந்தத்தை தெரியலா வர்ணிப்பா, எப்படின்னா சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தா போல, சர்க்கரை பந்தல போட்டு தேன் மலர் எப்படி வித்திக்கும் அந்த மாதிரி ஒண்ணு தசமஸ்கந்தம், ஜடபவர விஷயம், கபிலருடைய சாங்கிகத்துவம் எல்லாம் கேட்டு வச்சுக்கணும், இதெல்லாம் கேட்டோம்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, கிருஷ்ண விஷயம் கேட்டோம்னா பயமே கிடையாது, கத்தினா காப்பாற்றுறதுக்கு ஒரு மாட்டிக்காரவையும் இருக்கா, இவ்வளவுதான் தசமஸ்கந்தம், அங்க அறிவு வேண்டாம், பெரிய தியானம் வேண்டாம், பெரிய கடும் தபசு வேண்டாம், கிருஷ்ணா கத்த தெரிஞ்சா போதும், அதான் நைஷாதி புத்தகா பிரேக் எல்லாம் விட்டுடாதீங்கோ, கிருஷ்ண கதை சொல்லுங்கோ, இவ்வளவு நேரம் நானும் பொறுத்துண்டு கிடக்க ஒன்பது கண்ணம் பொறுத்துண்டாச்சு, இனிமேல் முடியாது, நாலு வேற குறைஞ்சுட்டே வராது, நாலாவது நாள்ல வந்துரு கிருஷ்ணவதாரம், ஆஹா மூணு நாள் வேடுது, இப்ப கூட கிருஷ்ணவதாரம் வரலைன்னா என்ன பண்றதுன்னு நான் நடத்திட்டு இருக்கேன், பகவான் ஏன் வசுதேவர் தேவஜிக்கு பிறந்தா அதை சொல்லுங்கோ, பிரகிருதி மகாராஜனுக்கு ஒண்ணு கிருஷ்ணன் புதுசு கிடையாது, கர்ப்பத்திலேயே பார்த்தவன், கர்ப்பத்திலேயே கிச்சாபைய பிரத்யட்சமா பார்த்திருக்கான், இது இல்லாம குந்தி தேவி சொல்லிருக்கா, திரௌபதி தேவி சொல்லிருக்கா, புத்தரா சொல்லிருக்கா, சுபத்ரா சொல்லிருக்கா, சங்கமாண்டவர்கள் சொல்லிருக்கா, எல்லாரும் கிருஷ்ணனுக்கு நிறைய சொல்லிருக்கா, இருந்தாலும் ஆச்சாரியன் சொல்லி கேட்கிற மாதிரி வருமா, கிருஷ்ண விஷயம் ஆச்சாரியன் திருவாய்மொழி தானே விசேஷம், அதனால சொல்லுங்கோன்னு செய்ய தூகின்றான். உடனே சுக்கபிரம்ம மகரிஷிக்கு கண்கள் ஆனந்த பாஷா பாட ஒரு முகூர்த்த காலம் ஞானத்துக்கு போயிட்டான். கிருஷ்ண அவதாரம் சொல்ல போறேன், என் கிருஷ்ணன், என் சுவாமி, என் கிச்சாபய, என் மாட்டுக்கார பய, திருட்டு பய, நிஜமாவே லோகத்தை எந்த தெய்வத்தையும் திருடன் சொன்னமாகும். கிருஷ்ணனை தவிர நவநீத சோரன் உள்ளம் கவர் கல்வன் ஸ்ரீலோலன் எல்லாரும் திட்டு, ஆனாலும் என்னவோ தெரியல அவனிடத்துல மனசு மயங்கித்தான் தொலையறது. அது லீலாசிரியர் கிருஷ்ண கர்ணாமிரத்துல சொல்ற, நாங்கள் தான் பரம்பரையா செய்வர்கள், தர்மபாதாலும் ஓம் நமச்சிவாயம் ஜபிச்சிருந்திருக்கும், இத்தனையும் ஜபிச்சாலும் கூட இந்த நீலமேக சாமல வர்ணனை பார்த்தா மனசு சோற்றுத்தான் போகிறது, நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புகிறார். மதுசூதன சரஸ்வதினு ஒரு அத்வைதி, அவர் அத்வைதம்னு எல்லாத்தையும் பொண்ணா பார்க்கிறதா தானே, ஆனா அவர் சொல்றார் வம்சீ விபூஷித கராது நவநீரதாபாது தீதாம்பராது அருணபிம்பபராதரோஷ்டாது பூர்ணேந்து சுந்தரமுகாது அரவிந்த நேத்ராது கிருஷ்ணா பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. அந்த கைகளில் புல்லாங்களை வச்சிருந்து நீருண்ட மேகம் போன்ற சரீரமும் இளங்காலை சூரியன் போல சிவந்த கொப்பை பழம் போன்ற செங்கனி வாயோடு கூடிய சீதாம்பரம் தரிசென்று அரவிந்த லோசனா இருக்கிற இந்த கிருஷ்ணனை காட்டிலும் பரதத்துவம் எனக்கு வேறெதுவும் தெரியல. கிருஷ்ணா பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. பராசர பத்திரத்துல ஒரு தடவை நஞ்சியர் கேட்டார், ஆழ்வாரத்தில் அத்தனை பேரும் ஏன் இந்த கிருஷ்ணன் மேல மோகிச்சு மோகிச்சு பாவச்சனம் பாடியிருக்கான், ராமன் தானே அவதாரம், இருந்தாலும் கிருஷ்ண அவதார பாசனங்கள் கொட்டி கிடக்கிறது ஏன்னு ஒரு கேள்வி கேட்டார். பராபர பக்தர் ராமபக்ஷபாதி பதில் சொல்றார், அதுவா ஒரு பொருளை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா துக்கம் குறைஞ்சு பாரு, இப்பதான் இழந்தோம்னா துக்கம் அதிகமா இருக்கும். ஆழ்வாராதிகள் வரத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ராமவதாரம் முடிஞ்சு கொடுத்து அதனால பெரிய துக்கம் இல்லை. அதுவும் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இவ அஞ்சு பேருமே துவாபர யுக கடைசியிலேயே பிறந்துட்டார். கலியுகம் இல்ல, கலியுகத்தை பிறந்த முதல் பக்தன் சுவாமி அம்மா ஆழ்வார் தான். அதுக்கப்புறமா தான் மற்றவாழ் கலி பிறந்த 43வது நாள் வைகாசி விசாரம் சுவாமி அம்மா ஆழ்வார் அவசாரம். இவாளா கண்ணன் இப்படி போனால் இவா அப்படி வந்தா, அதாவது பண்ணில் பட்டு தெரித்தார் போல இழந்துட்டாள். சமயத்த காக்கா கடினு ஒண்ணு கடிப்போம், உனக்கு பாதி எனக்கு பாதி குழந்தைகள் கடிக்கும். இப்படி கடலை உடனே கடிக்கும் பொழுது ஒரு பாதி கையில பிடிச்சுக்கணும், இன்னொரு பாதி வாய்ப்புள்ள போகணும், அந்த ஒரு பாதி அவாட்டு கொடுக்கணும். இவ ஒரு பாதி பிடிச்சிருந்துருக்கோம் கடிக்கணும், கடிச்சுட்டு இவாழ ஒரு பாதி அப்படி கொடுக்கணும், கொடுக்கிற சமயத்துல வாயில இருக்கு இன்னொரு பாதி கீழே விழுந்தா எவ்வளவு துக்கமா இருக்கும், மண்ணில விழுந்துருச்சுனா. அந்த மாதிரி பண்ணில் பட்டு தெரித்தார் போல கண்ணன் இப்படி போக அப்படி வந்துட்டு ஆனாரா, கண்ணனை விட்டுட்டோமேனு ஆதங்கம் அதுல போசனங்கள். அது மட்டும் இல்லையா, அதுவோ ஹிருதயத்தோட சம்பந்தப்பட்ட தேதாயுதம், அப்பா தசவனோ பகுசமத்து சம்பராசனம் போன்ற அசுராலையும் ஜெயிச்ச வீரன், பிள்ளைகள் நாலு பேருமோ பகுசமத்து, நாட்டா அனைவரையும் வசப்படுத்தி வச்சிருக்கார்கள், நாலு பேருமே புருஷ புலிகள், அதனால ராமனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறதோ யுத்தத்தினால ஜெயிக்க முடியாத அயோத்தியா, அதனால ராமனுக்காக படிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுவோ கலியுகத்தோட சம்பந்தமுடைய துவாபர யுகம், பெத்த அப்பாவோ சாதுவான கிழவன் வசுதேவர், வளர்த்த அப்பா நந்த கோபுரோ நுனிப்புள் மெதியாத அஹிம்சாவாதி, அந்த புள்ளவா தான் நடப்போம், நந்தகோபர் நடக்க மாட்டோம் பாவம், அதுக்கு வரைக்குமே அஹிம்சாவாதி, நுனிப்புள் மெதியாத அஹிம்சாவாதி, பிள்ளையோ புதுக்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது, எந்த குந்தல கைவிடா வேணாலும் அந்த குந்தல கைவிடுவான், எந்த பாம்புல வேணாலும் வாயில விழ துணிந்தவன், அகாசுரன் காரியம் முதற்கொண்டு எல்லாருமே இவன் போய் விழுந்தான், அப்ப இவனை கண்டு வயிறு பிடிக்கத்தானே வரும், அதனாலதான் பாசுரம் அதிகம்னு முடிச்சுட்டாங்க. அப்படி ஒரு விஷயம், என்ன அனுபவம் பாருங்க, தெரியவாளுக்கு அந்த அனுபவங்கள், ராமவதாரம் கிருஷ்ணவதாரம் அதை கம்பேர் பண்ணி ஏன் கிருஷ்ணனுக்கு பாசுரம் அதிகம்னு ஒரு வியாஜா, பிள்ளையோ துடுக்கன் எந்த பாம்பிலும் வாயிலும் விழக்கூடிய துணிவுடையவன், அப்பாவோ சாது வளர்த்தவனோ அஹிம்சாராதி, இருக்கிறதோ கோகுலம் பிருந்தாவனம் அங்க முளைக்கிற செடியிலேருந்து புல்லிலேருந்து எல்லாமே அத்தர கூட்டம். அப்ப பயப்படாம என்னத்தான் பண்ணுதா, அதனாலதான் வயிறு பிடிச்சிட்டு பாசனம் சொன்னான்னு பராபரபக்தர் வியாக்யா. அத்தனை சிரேஷ்டம் கிருஷ்ணவதார் மயங்காதவன் எவரேனும் உண்டோ, தாராளனா இருக்கட்டும், புரந்தரதாசரா இருக்கட்டும், நீராவா இருக்கட்டும், ஆண்டாள் நாச்சியா சுவாமி நம்பாழ்வார் கிருஷ்ண விஷ்ணு இருக்கணும், அதுதான் முன்னாடி இருக்கு. ராமன் வசதிதா இருந்தாலும் அயோத்தியா பிரச்சனை, ராமர் பாலம் பிரச்சனை எல்லாம் ராமனுக்கு தான், கிருஷ்ணனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன்னாலே தனிதானே, கிருஷ்ணன்னாலே குழப்பம். இவன் தெய்வமா இல்லையான்னு குழப்பத்தை பலவே விட்டுறது, அது தெய்வம் நம்மள மாறப்பட்ட அது தெய்வம் யுத்தாவம் சத்பவதி, அதுக்கு தோன்றதெல்லாம் அது பண்ணும், ஆனாலும் அவனை எழுத்துக்கணும். அதுதான் கிருஷ்ணவதாரம் பகவான் ஆசிட்டி. ஏ தேசு எம்மதா சொல்ற, ஏ தேசு அம்சகலாபும்சக கிருஷ்ணத்து பகவான் ஸ்வயம் இந்திராடி வியாபுலம் லோகே மிருடயந்தி யுகே யுகே. ரொம்ப அழகா பாகவன் முதல்லயே சொல்ற, ஏ தேசு அம்சகலாபும்சக, இத்தனை அவதாரங்கள் எல்லாம் அம்சம் ராமவதாரம் உள்பட கிருஷ்ணவதாரமோ ஸ்வயம் ஆதியன் ஜோதி அங்கே நீங்க வந்துட்டான், அவன் அப்படியே. அதனால கிருஷ்ணவதாரம் சிரேஷ்டம். அதை சொல்லும் போது பரிசுத்த மகாராஜன் கேட்க சுகபிரம்ம மகர்ஷி மயங்கினா, ஏ ராஜன் உன் புத்தி நன்னா இருக்கு, அதனாலதான் கிருஷ்ணவதாரம் கேட்கறது உனக்கு ருச்சி வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய கேட்டிருப்பா, இருந்தாலும் கேட்கணும்னு ஆசைப்படுறதாத்தியா, இதுதான் கிருஷ்ண பக்திக்கு லட்சணம். திரும்ப 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 கேட்டுட்டே கேட்பார் கேட்டவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ. அப்படியே ராஜன் இருக்கான் அழகா. சுகபிரம்மம் சொன்னாரா, பூமி முழுக்க அசுரர்கள் வியாபிக்க ஆரம்பித்தாச்சு. யாதவ குலத்துடைய ராஜதானி மதுரா, நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹின்னு இருக்கிற ஒரு மதுரா, வடமதுரைன்னு சொல்லும். ஏன்னா தமிழ்நாட்டுல தென்பக்கம் ஒரு மதுரை இருக்கிறதுனால அத வடமதுரை அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த மதுரான ஜோர ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா அதி விசேஷமா. உக்ரசேன மகாராஜா ஆச்சரியமா ஒரு பிள்ளை கம்சன். இந்த உக்ரசேன மகாராஜாவுடைய தம்பி தேவகர், அவருடைய பொண்ணுதான் தேவகி. நேரடியா அண்ணா தங்க கிடையாது, சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பிள்ளை, கசின் பிரதர், கசின் சிஸ்டர், இது சொன்னதான் புரியும் இந்த காலத்தில். அந்த மாதிரிதான் கம்சனும் தேவகி, ஆனாலும் பகுப்பிரியம் தேவகின்னு இருக்கிறது. அப்படியே இருந்திருக்கான், மற்றவரெல்லாம் படாதபாடு விளக்கின்றிருக்கான். பூதேவிக்கு பாரம் தாங்கல, அதாவது பெரிய பெரிய பில்டிங் கட்டும், அவருக்கு அது கஷ்டமா தெரியுது. ஜலம் வேணும்னு ஒரு 300 அடி 400 அடி போர் போடும், அது கஷ்டமா தெரியுது. எல்லாரும் ஆகாரம் சாப்பிடணும்னு சொல்லி நிலத்தை எல்லாம் உழறோம், அது அவருக்கு கஷ்டமா தெரியுது. எல்லாரும் வீடு கட்டுறதுக்கு பாறை எல்லாம் வந்து பெருசு பெருசா மலையெல்லாம் குண்டு வச்சு தகர்த்து எரியணும், அது கஷ்டமா தெரியுது. தார் ரோடு போடுறோம், என்னென்ன பண்றோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோம், அவருக்கு இதெல்லாம் கஷ்டமா தெரியுங்க. அசுரால சமக்கிறது பகுபாரமா இருக்கும். யார் அசுரா, ஒரு கேள்வி வர்றது, தன் சிலம் மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்கிறதா யாரா இருந்தாலும் அசுரா தான். அதாவது சிலம் இல்லாம யாரும் இல்லை, ஞாபகம் சிலதே சுரா, எனக்கு சிலமே கிடையாது, பொய் ஏமாத்து. சிலம் இல்லாம லோகத்துல யாருமே கிடையாது. ஞானிக்கும் சிலம் உண்டு, தாம் பகவான பார்க்கணும் சிலம் இருக்கிறதான பிரயத்தனம் படுறான், சிலம் இருக்கிறதால சாப்பிடுறோம், சிலம் இருக்கிறதுனால தானே வஸ்திரம் உடுத்திக்கிறோம், சுயநலம் இருக்கிறதுனால தானே சுதந்திரம். சுயநலம் தப்பு கிடையாது, பக்திக்கு அஸ்திவாரமே சுயநலம் தான். ஆனா அது எத்தனை பெர்சன்டேஜ் முக்கியம். அடுத்தவாள பாதிக்காத வரைக்கும் சுயநலம் நல்லது, எப்போது அடுத்தவாள பாதிக்கிறதோ அந்த சுயநலம் மோசம். அப்படிப்பட்ட சுயநலக்காரர்கள் தான் அசுரர்கள்னு சொல்லுவோம். உடனே அசுரம்னா முகம் பெருசா இருக்கணும், பல்லு பிரம்மாண்டமா இருக்கணும், கையெல்லாம் கண்ணாபின்னா இருக்கிற அர்த்தமே கிடையாது. அழகாலும் இருப்ப அசுரர்கள்லாம் சூர்பனைகள்லாம் ராமனை பார்த்தோம், அழகாத்தான் இருந்தான் காண கிடைக்கிறது. ரூபத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்ல பாம்பு குட்டியை பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும், பாத்துக்கலாம் தெரியல. நல்ல பாம்பு தொட்டு பார்த்தோம்னா மெத்து 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 அவ்வளவு சாஃப்டா இருக்கும், பஞ்சு இளவம் பஞ்சுலாம் ஒண்ணுமே கிடையாது. நல்ல பாம்பு தொட்டு பாருங்க, மெத்து 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 அது பவுடர்லாம் கூட வரவேண்டு இருக்குமே, இந்த பவுடரை விட வரவேண்டு இருக்கும். ஆனா ஸ்வபாவம் துஷ்டஸ்வபாவம், சின்ன குட்டி பார்த்து அழகா தான் இருக்கும், ஆனா துஷ்டஸ்வபாவம் தானே. கொசு கூட இட்டுனு கொண்டு ரத்தியாசம் கட்டிட்டு போறோம், அது கூட அழகா இருக்கு. எது அழகு இல்ல, லோகத்தை சகலத்துக்கும் அழகு இருக்கு. ஆனா குணம் வேறு, ரூபம் வேறு. ரூபத்தை கொண்டு குணத்தை பார்க்கணும் அப்படின்னா பரிவர்த்தம் தான். ரூபமும் அழகு, குணமும் அழகு. சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமான புவன சுந்தரன். மற்றதெல்லாம் ரூபத்துக்கும் குணத்துக்கும் சுவாவத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா ஞாபகம், நல்லா ஞாபகம். ஹரிவர்த்தம் தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கு. கமனத்தியேகம் வதத்தியேகம் கர்மன்யேகம் ஹரிதான். மனசு ஒண்ணுதான், வார்த்தை ஒண்ணுதான், காரியமும் ஒண்ணுதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுதான், ஹரிக்குரிய எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஆச்சரியம். ஆனா இந்த கம்ச அசுரனா இருக்க பூதேவிக்கு இந்த அசுர பாரம் தாங்க முடியல. கம்சன் ஜராசந்தன் எல்லாரும் இருக்கா. உடனே ஒரு பசுரூபம் தரிச்சுட்டு நேர பிரம்மதேவருடைய சத்தியலோகம் போனான். போயிட்டு சத்தியலோகத்தில் பிரம்மதேவன் சண்டை போட்டா, இது நியாயமா? உங்களுக்கு ஏன் என் மேல என்ன கோபம்? நேரடியா சொல்லிடுங்க. பிரம்மதேவர் சிரிச்சாரு, என்ன விஷயம்மா? என்னென்ன தொடர்ந்து அசுரா சிருஷ்டி பண்ணிட்டு இருந்தா யார் தாங்கிறது? ஒரு பத்து அசுராட வேண்டாம், ஒரே ஒரு அசுரனை உங்க லோகத்தை வச்சுட்டு பாருங்க. அப்பதான் உனக்கு தெரியும் எல்லாரும் பூமிக்கே அனுப்பிட்டு இருக்கேள், என்ன அனுப்பிட்டு இருக்கேள் மனசுல. முதல்ல அசுரால சிருஷ்டி பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. பிரம்மதேவர் சிரித்தார், நீ எப்படி ஹரியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாரையும் தாங்கிருக்கியோ அதுபோல ஹரியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேன். என் சுய ஆசையினால நான் யாரையும் சிருஷ்டி பண்ணல. இன்னென்ன பேரை இன்னென்ன சமயத்துல இப்படி சிருஷ்டிக்கணும்னு ஹரி உத்தரவு போடுறான், அதுவரை நான் நடக்கிறேன். நீ நான்லேருந்து ருத்ரன்லேருந்து அத்தனை பேரும் ஹரி சொல்றவரை ஆட வேண்டிய கூட்டம். எல்லாரும் அவன் கையில நூலாட்ட பொம்மை, நூல் அவன் ஆற்றா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப உடனே பூதேவி, அப்ப என் துன்பத்துக்கு முடிவே கிடையாதா? பிரம்மதேவர் சொன்னார், யார் சொன்ன? முடிவில்லாத துன்பம்னு ஒண்ணு கிடையாது, தீராத பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையாது, தீர்வு உண்டு. உடனே பூதேவி கேட்டா, என்ன தீர்வு? ஒரே தீர்வு, ஹரி சரணானந்தத்தை போய் விழணும். பிரம்மதேவர்லேருந்து சின்ன எறும்பு வரைக்கும் ஒரே கதி ஹரி சரணாரவிந்தம். நின் சரணல்லால் சரண் இல்லை. அவன் சரணத்தை கதி கிடையாது. அதுதான் பெரியவா சொல்றாளாம், பழைய காலத்துல ஏண்டா தன் கால் கட்டவரன் எடுத்து வாயில வச்சு சப்பிண்டு படுத்திருக்கான்னு யஜான். கைதான் பக்கத்தை இருக்கு, இந்த வரல வச்சுக்க வேண்டியதான். கஷ்டப்பட்டு காலை பிடிச்சு அதை திருப்பி வாயில கொண்டு அதை வரல வச்சுக்கணுமா? பெரியவா சொல்றா, சட்டத்துக்கெல்லாம் எல்லா பக்தாலும் ஹரிசரணமே கதி, ஹரிசரணமே கதி, ஹரிசரணமே கதின்றாலே இந்த சரணத்துக்கு என்ன ருச்சின்னு ருதிச்சு பாக்குறானா? இன்னி வரைக்கும் ஹரிக்கே கண்டுபிடிக்க முடியலையே, ஹரிக்கே தெரியலையா? என்னமோ என்ன ருச்சி, எல்லாரும் ஹரிசரணம் ஹரிசரணம் ஹரிசரணம்ன்றாலே இது என்ன டேஸ்ட் பண்ணி பாக்குறானா? இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு பசியே இல்லையே. பசி இருக்கிறவாளுக்குதானே சாப்பாட்டுடைய பலம் தெரியும். சம்சாரத்தை விழுந்து கிடக்கிறவாளுக்கு தானே அந்த சரணாரவிந்த ருச்சி தெரியும். தட்டனே இல்லாதவனுக்கு சரணாரவிந்த ருச்சி தெரியுமா? தெரியாது. அதனாலதான் கராரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே விநிதே ஜயந்தம் வதஸ்ய பத்ரஸ்ய புரேஜயானம் பாலம் முகுந்தம் மனதாஸ்மராமி. அனுபவம் பாருங்க, ஒவ்வொரு பெரியவாளும் அனுபவம் விசேஷமா இருக்கு. அதனால ஹரிசரணாரவிந்தமே கதி, இறங்கி ஓடப்படாது, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. போனாலும் முடியாது. யாருக்கு என்ன பலம் இருக்கு சொல்லுங்க? எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பலம். தெரியவா சொல்லுவா, பாக்கியமா ஒரு விஷயம் சொல்லுவா. ஒரு சந்தர்ப்பத்துல பிரளயமா, பிரளயத்துல பகவான் ஹரி எல்லாத்தையும் முழுங்கிட்டு வாரியில படுத்துட்டு இருக்கான். பிரம்மதேவர்ல இருந்து சின்ன எறும்பு வரைக்கும் எல்லாம் ஹரியுடைய வயிற்றுல சுத்தி கிடக்கிறது. அப்ப ஒரு எறும்பு வீசி சுத்தி பார்த்து நிறைய பேர் இருந்தாலும் அதுல ஒருத்தரை பார்த்துதான் ரொம்ப விசித்திரமா ஜந்து மாதிரி இருந்துதான். உடனே கடகடன் அவர் கால் மேல ஏறி, இடுப்புல ஏறி, கையில ஏறி அவர் முகத்து பக்கத்துல நின்றுச்சான். நின்னுட்டு, நீங்க யார் அப்படின்னு கேட்டுதான். சின்ன இருந்து ஒருத்தர் கால் மேல ஏறி நின்று உடனே அவர் தலையை விசித்தார், என் தலையை பார்த்தா தெரியலையா? உடனே எறும்பு சொல்லிட்டு, நான் சின்ன இருந்து எனக்கு என்ன தெரியும், நீங்க யார் சொல்லுங்க. உடனே அவர் சொன்னா, நான் தான் சத்ருமுக பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. உடனே எறும்பு கடகடன் சிரிச்சுதான், நீங்களும் இங்கதான் இருக்கா அப்படின்னு. சிருஷ்டிகர்த்தா சதுர்முக பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் ஹரிநாதியே கதின்னு கிடக்கிற பிரளயத்துல நிச்சயப்பட்டு கிடக்கிற ஒரே ஒரு வஸ்து இவன் மட்டும்தான். ஆக மொத்தம் பிரம்மதேவரும் எறும்பு ஒண்ணுதான், அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஹரிக்கு முன்னாடி எல்லாரும் இருக்க உண்டு, ஒன்னு ஒண்ணு பெருசே கிடையாது. உலகளந்த மூர்த்தி உருவே முதல் வேறதும் வேண்டாம். மற்றுமோ தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள் இதை திட்டுற சந்ததி புரியாத. இன்னொரு தெய்வம் என்று ஓரளவு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்கிற. மற்றுமோ தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள் உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாக்கி. தகுந்த காலம் தான் உங்களுக்கு தெரியும். ஹரி ஒருத்தன் தான் கதி அப்படின்னு தான் சந்ததி புரியாத திருமாலை திவ்ய பிரபந்தத்தில் சாதிக்கிறார். அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த ஹரி சரணாரந்தத்தை விழுந்தோம்னா துக்கநாசம் அப்படின்னு சொன்னார். உடனே 33 கோடி தேவர்களும் பிரம்மதேவரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டான். ஒரே அசுராருடைய அக்கிரமம் தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல எல்லாம் சொல்லிட்டாரு. உடனே எல்லாரையும் கூட்டிட்டு போனாராம் பிரம்மதேவர் கீரா திருப்பார் கடலுக்கு அழிச்சிட்டு போனார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லும்போது திருப்பார் கடலுக்கு கூப்பாடு போடும் உலகம்னு பேரு. இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் துக்கம் வந்திருக்கா, கூப்பாடு போட அவளக்கா பாத்துக்கா பாத்துக்கா பாத்து. அதனால கூப்பாடு போடும் லோகம். சில தெரியவா சொல்றா பகவானுடைய ஆபி பரமபதம் அவனுடைய இடமா. திருப்பாற்றல் ஆபீஸ் காரியாலயமா. எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்து மனு கொடுக்கற மாதிரி ஹரி மனு வாங்கறதுக்காக ஷீராபில அனந்த சேனனா படுத்திருக்கிற ஆதேசம் மேல எல்லாரும் அங்க போனவர்களாம் கை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணவளா. சத்ரகத்வா ஜகநாதம் தேவதேவம் ரிஷா கபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்த சமாஹித. 33 கோடி தேவர்களும் போனாலாம். வேண்டா ரொம்பலையா சொல்றா திருப்பாரு. அங்கன் மாஞ்சாரத் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கத்திற்கீழே சங்கம் இருப்பார் போலே வந்து தலை பெய்தோ. அத்தனை பேரும் போயாச்சு பகவானுடைய பள்ளிக்கட்டிற்கீழே. ஆதிவேசம் பக்கத்துல போய் அவர் திருப்பார்க்கடல் கரையில நின்று குழம்புறாளாம். என்னடா குழம்புறான்? புருஷ சுப்த மந்திரத்தை சொல்லி ஜபிக்கிறாளாம். சத்ரகத்வா ஜகந்நாதம் தேவதேவம் ரிஷாகபிம் தேவாதிதேவன் ஜெகநாதர புருஷ சுத்த மந்திரத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாவன். சத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம் புருஷம் புருஷம் அவ்வளவுதான் முடிச்சுட்டாரு. புருஷன்னு சொன்னா ஹரி கிடையாது கிடையாது. புருஷம் புருஷ சுத்தேன உபதத்தமாஹித. புருஷ சுத்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணா. பிரம்மதேவர ஆச்சாரியனா வச்சுண்டு அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சா பிரம்மதேவருக்கு ஹரி பிரத்யட்சம் ஆயிட்டான். பிரத்யட்சமாயி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரகசியம் எல்லாம் சொல்லிட்டு ஹரி அந்தர்தானம் ஆயிட்டான். உடனே பிரம்மதேவர் கண்கள்ல ஆனந்த பாஷம். தேவர்களை பார்த்து சொன்னார், தேவர்களே ஹரி பிரசன்னமாயிட்டான். அவருக்கு நம்ம வந்த காரியம் என்ன தெரிஞ்சிருக்கு. நம்முடைய துக்கம் முன்னாடியே ஹரிக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னதை நான் சொல்றேன், காது கொடுத்து ஸ்ரத்தையோட கேளுங்கோல் தான். உடனே தேவர்கள்லாம் கை கட்டி வாய்ப்புக்கு அடியே சொல்லுங்கோ. இந்த ஸ்ரத்த வேணும். பிரம்மதேவர் சொன்னதை அப்படியே ஏற்றுடாளாம் தேவர்கள். நாங்கள்லாம் ஹரிய பார்க்கலையேன்னு கேட்கலையே, கேட்கக்கூடாது. ஆச்சாரியம் சொல்லியாச்சுன்னா சத்தியம் அவ்வளவுதான். ஏன்னா ஆச்சாரியா சார் ஹரி. ஒரு சந்தர்ப்பத்தில் திரிபுரா தேவின்னு ஒருத்தி இருந்தா, ராஜா ராணி யதிராஜனுடைய சிஷ்யர் சிஷ்யவர். இந்த ராணியை பார்த்து ஒருத்தர் கேட்டுட்டார், நீயே நாராயண பரபிரம்மம்னு வச்சிருந்திருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உடனே திரிபுரா தேவி சொன்னாளா, எங்கள் ஆச்சாரியன் யதிராஜன் நாராயணன் பரபிரம்மம் சொன்னதுனால வச்சிருந்திருக்கு அவ்வளவுதான். ஒருவேளை நாளைக்கு அவர் அக்னியையோ வருணனையோ வேற ஏதாவது பரபிரம்மம்னு சொன்னா உடனே நான் மாத்திக்கிறேன். ஆச்சாரியம் சொன்னதால நாராயணி பரபிரம்மம் அவ்வளவுதான். நாராயணனுக்காக பரபிரம்மம் ஒத்துக்கல, என்னாச்சா என் யதிராஜன் சொன்னா அவனால நாராயணன் பரபிரம்மம். அந்த விஸ்வாசம் ஆச்சாரியம் குருநாதன் சொல்லியாச்சு நாராயணன் பரபிரம்மம் அவ்வளவுதான். அதுக்கு மேல ரெண்டாவது யோசனையே வரப்படாது. அந்த மாதிரி தேவர்கள்லாம் சொல்லுங்கன்னு கேட்க பிரம்மதேவர் அழகா வாயத்திறந்து ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து பேசினார். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே சத்ரியாக்கம் சம்பவந்து சுரஸ்திரிய வாசுதேவ கலா அனந்த சஹஸ்வதனஹஸ்வராத் அக்ரஜோ பவிதா தேவக. என்பதையா சொல்ல ஹரி பிரிய சிகேசையா விஷ்ணோர் மாயா பகவதியா சம்மோதிதம் ஜகத். என்பதையா சொல்ல ஹரிக்கு பிரியம் உண்டாக முடியாது. ரொம்ப இதா சொல்ற வசுதேவனுடைய கிரகத்துல ஸ்வயம் ஹரி தானே அவதாரம் பண்ண போற. வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே பரமபிதா, பரமபுருஷன், அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரண்யன், புவன சுந்தரன், சமஸ்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன் வசுதேவர் வீட்டில் தானே அவதாரம் பண்ண போறான். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷப்பர ஜனிஷ்யதே தத்ரியார்த்தம் சம்பவம் சுத்ரத்ரிய. அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக சுரஸ்திரிகள்லாம் வேலைக்காரிகளும் அங்க புறக்கணும். வாசுதேவ கலா அனந்த சஹஸ்ர பதனஹஸ்வராடு முன்னதையா சொல்றார். வாசுதேவனுடைய அம்சமாகிய ஆதிசேஷன் அவரும் அவதாரம் பண்ண போறார். எப்படி அவதாரம் பண்ண போறாரு கேட்டா, ஹரிக்கு அண்ணாவ அவதாரம் பண்ண போறார். பூர்வ ஜென்மத்துல லக்ஷ்மணனா வந்தா, அப்ப ஒரு துக்கம் வந்துடுத்த அண்ணாவை காட்டுக்கு அனுப்பினாரே. ராமனுக்கு துக்கம் வராம காப்பாற்ற முடியலையே. நம்ம மட்டும் ராமனுக்கு அண்ணனா இருந்தா விட்டு போமா? அதனால வரம் வாங்கிட்டு அடுத்த ஜென்ம அவதாரம் பண்ணும்போது அண்ணனா தான் பிறத்த, நீ தம்பியா பிறக்கணும். சரி, அவதாரம் ஒத்துழுதா நம்பருமா? சாதாரணப்பட்டவரா? சென்றால் குடையாம் இருந்தா சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் மீன் கடலுள், என்றும் புனையாம் மணிவளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அளவு. அனுபவம் பாரு. பகவான் போறான்னா கொடையா இருக்கான. சென்றால் குடையாம் இருந்தால் சிம்ஹாசனமாம், பகவான் உட்கார்ந்தானா சிம்ஹாசனமா ஆயிடுறாரு. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், பகவான் நடக்கிறாருன்னா பௌடியா மாறிடுறாரா. நின்றால் மரவடியாம் நீல் கடலுள், என்றும் புனையாம் மணி விளக்காம். அசியமான திருப்பார் கடல்ல விளக்கா பிரகாசிக்கிறார். நீல் கடலுள், என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம். இந்த குழந்தைகளுக்கு அம்மா என்ன பண்ணுவானா, மெத்து மெத்துன்னு இருக்கிற ஒரு துணியை மடிச்சு மடிச்சு இப்படி போடுவான். கூடுமான இருக்கு தான் உடுத்திக்கிற புடவையே மடிச்சு போடுவோம். ஏன்னா குழந்தை மெத்து மெத்துன்னு சாதம் போடுற அந்த மாதிரி பூம்பட்டா ஹரிக்கு பார்க்கணும். திருவனந்தபுரத்துல எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி திருக்கோளூர் வைக்கமானது பார்க்கணும். நிஜமாவே ஆதிகேஷன் பெருமாளுக்கு இஷ்டப்படி இருக்காரு. திருவனந்தபுரத்தை பார்க்கணும். பத்மநாபன் நல்லா காலை நீட்டிருந்து கையை வச்சிருந்திருப்பார். இதுல தாமரை வேற வச்சிருந்தார். அவர் எப்படிதான் பிடிச்சிருக்காரு, அவருதான் வச்சு இது பிடிச்சிருந்திருப்பார். ஒரு கையை அப்படி வச்சிருந்திருப்பார். இந்த ஆதிகேஷன் பகவானுடைய வசத்தல வரைக்கும் நேர வருவார். அதுக்கப்புறம் பார்த்தா பத்மநாபர் கையை பிடிச்சிருந்திருப்பார். இப்படி வளர்ச்சி கொஞ்சம் இந்த கை இப்படி போகிற சாதாரணமா நம்ம பெட்ல படுத்துட்டு கையை வெளியில நீட்டினோம்னா கை வெள்ள போயிடும். பெட் அவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. பத்மநாபருக்காக ஆதிசேஷன் அந்த இடத்துல ஒரு யூ டர்ன் கொடுத்துருக்காரு. அந்த கை வரைக்கும், அந்த கையுடைய இந்த இடம் வரைக்கும் ஒரு யூ, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வளர்வு. பெருமாள் கை தொங்கினா வலிக்குமே அப்படின்றதுக்காக அந்த கை வரைக்கும் ஒரு வளர்வு கொடுத்திருப்பாரு. சென்றால் அவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு வந்துடுவா. வந்துட்டும் பெருமாளுடைய தலைக்கு ஒரு தலகாணி வேணுமே. இந்த தலகாணியை தேடப்படாதுன்னு சொல்லி உடம்ப எக்ஸ்ட்ராவா தலைக்கு மட்டும் ஒரு சின்ன ரவுண்ட் எடுத்து குடல் முடிச்சிருந்தார். அது பெருமாளுக்கு தலகாணி. அதே வால் பக்கம் கொஞ்சம் சின்னதா மெலிசா ஒரு வளர் நினைச்சிருந்தா. பெருமாள் காலுக்கு ஒரு தலகாணி, ஒரே உருத்த. பெருமாள் உடம்புக்கு பெட்டு, தலைக்கு தலகாணி, காலுக்கு தலகாணி, கைக்கு ஸ்பெஷலா ஒரு யூ யூ ஆடி வளர்ந்துருப்பா. பார்க்கணும் அப்படிதான் சொன்னேன். திருவனந்தபுரம் அப்படி பார்க்கணும் பெருமாள். அழுதுக்கு அடியேன் இப்படி இருக்க முடியுமா? ஹரிக்காக ஒரு ஜீவன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீல் கடலுள், என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் மனையாம் திருமார்க்கு அரவு. அந்த ஆதிசேஷன் பெருமாளுக்கு அண்ணாவா வரப்போறார். அக்ரதோ பவிதாதேவகா ஹரே பிரியசிகீஷையா, ஜோரா வரபோறா அப்படின்னு சொல்லிருக்கார். அதுக்கப்புறம் சொல்றார், விஷ்ணோ மாயா பகவதி யயா சம்மோஹிதம் ஜகத், ஆதித்தா பிரபுணாம் சேன காரியா தே சம்பவிஷ்யதி. விஷ்ணோ மாயா பகவதி, அவளதான் துர்கை சாமுண்டி வைஷ்ணவி எல்லாம் சொல்றோம். அவளும் காரியார்த்தமா பூமியில அவதாரம் பண்ண போறான்னு சொன்னவுடனே தேவர்களுக்கெல்லாம் பரம சந்தோஷமாக ஹரிக்கு தெரிஞ்சிருக்கேன். சத்தியம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஏற்கனவே இருக்கு. பிரச்சனை பின்னாடிதான் வரும். உதாரணம் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். மத்தியானம் பசிக்கிற சமயத்தை ஆபீஸ் எல்லாம் போறோம். மத்தியானம் பசிக்கும். இந்த காலத்தால கிரகத்தை விட்டு கிளம்பும் பொழுது மத்தியான சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போயிடுவார். மத்தியானம் பசின்ற பிரச்சனை ஒரு மணிக்கு தான் வரப்போறது. அதுக்கு சாப்பாடுன்ற சொல்யூஷன் காட்டால எட்டு மணிக்கு பேக் எடுத்துட்டு போயிடுது. அந்த மாதிரிதான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஏற்கனவே இருக்கு. ப்ராப்ளம் பின்னாடிதான் வரும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் சொல்யூஷன் பின்னாடி தேடி ஏற்கனவே இருக்கு. பிரச்சனை தான் பின்னாடி வரது. நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா தேவர்கள் எல்லாம் பரம சந்தோஷப்பட்டா ஹரியுடைய கிருபையை நினைச்சார்கள். அவாவா தங்களுடைய இருப்பிடம் வந்தவா அத்தனை பேரும் பூமியை பார்க்கிறார். கிருஷ்ணமான தேசமாச்ச பூமி, அத்தனை பேரும் பூமியை பார்க்கிற, அத்தனை பேரும் பாரத தேசத்தையே பார்க்கிறார். 30 கோடி ஏழு நம்ம தேசத்தை பார்த்து நிற்காது, எந்த தேசத்தையும் பார்க்கிற மாதிரி இல்லை. அங்கெல்லாம் ஒரே காமம், ஒரே விரசம், அசிங்கம், எல்லா தேகாத்ம அபிமானிகள். இங்க மட்டும்தான் பாகவதம் ராமாயணம் நாராயணி என்பது கோவிந்தம் திவ்ய பிரபந்தம் இதுதானும் நடந்துகிட்டே இருக்கும். மற்ற தேசங்கள்ல தான் நடக்கிறதா இங்கெல்லாம் அவெல்லாம் கர்த்தெல்லாம் விற்க ஆரம்பிச்சு வச்சு பல இடங்கள் வித்துருக்கா, பல இடங்கள்ல கர்த்தெல்லாம் இடிச்சு ஹோட்டல் கட்டிட்டு இருக்கா. ஒரு இடத்துல கர்த்த வாங்கி ஒரு கிருஷ்ணன் கோவிலே கட்டிட்டா நம்ம மனுஷன். அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு விசேஷமா இருக்கு இந்த தேசம். விசேஷம் அண்ணன்னா வியாபாரம். மற்ற தேசங்கள்லாம் பார்த்தோம்னா கல்யாணமாகி 6 மாசத்துக்குள்ள 4 டைவர்ஸ் 5 கல்யாணம் பண்ணிக்கலாம். 3வது புருஷன் 4வது கொண்டாட்டி பெருமையா சொல்லுவார். அது என்ன பெருமையோ தெரியுது. சில பேர் கொடுத்தமா நடத்திட்டு பிடிச்சிருந்தா ஒரு கல்யாணம் பண்ணி பகவாந்தியெல்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு நெறிமுறையே இல்லாத மிருக ஜாதி கூட்டம், காமம் பிராதான்யம். இங்க மட்டும்தான் சாம்பத்தியம் பவித்திரம். அதனாலதான் சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் வேத மந்திரம் சொல்றோம். ஏதோ இளமையுடைய அவசியம் இல்லை. இது பிரஜா உற்பத்திக்கான ரகசியம். எல்லாத்தையுமே தெய்வீகமா பார்க்கறது நம்ம ஹிந்துக்கள். குழந்தை சாப்பிடறது ஒரு விஷயமா, பக்குவம் சாப்பிடும், அது கூட அன்ன பிராசனம் பெருமாள் தியானத்தோட பகவத் மன்னையோட அழகா ஊட்டுறது. சும்மா இல்ல குழந்தை படிக்கணும் அக்ஷராபியாசம், அது கூட விஜயதசமி அழகா அகாரம் அகாரக விஷ்ணு வாசக எல்லாமே தெய்வீகம். நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய இயற்கை மாற்றங்கள் கூட தெய்வீகம். ஒரு ஸ்திரீ குழந்தை வயசுக்கு வரா, அது ஒரு இயற்கை தானே. ஆடு மாடு நாயெல்லாம் கூட அப்படிதான் ஆகும். ஆனா அது கூட தெய்வானுகிரகமா இருந்து அதற்குள்ள ஒரு மரியாதை. குழந்தைய கர்ப்பத்தை சம்பந்தான ஒன்னு சீமந்தம். எல்லாமே தெய்வீகம், எல்லாமே தெய்வீகம். மரணத்தை கூட தெய்வீகமா பார்க்கணும். பகவத் பிராப்தி அடைஞ்ச ஆச்சாரியன் திருவதி அடைஞ்ச அப்படிதான் பார்க்கணும். எதெல்லாம் இயற்கையான விஷயங்களோ அது கூட தெய்வ சங்கல்பமா பகவத் பிரசாதமா சீகரிக்கிற ஒரு மனோபாவம் நம்ம தர்மத்துக்கு தான். ஒரு மதத்துக்கு ரூபமே கிடையாது. இல்ல என்ன வைத்திருக்கா தேய் பிசாசு பூதத்துக்குதான் ரூபம்னு வச்சுப்பாரு. ஆனா தெய்வத்துக்கு ரூபம் அது முடியாதுன்னு தான். இன்னொரு கூட்டம் அது தனி கூட்டம் வைத்தியார கூட்டம் அதிகம் பண்ணி கிடைக்கிறது. ரெண்டு கூட்டத்துக்கும் நிவேதனம்னு ஒரு கான்செப்டே கிடையாது. நமக்கு மட்டும்தான் பகவானுக்கு அம்சிக்கிறதுன்னு ஒரு கான்செப்டே. பகவானுக்கு அலங்காரம் அபிஷேகம் ரசம் எல்லாமே நம்மதான். பெருமாளை கொண்டாடணும்னா ஹிந்து தர்மம் தான். தெய்வத்தை கொண்டாடுறதுக்கு நம்மளை விட்டு அவர் யாரும் கிடையாது. அதனாலதான் தெய்வம் முந்தி எடுத்து நம்ம மேல வந்து விழருது. நீங்க எங்கேயாவது ஆஸ்திரேலியாலயோ அமெரிக்காலயோ இருந்தா எங்கேயாவது ராமாயணம் பாகவதம் வந்து காதல விழ போறதா ஒண்ணு வராது. திரும்ப திரும்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஷேரு இவ்வளவு பில்லியன் டாலர் எதையோ ஒன்னு சொல்லி வளர்ந்து கொட்டின்னு இருக்கோம். இங்கதான் ராமாயணம் பாகவதம் நாராயணியம் பதுகோவில் எல்லாம் நம்ம மேல வந்து விழருது. நம்ம யாரும் ஏங்கல, அதுவா வந்து விழருது. இதுதான் இந்த தேசத்துடைய பலம். 30 கோடி தேவர்கள் நம்ம தேசத்தை பார்த்துருக்கா. அப்பதான் தேவக்கு வசுதேவருக்கு கல்யாணம். மதுரா தேசத்துல கல்யாணம் நடக்க கோலாகலமா ஒரு கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சிருத்து கிளம்புறா. கம்சனுக்கு ரொம்ப துக்கம், அதாவது ரொம்ப கெட்டவன். ஆனாலும் தேவதியிடத்துல பகுப்பிரியம் உடையவன். அதனால தேவகிக்கு அவனிடத்துல பிரியம். அவன் கெட்டவன்றத காரணம் தன்மையில பிரியமா இருக்க. இதுதான் பாசம். பெரிய இன்சு கெட்டவாளா இருந்தாலும் தன்னிடத்துல பாசத்தோடு இருக்கான அவளுடைய கெடுமைகளை சொல்ல மாட்டோம். இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தோம்னா அம்மா அப்பாக்கள்லாம் குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவா எல்லாம் அடிமை ஆயாச்சு, வேலைக்காரி ஆயாச்சு. நான் சொல்ல உண்மை கத்துக்கும். குழந்தைகளுக்கு பண்ணாதே தப்பு நம்மளால சொல்ல முடியறதா சொல்ல முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா பாசத்துல மாட்டிட்டு கிடக்கும். பாசத்துல அவளுடைய கெடுதல் கூட நமக்கு தெரிஞ்சாலும் பதில் சொல்ல முடியல. ஆனா அன்பு இருந்ததுன்னா சொல்லுவோம். பாசம்னா பாசம் என்ன ஆகும்னா தனக்கு என்ன தனக்கு ஏதாவது நஷ்டம் வந்துருமோன்னு பாசம். அதனாலேயே வாயமூடின் இருக்கும். அன்புன்றது என்னன்னா அது குழந்தைக்கு எதுனாலும் அதை பண்ணுவோம். அது சட்டம் போட்டாலும் கோசிந்தாலும் கவலைப்படமா இருக்கும். இதுக்கு அன்பு நம்ம வச்சிருக்கிறது பாசம். அதனாலதான் படாத பாடு. உண்மை கசக்கம் இருந்தாலும் சொல்லத்தான் செய்து மாத்திரை கிடையாது. கொஞ்சம் கசந்தாதான் புத்தி சரியாது. புத்தி சுவாதீனம் இல்லாம தானே ஓடிஞ்சிருக்கும். புத்தி சுவாதீனம்னா பகவானிடத்துல சுவாதீனப்பட்ட புத்தி சுவாதீனத்தில் இருக்கு. பகவானிடத்துல புத்தி இல்லைன்னா புத்தி சுவாதீனம் இல்லாத கூட்டம் தான். நீங்க உலகத்தை நல்ல பேர் வாங்கிக்கோங்க, எம்பிஏ படிங்கோ, பிஎஸ்சி படிங்கோ, எல்லா காரியத்தையும் பர்ஃபெக்டா பண்ணுங்கோ, புத்தியில ஹரிஸ்மரணம் இல்லைன்னா அத்தனை பேருமே புத்தி சுவாதீனம் இல்லாத கூட்டம் தான். சந்தேகமே வாங்க பகல்லாதவங்க புத்தி சுவாதீனத்தோட இருந்தான். இவனுக்கு பிரியம், அவனுக்கும் பிரியம். கலம்பரா தேவகி வசுதேவரோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ரதத்தை ஏறி உட்கார்ந்து கலம்பரா கம்சன் பார்த்தே ரத சாரதி கீழே இறங்கு, இவன் என் தங்கை, இவனுக்கு நான் தான் சாரத்தியம் பண்ணுவேன்னு ரதத்தை ஏறி உட்கார்ந்தான். தேவகி பரம சந்தோஷம் வசுதேவரை பார்த்தா, இப்படி ஒரு அண்ணா நீங்க லோகத்துல பாத்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு பாதை பார்த்தா. வசுதேவர் சிரிச்சா, பதில் ஒண்ணும் சொல்லல, எல்லா அப்படிதான். அவ தோலை கடிக்கிற வரைக்கும் அண்ணாவா தம்பியா அம்மாவா அப்பாவா பிள்ளையா சகோதரியா தெரியும். கடிச்சு பார்த்தோம்னா அழகா சமயத்தை பார்க்கல, சின்ன குழந்தைய ரொம்ப ஆசையோட ஓடி வந்து அம்மா மட்டும் உட்காரும். அம்மாக்கு வலி தாங்காது, ஒரு மொத்து மொத்து மொத்திட்டு ஆயிரம் வந்ததுலாம் சொல்லுவான். விழுந்து தொலைய புத்தி இருக்கான்னு குழந்தையாச்சு ஆசையில வந்து உட்காந்து சொன்னதான். இவருக்கு வலி ஜாஸ்தியா இருந்தா பலான்னு ஒரு முத்து வரத்தானே செய்யறது, பலான அடிக்கத்தானே தோன்றது. இவளுக்கே தலை வலிக்கிறது நீ படுத்துட்டு இருக்கா, அங்கேயிருந்து ஓடி வந்து அம்மா அப்படின்னு அடிச்சு வா நடத்தி பாக்கா பலான அறிவான். நானே இங்க தலைவலி நொந்து போய் கிடக்கிற சிமிட அவனுக்கு அவ்வளவுதான். கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மட்ட யாரும் இல்லை, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கதான். இதுக்கு மேல சொன்னோம்னா யாரும் கதை கேட்க அடுத்தனா வரமாட்டேன். ஒரு குடும்பத்தை எல்லாம் கலைக்கிறாருன்னு சொல்றேன், சத்தியமா குடும்பத்தை கலைக்கல, யதார்த்தத்தை உள்ளபடி சொல்றேன். எப்போதுமே யதார்த்தம் ஏத்துக்கிறது கஷ்டம், அவ்வளவுதான். யதார்த்தம் ஏத்துக்கிறது கஷ்டம், நிஜமாவே. காதாலும் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துக்கணும், அஞ்சு மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே ஏத்துக்க மாட்டான். இப்பதானே படுத்த அதுக்குள்ள அஞ்சு மணி ஆயிடுச்சு, படுத்து எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு தூக்கம் பிடிச்சு காதாலும் அஞ்சு மணி ஆயிடுச்சேன்னு துக்கம், யதார்த்தம் ஏத்துக்க முடிய மாட்டேங்கிற சத்தியம். யதார்த்தம் வசுதேவர் ஒன்னும் சொல்ல சிரிச்சார். ரசம் ஓட்டிட்டு போறான் கம்சன், அங்கே அசரீ சப்தம், அடே மூடா கம்சா, நீ யார அழிச்சிட்டு போறியோ அவருடைய கர்ப்பத்துல பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உனக்கு யமன் சொல்லி முடிச்சு சொல்லிட்ட வேண்டாம். ஹரிக்கு ஒரு ஆசை, கம்சன் கூட தன்னை ஸ்மரிக்கணும்னு ஒரு ஆசை. அவன் சொன்னா வீணா வேண்டிருக்கேன்னு உடனே கம்சன் பார்த்தான், ஆஹா தேவகி கர்ப்பத்துல பிறக்கிற எட்டாவது குழந்தை எனக்கு யமனா, தேவகியே இல்லைன்னா. தேவத்து இருந்தாதானே குழந்தை பறக்கம், உடனே தலைமுடியை பிடித்தான் கத்தி எடுத்தா வெட்ட வைப்பான். இவ்வளவுதான் பாசம். வசுதேவர் பார்த்தா, இப்படி நன்னாக பாத்திருக்கியா, முன்னாடி அவர் கேட்ட இவர் பார்த்தார், இப்படி நன்னாக பாத்திருக்கியா, என்ன இப்படி சொல்றதில்ல, காப்பாத்துங்கோ. உடனே வசுதேவர் ஆத்ம தத்துவம் எல்லாம் சொன்னார். கம்சா சரீரம் அனித்யம், ஆத்மா அனித்யம் கேட்கும் போது நன்னாதான் இருக்கும். உடம்புல பல்லு வெளியோ தலை வெளியோ வந்தா ஆத்ம தத்துவம் கேட்கவா தோணும், ஏரியான மருந்து போட்டு தலைவலி போய் தொலைஞ்சா தேவலேன்னு. அவ்வளவுதான் ஆத்ம தத்துவம் கேட்கறதுக்கே நமக்கு கொஞ்சமாவது உடம்பெல்லாம் ரிலாக்ஸா இருந்தா கேட்கும். இடுப்பு விழிக்கிறது முட்டி வலிக்கிறதுனா ஆத்ம தத்துவம் முடிச்சா தேவலையேன்னு சொல்லும். அதே கிருஷ்ணலீலான்னா முட்டி வலிச்சாலும் பரவாயில்ல, என்ன அப்படி கேட்கறது, இந்த வலி மறந்து போயிருக்கு இல்லையா. அதனாலதான் கிருஷ்ண விஷயம் கேட்பார் கேட்டவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ, வேறதா கேட்க முடியுமா, கிச்சா விஷயம் இல்லதா கேட்கணும். உடனே அவர்கள் தத்துவம் எல்லாம் சொன்னார். கம்சன் பார்த்தான், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. உடனே பிரார்த்தனார், ஹரி இவளை காப்பாற்ற வேண்டியது என் தர்மம், எனக்கு தெரியல, எனக்கு வழி காட்டுற கையை ஊக்கினார். மானசீகமா பிரார்த்தனை பண்ணார். உடனே ஹரி உள்ளுக்குள்ள சொல்லி கொடுத்ததான், நடக்கிற குழந்தையெல்லாம் அவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு விட்டுடுவான். எந்த பிரச்சனை வந்தாலும் மனுஷா கிட்ட புலம்பக்கூடாது. பகவான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொடுத்துறா, இதுக்கு என்ன வழின்னு மானசீகமா அவன் நாமத்தை சொன்னேன்னா தானா வழி கிடைச்சு. மனுஷாரிடத்தை சொல்லி இன்னி வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் தீர்ந்தது இல்லை, ஜாஸ்தி தான் ஆயிடுச்சு. நம்ம யாருக்கிட்ட ஒன்றும் உடம்பு முடியல, உடனே அவ இன்னொருத்திட்ட போய் சொல்லுவா பாவம் அவளுக்கு உடம்பு முடியல, அவ இன்னொருத்திட்ட போய் சொல்லுவா பாவம் அவளுக்கு உடம்பு முடியல. ஒரு 50 பேர் நமக்கு உடம்பு முடியல நினைத்தா உடம்பு நன்னாவா இருக்கும் சொல்லவே கூடாது. இந்த கூட்டத்திட்ட இந்த கூட்டத்திட்ட மறந்தும் எப்பதான் நன்னா இருக்கே சௌக்கியமா இருக்கு நிம்மதி அதுலேயே சொல்லியிருக்கணும். எதையான சொன்னா நெகட்டிவாவே யோசனை பண்ற கூட்டம், பையனுக்கு கல்யாணம் ஆகல பொண்ணு கல்யாணம் ஆகல, உடனே பாவம் அவன் பொண்ணு கல்யாணமே ஆகலையா, கல்யாணமே ஆகலன்னு. இதுவரைக்கும் கல்யாணம் ஆகல, கல்யாணமே ஆகலன்ற பொண்ணுக்கு ஒரு 85 வயசு ஆன மாதிரி, பாவம் அவன் பொண்ணு 85 வயசு ஆகுது கல்யாணமே ஆகின்ற மாதிரி சொல்லுவேன். இதுவரைக்கும் கல்யாணம் ஆகல சொல்ல மாட்டான். வார்த்தைகள் இருக்கு பயங்கரம், புலம்பினாலும் ஹரீரத்துல புலம்பன் யாரத்தையும் மறந்தும் புலம்பாதுங்க. இவளை கிட்ட புலம்பினோம்னா இம்சை தான் நம்ம பிரச்சனையை விருத்தி பண்ணி விட்டுடுவா, ரொம்ப விருத்தி பண்ண. சில பேர் தலைவலியான பிடிச்ச விட விரும்பா பிடிச்சு தலைவலி ஜாஸ்தி பண்ணிருக்க, அந்த கதைதான் மனுஷாவிட. அந்த மாதிரி இல்லாம ஹரிநடத்துல புலம்பரம், வசுதேவர் ஹரிநடத்துல பிரார்த்தனை பண்ணார், ஹரி சொல்லி கொடுத்துதா. உடனே கம்சனிடத்துல சொன்னா, ஏ கம்சா தேவத்தினால உனக்கு கஷ்டம்னு அசரீ சொல்லல, அவளுக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை தான் சொல்லிட்டு கவலையே படாத, எனக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் உனக்கு கொடுத்துறேன். என்ன மனசு, இப்படி ஒரு தானம் யார் பண்ணுவா? எல்லாரும் தன் குழந்தை சுவாதீனம் பாராது. சில பேர் தத்து கொடுப்பா, குழந்தை எப்ப கொடுப்பான்னா ரொம்ப ஏழையா இருக்கா, ஏற்கனவே ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கு, தன்னால தன் குழந்தைய வளர்க்க முடியல அப்படின்னா யாரோ ஒரு பணக்காரா கேட்காம தன் குழந்தைய கொடுத்துருவா. இல்லன்னா சகோதரிக்கோ சகோதரனுக்கோ குழந்தை இல்ல, சரி பரவாயில்ல என் குழந்தை நீ வளர்த்துன்ற ஒரு சிட்டியில என்கிட்ட அப்படி கொடுப்பா. ஆனா ஒருத்தன் கொலை பண்ண போறான், அவனுக்கு தன் குழந்தைய கொடுக்கறேன்னு ஒரு மனசு வருமா? இதுதான் மனசு. இவளுக்கு இப்படி பாக்குறா, என்ன அக்கிரமம், சிரபத்தை சுமக்க போறதுன்னா ஒரு ஸ்திரீக்கு லட்சணமே அவன் அம்மாவாகிறது தான். சிரபத்தை குழந்தைய சுமக்கிறது, அதோ குழந்தைய பத்தி அனுபவிக்கணும், அதுதானே வாக்களித்துக்கும். குழந்தைய கொண்டு போய் கொடுக்கிறேன்ற எந்த விதத்துல நியாயம்னு ஒரு பாதை பார்த்தா, வசுதேவ பார்த்தா எந்த ஹரி இப்ப உன்னை காப்பாற்றணும், அதே ஹரி எல்லாத்தையும் காப்பாற்றும். ஒருவேளை உன் குழந்தைகள் நஷ்டமானா கூட அவ ஹரிக்கு நிவேதனம் பண்ணுன்னு முற்று மனசு, நல்ல மனசு. அதுதான் ரொம்ப அழகான விஷயம். உங்களுக்கு வேதம் நஷ்டமாயிருக்கு, எது யாருக்கா கொடுத்த கடன் திரும்பி வரல, உங்களுடைய பத்து யாரும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டா, இல்லாட்டி உன் குழந்தைகள் உங்களை வச்சு இழந்தாச்சு அப்படின்னா ஹரிக்கு நிவேதனம் பண்ணிட்டு விட்டுடுது. அப்ப சந்தோஷம் முதலாவே இது என்னோடதுன்னு மமக்காரம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இது தொந்தரம். இது ஹரிக்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பணமத்து கொடுத்தாச்சுன்னா அவன்கிட்ட போயிருக்க நல்லதுதான். அதனால கவலைப்படாதுன்னு சமாதானம் சொன்னார் கம்சனும் விட்டுட்டான். தேவக்கு வசுதேவர் தாம்பத்தியம் நடத்தின் முதல் குழந்தை பிறந்தது. பிறந்தது உடனே கஷ்டம் குழந்த தேவகி கையில வச்சு கொஞ்சம் ஆஹா இப்படி இருக்கா என் குழந்தை, அம்மா கண் எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு அப்படின்னு தருமிக்க ஆரம்பிச்சா. வசுதேவர் வாங்கிட்ட பாருங்க பாருங்க நம்ம குழந்தைய, அவர் பாட்டு கிளம்பிட்டு எங்க போறேன், கம்சனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், குழந்தைய கொடுக்கணும். என்ன சத்தியம் தேவகி, கொஞ்ச நேரம் இருக்கப்படாதா? சத்தியம். குழந்தைய எடுத்துட்டு போயாச்சு. கம்சன் அரண்மனையில உட்கார்ந்து இருக்கான். வசுதேவர் கொண்டு போய் இந்தா கம்சா, கம்சனே பயந்துதான் என்னதுன்னு, நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தின் படி பிறக்க எல்லா குழந்தையும் கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்த முதல் குழந்தை இந்தா. சத்தியத்துக்கு கம்சனே நடுஞ்சின். சத்தியத்து அந்த பலம் உண்டு. சத்தியத்தை நீங்க சத்தியம் சத்தியம் இந்திய சுதந்திர போராட்டம் நடந்துருந்தது, பிரிட்டிஷ் காலத்துக்கு யுத்தம் நடந்துருந்தது. அப்போ ஒரு வைஸ்ராய் இருந்த, அப்ப ரொம்ப புரட்சி ஜாஸ்தியாயிருக்கு பாரத பூமியில, அஹிம்சா யுத்தமா பெருசா இருக்கு. அப்ப உடனேயே பிரிட்டிஷ்காரர்கள் அங்கிருந்து கடுதாசி அனுப்பினார்கள், ஜலக்ஸ் அனுப்பினார்கள். என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த கூட்டத்தை எல்லாம் சுட்டு போட வேண்டியதான, என்ன பண்ணிட்டு கடக்காமன்னு சொல்லி கேட்டுட்டார். அப்ப அந்த வைஸ்ராய் இங்கே பதில் எழுதினார், அவ ஏதான கையில கத்தி கொண்டு வந்தா நான் துப்பாக்கி வச்சு அவளை சுடுவேன், அவ துப்பாக்கி கொண்டு வந்தா நான் பீரங்கி வச்சு அவளை கொண்டு போட்டுடுவேன். ஆனா அவெல்லாம் கையில சத்தியம்னு ஒரு ஆயுதம் எடுத்துட்டு வரா, அதை ஜெயிக்கிறது எங்கிட்ட ஒரு ஆயுதம் இல்ல, இருந்தா கொடுங்கோ ஜெயிக்கிறேன்னு. அதான் சத்தியத்தை மிஞ்சிய ஒரு ஆயுதம் இல்ல, அதுதான் நம்ம தேசம் ஜெயிச்சது. சத்தியத்தை கொண்டு ஜெயிச்சோம், ஏமாத்தி ஜெயிக்கிறது. அந்த மாதிரி சத்தியம் அத்தன பலம் கம்சன் சொன்னா, கைய கூப்பிட்டான், முதல் குழந்தை இல்ல வேண்டாம் எனக்கு, அசரீரி சொல்லிருக்கிறது எட்டாவது குழந்தைதான், அதனால இந்த குழந்தைய நீ எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே வசுதேவ சந்தோஷம் பண்ண, சரி இந்த குழந்தை கொஞ்ச நேரம் ஜீவிதம் இருக்கு எடுத்துட்டு வந்துட்டார். அதாவது தான் தோட்டக்காரன் தான் கேர் டேக்கர், அவ்வளவுதான், தனக்கும் இந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்த கூரத்தாழ்வான் போல என்ன மனது தெரியுமா, கூரத்தாழ்வான் அவ்வளவு தெரியும், பராசர பட்டருக்கு தகுந்த வயசு வந்துருச்சு. அப்ப கூரத்தாழ்வானுடைய மனைவி ஆண்டா விசேஷமான ஒரு பதிவிரதை, அவர் சொன்னா குழந்தைகளுக்கு வயசாயிடுத்து, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வேண்டாமோ. உடனே கூரத்தாழ்வான் பார்த்தார், ஈஸ்வர குடும்பத்துக்கு நம்ம பரியணமோ, இந்த குழந்தை ராமானுஜர் ஆசீர்வாதத்தினால பிறந்த குழந்தை, ரங்க பிரசாரம், இந்த குழந்தைக்கு எப்ப கல்யாணம் பண்ணும் ரங்கனுக்கு தெரியும், அவன் நடத்துவானது அப்படியே நடந்தது. சத்தியம் நம்மளா நம்ம குழந்தை நம்ம குழந்தை நினைக்கும், அதுதான் பிரச்சனையே. இது பகவானுடைய குழந்தை ஒப்படைச்சிருந்தோம், இந்த குழந்தையுடைய எல்லா நல்லதையும் தெய்வம் நடக்கும், நம்ம மனத்துல போட்டு ஏற்றிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தெய்வம் ஹரிக்கு கோடி ஜென்மாவா தெரியும், உங்க குழந்தைய உங்களுக்கு 20 வருஷமா 10 வருஷமா எத்தனை வயசு அத்தனை வருஷமா தெரியும், ஹரிக்கு கோடி 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 ஜென்மாவா தெரியும். அதனால வசுதேவர் மனசு ஒட்டிக்கலை எடுத்துட்டு வந்தா, தேவகி பார்த்து, ஆஹா எங்கன்னா சமத்து எனக்கு தெரியும், குடும்போதன்னு வாங்கிங்க. இவர் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் நாரன் வந்தார். நாராயண 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 நாராயண. கம்சனை பார்த்தா, கம்சா நீ புத்திசாலி நினைச்சேன், புத்துவா இருக்கியடா. கோபம் வந்தது அவன் அரண்மனை அவனை திட்ட, நீ புத்து என்ன சொல்ற? இல்ல வசுதேவர் எதிர்த்து குழந்தையோட போகிறத பார்த்தேன். ஆமா ஆமா, எட்டாவது குழந்தைதான் எனக்கு எமன் சொல்லியிருக்கு, அதனால முதல் குழந்தைய கொடுத்து அறடா. நம்ம கணக்கு வேற, ஹரி கணக்கு வேற. ஜாக்கிரத கேட்டு அதுன்னு ஹரி கணக்கு. ஆமா, வாமனா வந்து மூணடி நலம் கேட்கும் பொழுது மூணடி வசனம் இருந்தா, அளக்கும் பொழுது வசனமே வேற. ஜாக்கிரத உண்மைதான், கேட்ட பொழுது மூணடி வசனம், அப்ப கேட்டது மூணடி நலம் வேற. தாரவாக்கும் பொழுது வளர்ந்து அளந்த மூணடி வேறு. அதனால ஹரி ஜாக்கிரத. என்னடா பெருசா எட்டு எட்டுன்னு புலம்புறாய்? தேவகியுடைய எட்டாவது குழந்தை சொல்லிட்டே ஒழிய, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு குழந்தைக்கு அப்புறம் பிறக்கிற எட்டாவது குழந்தை ஒன்னும் அசரீரி சொல்லல. குழப்பிட்ட அவ்வளவுதான், பத்தமா ஒரு வருஷம் போட்டு நடுவு நம்ம நின்றுட்டு சுத்தி வர எட்டு பேரை நிக்க வச்சுட்டு கணக்கு பண்ணோம்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றும் எட்டு வரும். எட்டு ஒன்னாகும், ஒன்னு எட்டாகும், மாத்தி மாத்தி பார்க்கலாம். அது மாதிரி மாறிப்படியில ஒருத்தர் மேல நிக்கிற, ஒருத்தர் கீழே நிக்கிற. இங்க சொல்ல எட்டாவது படி அப்படின்னு மேல இருக்கிறத ரெண்டாவது படியா இருக்கும், மேல இருக்கிற எட்டாவது படினா இங்க இருக்கிற ரெண்டாவது படியா இருக்கும். நிறைய கணக்கு மாறும். சமயத்தை ட்ரெயின்ல போவோம் எங்கேயாவது ஊருக்கு, ஊருக்கு போகும்போது நம்ம சொல்லுவா கேப்பா, இன்ஜின் பக்கத்துலயா கம்பார்ட்மெண்ட் தூரமா இருந்தா சொல்லுவா, இன்ஜின் ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் விடுவார். ஏதான இடத்துல இன்ஜின் இப்படி மாறி போயிடும், சில இடங்கள் அப்படி மாறும். இன்ஜின் பின்னாடி முன்னாடி போயிடும், கடைசியில பார்த்தா இன்ஜின் ஒன்பதாவது கம்பார்ட்மெண்ட் நம்ம இருக்கும். நிறைய உண்டு கணக்கு. சமயத்துல பூ அளப்பா, நம்ம சொல்லுவோம் பூ மழம் போடு அப்படின்னு, உடனே பத்து மழை பதினஞ்சு மழை கேட்போம், வாழ கடகடம் போடுவோம், நமக்கு சந்தேகம் வந்துடும். கட் பண்ணிடுவா, கட் பண்ண பிறகு திரும்பி அளந்து விடுணும். இந்த பூ அளக்கும் பொழுது அளந்து அளந்து கீழே போட்டு கடைசியா கட் பண்ற அது மேல இருக்கும். திரும்பி கணக்கு பண்ணும்போது எதை கடைசியா வச்சுக்கா, அங்கே ஒன்னு ரெண்டு மூணு ரிவர்ஸ்ல போகும். எட்டு எப்படி வேணா மாறும், முப்பத்தி ரெண்டு பண்ணு இருக்கு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சு முப்பத்தி ரெண்டு கணக்கு சொல்லுவேன், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிச்சாலும் முப்பத்தி ரெண்டு. சமயத்தை பார்த்தா இது எட்டு வரும், சமயத்தை பார்த்தா இங்கே எட்டு வரும், சமயத்தை பார்த்தா இங்கே எட்டு வரும், சமயத்தை இங்க எட்டு வரும். சம்சா ஏதோ ஜாக்கிரத போது குழப்பியாச்சு, இதுக்கு மேல குழப்பவே வேண்டாம். ஒண்ணு வேணும், அவ்வளவு பார்த்து யாரும் ஜாக்கிரதே சொல்லியாச்சாலே குழந்தான். எட்டை வச்சு ஒரு குழப்ப குழப்பிட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு குழப்ப ஒரு கணக்கு. ஏன் அப்படி குழப்பினார் அப்படின்னா, இந்த தேவகிக்கு பிறக்கக்கூடிய முதல் ஆறு குழந்தைகளும் சாபத்தினால பிறந்தவன். அவெல்லாம் இரண்டே கசிபுடைய குழந்தைகள். அவளுக்கெல்லாம் பகவான் தாய்ப்பால் சாப்பிட்ட பிறகு அந்த எச்சில் பாலை சாப்பிட்டாதான் அவளுக்கு சாப விமோசனம் இருக்கு. அதனால அவ பிறந்த உடனேயே மரணம் சம்பவிக்கணும்னு விதி. அதனால நாரதர் போய் சொல்லிட்டார், கம்சன் குழந்தையாச்சு போனான். ஆஹா அண்ணா வந்துட்டோம், அண்ணா ரொம்ப சந்தோஷம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குழந்தைய பிடுங்கினா படியில அடிச்சான் கல்லு, நூறா சதர்றது குழந்தை. சமயத்தா ஹைவேஸ் ரோட்ல போவோம், போகும்பொழுது ஏதோ ஒரு வண்டியில நாயோ ஏதோ அடிபட்டு இருக்கும். அந்த செத்து போன நாய் உடம்புனால நம்ம வண்டி ஏறும்போது நமக்கு என்னமோ பண்ணும். சின்ன குழந்தை சுக்கு நூறா சதறினா அம்மா வயிறு என்ன சாரு போதும், குட்டி கை தனியா இருக்கு, கண்ணு தனியா இருக்கு, கால் தனியா இருக்கு, உடம்பெல்லாம் சதறி கிடக்கிறது. ஒரு கண்ணாடி டம்ளர் உடஞ்சாலே அச்சோ உடஞ்சிருக்கேன்னா, பத்து மாசம் கர்ப்பத்துல பிறந்து இன்னும் தாய்ப்பால் கூட கொடுக்கல, அந்த குழந்தை சுக்கு நூறா சதறி கிடக்கு, ரத்தம் சதறி கிடக்கு. தேவகி கிருஷ்ணான்னு வசுதேவர் தோல்ல சாமிச்சா, வசுதேவர் தலையை தடவி கொடுத்தார், கவலைப்படாதே ஏழாவது கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டார். எட்டாவதுதான் ஹரி இருந்தது, இப்ப ஒரு குழந்தையை இழந்துட்ட, இப்ப ஏழாவது ஹரி. பயங்கரமா சமாதானம் நினைச்சா, முதல் குழந்தை பிறந்து இறந்தது, திரும்பி கொஞ்ச நாள்ல கர்ப்பவதி ஆனா, அச்சோ இந்த குழந்தையாவது தங்குமா, இரண்டாவது குழந்தைய பெத்தா, பெத்து முடிச்சு இந்த பிரசவ கலப்புன்னு உண்டு ஸ்திரீகளுக்கு, பிரசவிச்சோடனே குழந்தை ரொம்ப ஒரு மாதிரி கலப்புதான் இருக்கும், பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த கலப்புல கூட குழந்தை கூட பார்க்க மாட்டா, ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சுதான் குழந்தைகளையே பார்த்தா. இவ பிரசவிச்சுட்டு அந்த கலப்பு ஆண்டுக்கு, அந்த கலப்பு மாறத்துக்கு முன்னாடியே கம்சன் வரா, குழந்தைய பிடிக்கிறான், அடிக்கிறூரா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குழந்தை, ஆறு குழந்தைய இழக்க இழக்க பக்தி க்ஷீணம் ஆகிறமே, தேவகிக்கும் வசுதேவருக்கும் பக்தி விருத்தி ஆகிறது. பக்தி விருத்தி ஆயிருக்கு, நன்னா விருத்தி ஆகிறதாகான் என்று இருக்கணும் மனசு. சத்தியமா தேவக்கு மாறிலாம் நமக்கு நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா ஹரி இல்லன்னு சொல்லி நாத்திகவாதம் பேசும். என்ன நடந்தாலும் ஹரி இருக்கான்னு ஒத்துணும். என்ன நடக்கணும், அது நல்லதோ கெட்டதோ சுகமோ துக்கமோ பகவான் இருக்காரு நீங்க நம்பிக்கை, நீங்க பக்தா இல்லைன்னா பக்தர்கள் இல்லை, பக்த வேஷம் போடுறோம் அவ்வளவுதான். நான் சொல்ற உண்மை கசக்கும் சத்தியம் இல்லைதான். ஆறு குழந்தைய இழந்தார், 10 மாதத்துக்கு ஒரு குழந்தைய எடுத்துக்கிறான், 6 குழந்தை தோயாச்சு, வருஷத்துக்கு ஒரு குழந்தை சொங்களேன், 6 வருஷம் என்ன பெரிய கஷ்டம்னா குழந்தைய பெற்ற உடனே ஸ்தனங்கள்ல தாய்ப்பால் சுரக்கும், அது சுரக்கும்போது குழந்தைக்கு கொடுக்கும், இதுதான் அம்மாவுடைய ஸ்துதி. தாய்ப்பால் கொடுக்கறனா ஸ்தனம் எல்லாம் அப்படியே கடுக்கும், இந்த கடுப்புல ஸ்தனத்தை பிச்சு எரிஞ்சிடலாமான். 6 வருஷம் 6 குழந்தைய பெற்றும் ஒரு குழந்தைக்கு கூட தாய்ப்பால் கொடுக்கற அவர் ஸ்தனம் கட்ட பாடு அம்மா, புருஷாளுக்கு உணர முடியாத ஒரு வழி, கடுக்கிறது அவளுக்கு பிச்சு எரிஞ்சுள்ளாமா, இந்த ஸ்தனம் பாரமா இருக்கு எனக்கு சுகமா இல்லைன்னு நொந்து போய் கிடக்கிறாளாம் தேவக்கு. 6 குழந்தைய இழந்துட்டான் ஹரி பார்த்தான். 6 குழந்தைய இழந்த பிறகு கூட இவளுக்கு என் மேல இருக்கிற ஸ்ரத்த கொஞ்சம் கூட க்ஷீணமாகலையே, ஆஹா அப்படின்னு பார்த்தான். உடனே ஆதிசேஷன ஒரு பாத பார்த்தான், ஆதிசேஷன் அடியேன் தாசானுதாசன் சொல்லுங்கோ, நீ போய் தேவ கர்ப்பத்துல ஆவிர் பவித்து சொல்லிருக்கார். உடனே நேர ஆதிசேஷன் வசுதேவர் சரீரத்துக்கு வந்து அங்கேருந்து தேவகி கர்ப்பத்துக்கு வந்தார். பகவான் முதல்ல பாகவதால அனுப்பார், நல்லா ஞாபகம், பகவான தரிசிக்கணும் அப்படின்னா முதல்ல பாகவத தரிசனம் தான் கிடைக்கும். குருவன் கூட ஹரிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். வரும்பொழுது பாதி வழியில முதல்ல ஆச்சாரியன் நாரதருடைய தரிசனம் அவரை நம்பினான். அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாம சங்கீர்த்தனம் அந்த தரிசனம் ரெண்டாவது அதை நம்பினான். அதுக்கப்புறமா தான் மூணாவதா ஹரி பிரத்யக்ஷமா ஹதயத்திலே தெரிஞ்சான். முதல்ல ஆச்சாரத்துல நம்பிக்கை, ரெண்டாவது ஆச்சாரியம் சொன்னபடியான நாமத்துல நம்பிக்கை, இது ரெண்டு நம்பிக்கையும் இருந்தா ஹரி நிச்சயமா காட்சி கொடுத்தே ஆக. இங்க வந்தாச்சு, யார் வந்தான்னா ஆதிசேஷன் பகவானுடைய பர்சனல் செக்ரட்டரி. சமயத்துல பாக்கல, இப்பெல்லாம் நடத்தியல்வாதி நிறைய கூட்டம் அடையும், இந்த பைத்தியக்கார கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் எங்கேயாவது போகிறது அப்படின்னா இடத்துக்கு வரான்னா முதல்ல அவளுடைய பிஏ வந்து அந்த இடம் எல்லாம் சரியா இருக்கா, அந்த விவிஐபி தங்கறதுக்கு சாரு படுத்துக்கிறதெல்லாம் சரியா இருக்கா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் விவிஐபி கொடுங்க. அந்த மாதிரி பகவான் வரத்துக்கு முன்னாடி ஆதிசேஷன் பிஏ தான் வந்தா. வந்து எதனா பண்ணார்னா தேவகி கர்ப்பத்துல அங்கங்க ஒரு புண்ணு இருந்தது, 6 குழந்தைகளை இழந்த ஒரு துக்கம் கர்ப்பத்துல புண்ணா இருந்தது. உடனேயே ஒரு அழகா உள்ளுக்குள்ள வந்துட்டு நிறைய நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணி பகவத் தியானம் எல்லாம் பண்ணி தேவகி கர்ப்பத்திற்கு ஒவ்வொரு புண்ணையா ஆக்கிருக்க சத்தங்கம் கேட்க கேட்க ஒவ்வொரு மனசுக்குள்ள இருக்க ஒவ்வொரு வடுவா அப்படியே ஆரிந்து வரும். இந்த காயம் பழுந்தே இல்லாம மாறும், அதுக்குதான் சத்தங்கம் கேட்கணும். பாக்கலாம் சமயத்துல ரோடு எல்லாம் குண்டும் குழியுமா இருக்கும், யாராவது சீஃப் மினிஸ்டர் வராரு யாராவது வரானா உடனே முதல்ல தீய வந்துருவா, வந்து கிடக்குன்னு ரோடெல்லாம் அங்கிருந்து பாக்காச்சா ஒட்டி ரோட தள்ளுன்னு அவ போறதுக்கு ஏற்ற மாதிரி போயிடும். அந்த மாதிரி தேவக்கு கர்ப்பத்தை பக்குவப்படுத்துறதுக்காக முதல்ல ஆதிசேஷன் வந்துடும். ஏன்னா சாதாரண மனுஷ குழந்தைய தாங்கினா அதுக்கு கர்ப்ப பயிற்சி இவ்வளவுதான் பலம் வரும். உலகத்து எத்தனை ஜீவராசிகள், யானையிலேருந்து முதலையிலேருந்து மனுஷன்லேருந்து மனுஷா பூமி பாரத சுத்தமத்திலே 100 கோடி இப்ப கணக்கு. இது இல்லாம கொசு, இது இல்லாம மரம், இது இல்லாம செடி, இது இல்லாம கொடி, இது இல்லாம பாம்பு, என்னமோ உண்ட இத்தனை ஜீவராசிகளையும் ஒருத்தன் தன் வயிற்றுல வச்சு தாங்கிட்டு இருக்கான். மூவலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ அவனை இவ தாங்கணும். நடக்கிற கதையா பில்டிங், பில்டிங் நம்மள தாங்கும், நம்ம பில்டிங்க தாங்கணும் நடக்குமா, பஸ் மேல நம்ம ஏறி உட்காரலாம், பஸ் நம்ம மேல ஏறினா தாங்குமா, இந்த பஸ் இந்த பில்டிங் இந்த ரோடு இந்த மனுஷா, ஆஸ்திரேலியா இந்தியா அமெரிக்கா யூரோப் சுவிட்சர்லாந்து எல்லா தேசத்தையும் தாங்குற பூமி, இது இல்லாத சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகம் புதன் கிரகம் இது இல்லாம சமுத்திரம், இது இல்லாம ஆகாசம், இது இல்லாம காற்று, இது இல்லாம அக்னி, இது இல்லாம இந்திராதி தேவர்களுடைய சத்தியலோகம், பிரம்மலோகம், இந்திரலோகம், கைலாசம், இது இல்லாம அந்த தேவர்கள் அவர்களுடைய சின்னர்கள் இத்தனையும் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு அரிய இவ கர்ப்பத்தை தாங்கணும்னா என்ன பலம் வேணும்? சாதாரண பலமா? எத்தனை பெரிய பலம் வேணும்? ஒரு 2.5-3 kg வெயிட்டு குழந்தைய தாங்கிறதுக்கு இவ மேல் மூச்சு வாங்கறது, கீழ் மூச்சு வாங்கறது, உட்கார முடியல, நிக்க முடியல, திரும்பி படுக்க முடியல, அப்பா போதுண்டா அப்பா ஒரு குழந்தை போதும்னு எல்லாம் சொல்லுவா. இதுக்கே அப்படின்னா எது உலகத்தையே தாங்கறதோ அதை இவ கர்ப்பத்துல தாங்கணும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களை மயிர்கால தாங்கக்கூடிய ஒருத்தனை இவ கர்ப்பத்துல தாங்கணும்னா என்ன பலம் வேணும் அந்த கர்ப்பத்தைக்கு? அதுக்காகவே அவ கர்ப்பத்துக்கு ஆதிசேஷன் வந்து சத்தங்கம் வந்தா. சத்தங்கம் நம்ம எல்லாம் வெளியாந்து கேட்கலாம், தேவதி கர்ப்பத்துக்குள்ளே கேட்கலாம், கர்ப்பத்துக்குள்ளே ஒண்ணு விஸ்வம் விஷ்ணு வசக்கார சிவசாமம் சொல்றது. அதாக ஆனந்தமா கர்ப்பத்தை ஹரிவரத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்திட்டாங்க, ஹரிவரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜம்னு தயார் பண்ணிட்டாங்க. தயார் பண்ண உடனேயே ஆதிசேஷன் பகவானுக்கு சொல்றார், பிரபோ தேவதி கர்ப்பம் தேவரில் வந்து இறங்குற மாதிரி பக்குவமா ஜம்னு இருக்கு, இப்ப அடியேன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு இருக்காங்க. உடனே பகவான் மாயாதேவியை கூப்பிட்ட, அடி மாயாதேவி நீ போய் தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற ஆதிசேஷன் அம்சத்தை கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்துல வச்சது, அதன் பிறகு தேவகி கர்ப்பத்துல நானே அவதாரம் பண்ண போறேன், அந்த சமயத்துல நீ யசோதையுடைய கர்ப்பத்துல அவதாரம் பண்ணு, லோகமெல்லாம் உன்ன சந்திகை துர்கை நாராயணி வைஷ்ணவின்னு கொண்டாடும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ண. ஒரு ராத்திரி வந்தாள் மாயாதேவி, தேவதி தூங்கிட்டு இருக்கும்போது கர்ப்பத்தை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிட்டா. இவா சொல்றாரு டெஸ்டியூ பேபி, அதெல்லாம் விட அட்வான்ஸ் நம்ம எங்கேயோ போயிடுற, கர்ப்பமே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. கம்சன் ரொம்ப அழகா டாக்டர் நர்ஸ் எல்லாம் செக் பண்ணி வச்சிருக்கான் டெய்லி தேவதிக்கு செக் பண்றதுக்கு, அவ பர்ஃபெக்டா குழந்தை என்ன பிறக்கும்னு. அடுத்த நாள் காலத்துல டாக்டர் நர்ஸ் எல்லாம் கையை பிடிச்சு பாக்குறா, கர்ப்பத்தையே காணும், கர்ப்பம் கலையறது வேற, கர்ப்பம் தானாம போகிறது வேற. இவெல்லாம் சொல்ற கர்ப்பம் இல்ல, தேவதி கர்ப்பவதி இல்ல. உடனே ஒரே குழப்பம் கம்சனுக்கு, இது கணக்குல உண்டா இல்லையா? ஏன்னா இது பிறக்கவே இல்லை, 6 குழந்தை பிறந்து இறந்தாச்சு, இது 6.5, 6.75, 7 தெரியுது. இத கணக்குல எடுத்துட்டா அடுத்த குழந்தை 8, கணக்குல எடுத்துக்கலாம் அடுத்த குழந்தை 7, பெரிய கன்ஃபியூஷன் அவனுக்கு. கூட இருக்கிற மந்திரிகள்லாம் சொன்ன உடனே அவனை, பயப்படவே பயப்படாதீங்க, 6 குழந்தை பிறந்து இறந்து போச்சு, 7வது குழந்தை உங்களுக்கு பயந்து கர்ப்பத்திலிருந்து ஓடி போய் எடுத்துருக்கான். இப்படியும் சொல்லலாமே, கூட்டம் துஷ்ட கூட்டம் தானே. உடனே ஆமா ஆமா வாஸ்தவம் தான், ஹாஹாஹான்னு சிரிச்சான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள இது 7 கணக்குல வச்சுக்கோம், பரவாயில்ல 8வது அடுத்து வரது கொண்டு போடலாம்னு நினைச்சுட்டு இருக்கான். இங்கேந்து ரோஹிணி கர்ப்பத்துக்கு ஆதிசேஷன் போயாச்சு. அந்த கூட்டத்துக்கு அது கூட இருக்கா, ரோஹிணி கர்ப்பவதி ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட்டா, ஆட்சிக்காரர் எங்கேயோ இருக்கா, இவன் எங்கேயோ இருக்காளே, இது எப்படி கர்ப்பவதி ஆனாலும் கூட யோசனை பண்ணாத அறிவொன்றும் இல்லாத ஆயுக்குடன் அதுதான் அவ ஜெயிச்சம். அவளுக்கு சுதர்க்கமா யோசனை பண்ண தெரியல, அதாதான் போயாச்சு. வசுதேவர் தியானம் பண்ணிட்டு இருக்கா, ஹரி பார்த்தான், சரி தேவக்கு கர்ப்பத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிந்தான். இத்தனைக்கும் காரணம் வசுதேவர், அவருடைய தியானம் தான் அவ்வளவு பலமா இருக்கு. அதனால நேர பகவான் வசுதேவர் சரீரத்தில் இறங்கினான். பகவான் அபிவித்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆதிதேச அம்சபாகேன மனக ஆனக துந்துவே. பகவான் விஸ்வாத்மாவா இருந்தாலும் வசுதேவர் தாங்குற அளவுக்கு குறைச்சல் அவர் உடம்புல அவர் இறங்கினார். அதாவது அம்சம் அப்படின்னு சொன்னா உடனே ரொம்ப குறைச்சல் அர்த்தம் இல்லை, வசுதேவர் தாங்குற அளவுக்கு தன் சக்தியை அவர் உடம்புல கொடுத்தார். பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆதிதேசம் மனக ஆனக துந்துவே, ஆதிதேச அம்சபாகேன மனக ஆனக துந்துவே. வசுதேவர் அவதாரம் பண்ண சமயத்துல சொர்க்கலோகத்துல ஆனகம் துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் வழங்கின, அதனால வசுதேவருக்கு ஆனக துந்துபின்னு ஒரு திருநாமம். அவர் இதயத்துல ஹரி இறங்கிட்டான், வசுதேவர் தன் மனத்துல அதையே வச்சுனா ஹரி இறங்கிட்டான். எனக்குள்ள பிரபு வந்துட்டான், என் சுவாமி வந்துட்டான், நீச்சலுக்கு போனார். தேவகி பார்த்தா தெரிஞ்சு போயிடுத்து, அவருடைய சரீரத்துல ஹரி இறங்கியிருக்கான்னு தெரிஞ்சு போயிடுத்து. உடனே தேவகி வசுதேவரை பார்த்து குடும்போலே, ஹரிய குடும்போலே அப்படின்னு சொன்னாலும்
வசுதேவர் சிரிச்சார, எப்படி நீ தாண்டி சமத்த போறேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடையாது, கொஞ்சம் வச்சுக்கிறேனே, ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் வச்சுக்கிறேன், வச்சு சீக்கிரம் குடும்பம் வேணும். சத்தியம் தெரியாத ரொம்ப சொல்றா, பெண்டில் வாழ்வார் நீ ஒப்பாரி பெருதும் என்னும் ஆசையாரு. ஸ்ரீ ஜென்மா எத்தனையோ பாடுபடுறது, குழந்தைகளிடத்துல ஒரு பாடு, மனைவி கணவனிடத்துல ஒரு பாடு, அப்பா இடத்துல ஒரு பாடு, சகோதரத்துல ஒரு பாடு, லோகத்துல ஒரு பாடு, இத்தனை பாட்டை தாண்டி ஸ்திரீகளுக்கு ஒரு சுகம் என்னடானா, கர்ப்பத்துல ஹரிய சமக்கலாம், இல்லைன்னா ஹரி சம்பந்தப்பட்ட யதிராஜன், மத்வாச்சாரியர், சுவாமி ராகவேந்திரர், மீரா, ஆண்டா, இவா தியாகராஜன், இவாளா சமக்கலாம். இந்த பாக்கியம் சத்தியமா புரிஷன் மாதிரி கிடையாது. கர்ப்பத்துல சமக்கிற பாக்கியம் ஸ்திரீகளுக்கு மட்டும்தானே. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், பெண்டில் வாழ்வார் நீ ஒப்பாரி பெருகும் என்னும் ஆசையால். ஒன்னதீர பாக்கியம் ஸ்திரீகளுக்கு தான் தெரியாது சொல்றார். அந்த மாதிரி வசுதேவர் சொன்னார். தேவஜி தாங்கோ தாங்கோ தாங்கோன்னு கேட்டார். உடனே வசுதேவர் தன்னிடத்துல இருந்த விஷ்ணு கலையை, கிருஷ்ண ரூபத்தை, பகவத் சக்தியை தேவசினிடத்துல மானசீகமா தத்தம் பண்ணார், தியானம் பண்ணார். உடனே தேவக்கு வாங்கினுதா, வாங்கின்ற உடனே தேவக்கு பிரகாசிக்க ஆரம்பிச்சார். பல 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 ஜொலிக்கிற, அதாவது வசுதேவரிடத்துல கிருஷ்ண சக்தி இருந்தபோது எப்படி இருந்ததுன்னா, இந்த விளக்கேற்றத்துக்காக தீக்குச்சி அது உரசுவோம், உரசின உடனே தீக்குச்சியில ஒரு ஜோதி தான், அதுவும் ஜோதி தான், ஆனா அதுக்கு அவ்வளவு மரியாதை கிடையாது. அந்த தீக்குச்சி வச்சு ஒரு குத்து விளக்கு ஏற்றின உடனே எல்லாரும் குத்து விளக்க பார்த்து அஞ்சலி பண்ணு, தீக்குச்சி மாதிரி யாரும் அஞ்சலி பண்ணிருக்கோமா, அதுலேருந்துதானே ஜோதி வந்திருக்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி தீக்குச்சி ஜோதி வசுதேவரிடத்துல இருந்த கிருஷ்ண சக்தி, குத்து விளக்கு ஜோதி தேவகி இடத்துல வந்த கிருஷ்ண ரூபம். பல பலன் சொலிக்கிறாள் நிஜமா மகாதேசிக சொல்றார். தேவகி வயிறே கருப்பா தெரிஞ்சா, அட்டகரி பய, உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தையுடைய கருப்பு கர்ப்பத்தை தாண்டி வெளியில தெரியறது எவ்வளவு கருப்பு பார்த்துக்கோங்க, அவ்வளவு கருப்பா. நிஜமாத்த மகாதேசிக சொல்றார், தேவகி ஹிருதயத்துல ஸ்தனங்களுக்கு நடுவில் மயில் தீனி வேற தெரிகிறது என்றார். உமரகா யாதவாபியூரத்தை சொல்றார், கோபால விஞ்சத்தில் அனுபவிக்கிறார். இந்த பயலுடைய அப்பியன் தலையில மைத்தீனி வச்சுருக்கான் பயல் தேவகி கர்ப்பத்துல. தேவகி வயிறு நிறைஞ்சு இருக்கு, நிஜமாவே நிறைஞ்சு இருக்கு. ஆறு குழந்தைய அந்த வலி இல்லை, ஏழாவது குழந்தைய தொலைச்ச அந்த துக்கம் இல்லை, அப்பறம் நிறைஞ்சு கிடக்கு. அடுத்த சக்தினால பசியில துடிச்சுருக்கா, அவளுக்கு ஆதாரம் போட்ட உடனே அப்பாரா வயிறு நிறைஞ்சு கிடக்கு அப்படிங்கிற மனசு நிறைஞ்சு இருக்கா. அந்த மாதிரி சொல்ற வயிறு நிறைஞ்சு இருக்கு, சின்ன கிச்சா கர்ப்பத்துக்குள்ள படுத்துருக்கு, குட்டி கிச்சா உலகலந்த மூர்த்தி கர்ப்பத்துல இருக்கு. திருப்பதியில சீனிவாசர் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க வச்சாலும் அப்பா நம்ம போய் நிக்கிறதே ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் அதுக்குள்ளே தரகண்டி அப்படின்னு, ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க வச்சா பெருமாள் திவ்ய தரிசனம்னு அந்த பெருமாளே கர்ப்பத்துல வந்து உட்கார்ந்துச்சாருன. மேல்கோட்டை திருநாராயண மூர்த்தி எப்பயோ போய் பார்க்க, அவரே எனக்கு அந்த இடம் பிடிக்க, ஒரு கர்ப்பம் பிடிச்சிருக்குன்னு வந்தார். அப்படி இருக்கும் இந்த உடுப்பி போனோம், இந்த ஓட்ட ஓட்டையா இருக்கு, இந்த ஓட்டையில எந்த ஓட்ட வழியா பார்த்தா இடம் தெரியவான்னு கண்டுபிடிக்கிறதே தெரிய பாரு. ஒரு ஓட்டையில பார்த்தா கை தெரியும், ஒரு ஓட்டையில பார்த்தா மத்து தெரியும், ஒரு ஓட்டையில பார்த்தா தாம்பு தெரியும், ஒரு ஓட்டையில பார்த்தா கால் தெரியும், ஒரு ஓட்டையும் புதுசா தெரியாது, எந்த ஓட்டையில பார்த்தா முழுசா தெரியுமான்னு தேடு. அந்த உடுப்பிக்கு சொன்ன கர்ப்பத்துல வந்தா அப்படி இருக்கும். அப்படி வஸ்து குருவாயூர்ல நிர்மாலித்த கோமணத்தை கட்டி நிக்கிற வஸ்து இவ கர்ப்பத்துல இருக்கு. ஸ்ரீரங்கத்துல ஆதிகேசன் மேல அனந்த சேரனா வழி கொண்ட பெருமாளா இருக்கிற வஸ்து இவ கர்ப்பத்துல இருக்கு. காஞ்சிபுரத்துல வரதராஜனா இருக்கக்கூடிய வஸ்து இவ கர்ப்பத்துல இருக்கு. ராமப்பிரிய இவ கர்ப்பத்துக்குள்ள இருக்கா. என்ன சொல்றது, வெண்ணைய வச்சிருந்து அர்த்தாவதார மூர்த்தியா இத்தினூண்டு ஒரு கர்ப்பகிரகத்துல இருக்கிற நல்லூர் நவநீத கிருஷ்ணசாமி பார்த்தாலே மனசு தோத்து போவார்னா, அதுவே கர்ப்பத்துல இருந்தா என்ன சுகம், அந்த சுகம் தேவதிக்கு நிறைஞ்சு கிடக்கு, வயிறு கருத்து கிடக்கு. வசுதேவர் கண்கள்ல ஆனந்த பாஷம், அடி எப்படி இருக்கு சொல்லி, நல்லா இருக்கு, எப்படி இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும், நல்லா இருக்கு. அணில் ரசனீயம் பிரேமஸ்வரூபம் பண்ணிக்கவே முடியல, ஸ்வீட்டோ இல்லாட்டியோ மாம்பழமோ சாப்பிடுறோம், நாக்கு வரைக்கும் தான் ருச்சி, தொண்டைகளை போய் ருச்சி கிடையாது. என்ன ஞாபகம், தொண்டைகள் இறங்கியாச்சு ருச்சியே கிடையாது, நாக்கு வரைக்கும் இருக்கு ருச்சி எனக்கு வந்து ஆஹா ஏவம் தேஷ் பத்வா இது வரைக்கும் இப்படி சாப்பிடல, இவ்வளவுதான் வார்த்தையே. நாக்கு வரைக்கும் இருக்கு ருச்சியை வர்ணிக்கவே அவ்வளவுதான் வார்த்தைனா, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய ஹரிகுணானுபவம் பிரம்மானந்தத்தை எந்த பாஷையில எந்த வார்த்தையில யாரால வர்ணிக்க முடியும்? அனிர்வசனீயம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத பிரம்மானந்தம். வார்த்தைகள் கூட வேதம் கூட தோத்து போற இடம் பிரம்மானந்தம்னு அந்த பிரம்மானந்தத்தை இவர் கர்ப்பத்துல பிடிச்சு வச்சிருந்திருக்கான். அடங்கி கிடக்கிறது, எதனையும் அடங்காத உருவத்தை இவ வயிற்றுல தேனேன்னு படுத்துட்டு கிடக்கு. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம். ஒரு நாள் சொல்ற அடுத்த நாள் காத்துல இருந்து நேற்று ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருந்தேன் என்ன இருந்தது. ஏன்னா இவருக்கு ஆதிசேஷன் மேல படுத்தே பழக்கமா, அம்மாவையும் தூக்கிட்டு படுத்துட்டான். இந்த குழந்தைகள்லாம் பொம்மையை வச்சுட்டு பெட்ல படுத்துக்கிற மாதிரி தேவக்கு பொம்மையா வச்சுட்டு அவளையும் தூக்கிட்டு ஆதிசேஷன் மேல படுத்துட்டான். ஒரு நாள் சொல்றான் நேற்று கருடன் மேல பறந்தேன் அப்படின்ட்டான். இவன் கௌட மேல பறக்காத கூட வேலைக்கு எப்படி ஒரு கடத்தும் கௌடன் மேல பறக்க வச்சுடுறான். ஒரு நாள் சொல்ற சப்தரிஷிகள்லாம் பக்கத்துல உட்காந்து வேத பாராயணம் பண்ணா. ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் வந்துட்டான் தேவக்கு முன்னாடி செய்ய தூக்கிட்டு, அம்மா நீ பரம பாக்கியமா, நீ ஸ்வயம் கோயில், ஏன்னா பிரம்மமே உன்னுடைய கர்ப்பமே கதின்னு வந்திருக்கம்மா. நீயே திவ்ய க்ஷேத்திரம், நீயே திவ்ய தேசம், 108 திவ்ய தேச பெருமாள் உன் கர்ப்பத்துல வந்து குடிகொண்டிருக்காமான்னு கைய கூப்பிட்டு, சத்தியவிரதம் சத்தியபரம் ஸ்ரீ சத்தியம் சத்தியோனிம் விஹிதம் சத்தியே சத்தியஸ்ய சத்தியம் மிருத சத்திய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹ. தேவர்கள் சுத்தி பண்ற 30 கோடி தேவர்கள் சத்தியசந்தன் உன் வயிற்றுல இருக்கான். பகவான பாஸ்வரம் சத்தியவிரதம் சத்தியபரம் ஸ்ரீ சத்தியம் சத்தியோனிம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் ஒரே சத்தியம் சரி, மற்ற எதுவுமே அசத்தியம் இல்லை, எல்லாமே அசத்தியம். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 வயசுல பலூன் பிடிக்கும் சொல்றேன், 25 வயசுல பலூன் பிடிக்கலன்னு சொல்றோம், ரெண்டுமே பெய்யுதான். அதனால எதுவுமே சத்தியமே ஹரி ஒருத்தன் தான் சத்தியம். அந்த மாதிரி சத்தியவிரதம் சத்தியபரம் த்ரி சத்தியம் சத்தியோனி சத்தியம்னு சொல்லும்படியான பஞ்சபூதங்களுடைய ஆறு சத்தியம் நீதான். பஞ்சபூதங்களுக்குள்ள அந்தரியாமியான சத்தியம் நீதான். பஞ்சபூதங்களும் இல்லாம போனாலும் மிஞ்சி கிடக்கிற சத்தியம் நீதான். சத்தியத்தினால மட்டும்தான் உன்னை அடைய முடியும். அப்படிப்பட்ட சத்திய ஸ்வரூபனான உன்னை நாங்கள் எல்லாம் பிரபத்தி பண்றோம். 30 கோடியர்கள் சரணம் பிரபன்னாக, நாங்கெல்லாம் பிரபன்னர்கள் தான் ஹரி, உன் கால விளரும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தேவக்கு ஏதாவது சொன்னாம சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரணியன் உன் கர்ப்பத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா அவன் கிளம்பி போனார்கள். பகவான் நன்னா வளர்ந்துட்டு இருக்கான். தேவகிக்கு இதை கர்ப்பத்தை பத்தி இறக்கி வைக்கணும்னு ஆசையே இல்லை, கனமே இல்லை. மெத்து 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 மெத்துன்னு இருக்கு. இதை இறக்கி வைக்க யாருக்காவது சொல்லணுமா? ஆனந்தம் வேண்டாம் யாராவது சொல்லுவோமா? மத்தியமா சொன்ன சமயத்துல ஆதாரம் ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கே ஒரு வருத்தமா இருக்கும், வயிற்று இடம் இல்லையே, இருந்தா இது கொஞ்சம் சாப்பிடலாமே தோணும். ஆதாரம் நல்லா இருந்தாலே இன்னும் சாப்பிடலாம்னு தோன்றா. பிரம்மானந்தம் ஸ்வயம் பரபிரம்மம், எல்லாரையும் சிருஷ்டிக்கக்கூடிய வஸ்து இவ கர்ப்பத்துல தேவேன்னு இருக்கு. சமயத்த கவல் கொண்டு ஒரு உத உதைக்க உலகளந்த திருவடி உள்ளுக்குள்ள உத உத உதைக்கிறது என்ன பாக்கியம் பண்ணாலும் தேவக்கு. 6 குழந்தைய இழந்தா, 7வது குழந்தைய தளர்த்தா, 8வது குழந்தை ஹரி வந்தாச்சு. இருந்தாலும் ஹரிக்கு அவசரமா அம்மாவை பார்க்கணும், அம்மாவுக்கு காட்சி கொடுக்கணும்னு அவசரம். தேவர்களும் ஹரி சீக்கிரம் ஆவின் பறிச்சுடு. ராமன் மாறி 12 மாசம்லாம் கர்ப்பத்தை இருந்துடாரு. ராமன் 12 மாசம் கர்ப்பத்தை இருந்தார். ஏன்னு கேட்டா ராமன் நேரடியா கௌசல்யா கர்ப்பத்துக்கு இறங்கினான், நேரடியா இறங்கிட்டான், தசரதர் மூலமா வரல. சாதாரணமாவே சாப்பிட்டு என்னன்னா ஒரு ஜீவன் வந்து அப்பாவுடைய சரீரத்துல ஒரு 3 மாசம் இருக்கு, 3 மாசம் அதுல இருக்கு. அதுக்கப்புறமா யோனி வழியா தான் வீரியம் வழியா அம்மாவுடைய கர்ப்பத்துக்கு போய் 10 மாசம் நம்ம சொன்ன தப்பது, 9 மாசம் 9 நாள் 9 நிமிஷம் இதுதான் கணக்கு. அப்ப 9 3 12 மாசம் இருக்கணும். ராமன் தசரத வழியா வழி வர்ற பாயசம் குடிச்சு வந்தது, அதனால 12 மாசம் கௌசல்யா கர்ப்பத்துல இருந்து அந்த பாக்கியம் கௌசல்யா கௌசல்யா சுப்ரஜாராமா. அதனால பகவான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் தேவர்கள்லாம் 12 மாசம்னா இருக்கு, அது 10 மாசத்திலே வந்துடுறாப்பா. எல்லாரும் அந்த நாளும் வந்திடாதோன் ஏங்க அந்த நாளும் வந்தது. ஆவன் மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டம் திதி அர்த்தராத்திரி, அர்த்தராத்திரி எல்லாம் அசட்டு கூட்டம் கரட்ட விட்டு தூங்கிட்டு, எல்லாம் மாயையில மயங்கி தூங்கிட்டு கிடக்கு. தேவக்கு வசுதேவர் முழுத்துண்டு கிடக்கா, தேவர்களும் ரிஷிகளும் கையில புஷ்பம் வச்சுட்டு காத்துட்டு இருக்கா. மும்முச்சு பூமுனையோ தேவாக சுமனாம் திமுதாந்திதாக மந்தம் மந்தம் சலதரா சகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவத்யாம் தேவரூபிங்கியாம் விஷ்ணு சர்வகுஹாசயகன். தேவர்கள் ரிஷிகள்லாம் கையில புஷ்பத்தை வச்சிருந்து காத்துட்டு இருந்தா. ஹரி பறக்க போறான், நதிகள் எல்லாம் ஜலம் தெளிவா ஓடிச்சான், காற்று மெலீச தென்றலா வீச. யஜ்யம் பண்ணக்கூடிய ரிஷிகளுடைய அக்னி எல்லாம் வளமா தொழிஞ்சு எரிகிறது. அசுராளுடைய மனசெல்லாம் பயத்துல துடிக்கிறது. புஷ்பங்கள்லாம் அழகா விகசிக்கிறது. பட்சிகள் மிருகங்கள்லாம் சந்தோஷத்துல தளைக்கிறது. பக்தாளுக்கெல்லாம் கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் வழியறது. இந்த மேகம் எல்லாம் கடல் பக்கத்துல போய் கர்ஜன பண்றதா. அச்சராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பராகு தேவதேவோத்தமா பராகு தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம பராகு சர்வலோக ரக்ஷகன் பராகு சர்வலோக சரண்யன் பராகு புவன சுந்தரன் பராகு அந்தர்யாமி பராகு ஸ்ரீமான் ரங்கராகன் பராகு. எல்லாம் கட்டியம் சொல்றார். லோகம் விஜ்வதற்காக எம்பெருமான் வருகின்றார். அசுரர் கூட்டத்தை அடக்கவே வருகின்றார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வருகின்றார். அந்தர்யாமி நாராயணன் வருகின்றார். ஜீவர்கள் சுகப்படவே பூமியில் வருகின்றார். புவன சுந்தரன் வருகின்றார். சர்வலோக ரட்சகன் வருகின்றார். அசுரர்களை அழிக்கும்படியான ஸ்ரீஹப்பதி வருகின்றார். ஸ்ரீதேவி மணாளம் வருகின்றார். பூவராதன் வருகின்றார். மத்தியவதாரம் எடுத்த எம்பெருமான் வருகின்றார். பூர்ணவதாரம் எடுத்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வருகின்றார். வராகவதாரம் எடுத்து பூமியை உத்தாரணம் பண்ண பூவராகன் வருகின்றார். நரசிம்மன் வருகின்றார். வாமனன் வருகின்றார். பரசுராமன் வருகின்றார். ராமன் வருகின்றார். பலராமன் வருகின்றார். அம்சவதாரம் எடுத்தவன் வருகின்றார். அயஜீவமூர்த்தியாய் வருகின்றார். ஆனந்த தாண்டவத்தில் பக்தர்கள் ஆடவே வருகின்றார். பூபாரத்தை நாசம் செய்யவே வருகின்றார். சாது சனத்தை நலியும் கஞ்சலை அழித்துப் போடவே வருகின்றார். பக்தர்கள் ஆனந்தத்தில் கிளைக்கவே வருகின்றார். ஏ ஜனங்களே என்று கோங்கோ வருகின்றார். வருகின்றார் பரா தரா 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 தரா. மேகங்கள்ல கடல் பக்கத்துல போய் கர்ஜன பண்றதா. மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம். இது இடிக்கிறதா. பிரபுஹரா 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 பிரபுஹரா. கட்டியம் கூடுற மாதிரி ஸ்ரீரங்கத்தை கட்டியம் சொல்லுவார். எம்பெருமாள் வருகின்றார். ஆவரணத்திற்கு அழகு கேட்கும் பெருமாள் வருகின்றார். பெரிய பெருமாள் வருகின்றார். கட்டியம் சொல்லுவாள். அந்த மாள் வரா வரா வரா. அத்தனை பேரு கைகள்ல புஷ்பம் வச்சுட்டு ஆ பகவான் வரப்போறான் வரப்போறான் வரப்போறான்னு இப்படி கையை வச்சுட்டு காத்துருக்க முமுச்சு ஹூமுனையோ தேவாக சுமனாந்தி முதாந்திதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவத்யாம் தேவரூபிங்கியாம் விஷ்ணு சர்வகுவாசய ஆவீராசீத் வந்த. மேகங்கள் கர்ஜன பண்ண அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வந்தார். சர்வலோக ரட்சகன் வந்தார். சர்வலோக சரண்யன் வந்தார். கம்சனை வதம் பண்ணவே கம்சாந்தகன் வந்தார். கஜேந்திரனுக்கு தருணை வந்த ஸ்ரீஹரி வந்தார். துருவன் கன்னத்தில் தடவிய நாராயணன் வந்தார். பிரஹல்லாதனுக்கு நரசிம்மனாய் சம்பத்தில் ஆவிர் பவித்த சம்பத் குழந்தை வந்தார். சக்கரவர்த்தி திருமகனார் வந்தார். மத்தியவதாரம் எடுத்த பரமமூர்த்தி வந்தார். வராகமாக வந்த பூமிய உத்தாரணம் பண்ண கருணாசாகரன் வந்தார். தேவதி கர்ப்பத்தில் வந்தார். கௌசல்யா சுப்ரகன் வந்தார். மதுரா நகரத்தில் வந்தார். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தார். பிரபு இறங்கினார். அவர் கர்ப்பத்திலேருந்து பிரபு எப்படிதான் வெள்ள வந்தான்னா, பாரிஜாத சுத்தம் பவழமல்லி இருக்காரு, அந்த பூவை கஷ்டப்பட்டுதான் பிரிக்க வேண்டாம். அப்படினால தானா அது உதிரும். இந்த மரத்துல இருந்து அது உதிர்க்க தானா உதிரும். அந்த மாதிரி கர்ப்பத்திலே அவர் வந்தான். சாதாரணமா கர்ப்பத்திலே குழந்தைய பத்தி பெரிய வேதனை. தேவகிக்கு என்னமோ ஒரு புஷ்பம் நழுவினாவோ அவன் அழுகி அவன் நிற்கிறான். அப்படிதான் இருக்கானா ரொம்ப அழகா தெரியாதா சொல்ற மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று சிக்கன வந்து பிறந்து நின்றாள் திருமாலிருந்தோடு என்றாய். ஆறு குழந்தையை இழந்தவளுக்காக ஓடி வந்தியோட மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் ஆறு குழந்தை இழந்தவள் தன் வயிற்று சிக்கன வந்து திறந்து திறந்து என்னதான் நின்னான எப்படிதான் தங்கு சக்கர கதா பத்ம வாணியாக நீரமேக சாமரனாக சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜயந்தி வனமாலிகாரியாக குருவாயூரப்பனாக நின்ன வசுதேவர் பார்க்கிறார். தமத்புதம் பாலகம் அம்புதேக்ஷணம் சதுர்புதம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்த லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் சீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்கைரூரிய கிரீடக்குந்தல திசா பரிஷ்வத்த சகத்ர குந்தலம் உத்தாமகாஞ்ச அங்கத கங்கநாதி விரோதமானம் வசுதேவ ஐக்ஷத. பாதுடானா எப்படா பார்த்தாரா திருக்கண்டேன் தொண்டேனி கண்டேன் திகழும் அருக்கம் அணிநிறமும் கண்டேன் தெருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பாயின்று. சமத்புதம் பாலகம் சின்ன குழந்தை சின்ன குட்டிக்கிட்ட அவன் நிக்கிறது. சமத்புதம் பாலகம் அம்பு ஜேக்ஷணம் சாதாரணமா பெருமாளை பார்த்த திருவடியைத்தான் பார்க்கணும். வசுதேவர் கண்ணை பார்த்துட்டார் பெருமாள் திருவடியைதான் பார்க்கணும். அவர் பார்த்தார் என்னமோ அவன் என்னையே பார்த்துட்டு இருக்கே ஏதோ என்னமோ பண்றேன்னு பார்த்தா கண்ண பாதுரத்தம் அத்தம் பாலகம் அம்பு சேக்ஷணம் கண்ணு பாக்குறதப்பா தன்னுடைய பிள்ளை வசுதேவர். ஆனா அவரை பார்த்து அப்பான் தன் பிள்ளைக்கு தானே பிள்ளையா வந்தான் அறிக்கையதான பிள்ளைதான் பாக்குறான். அந்த செந்தாமரை கண்ணை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குறான். நவநீத கிருஷ்ணா சுவாமி கையில தண்ணி வச்சு பாக்குற பாரு என்னமோ பண்றது பிரத்யட்சமா பார்த்து தாங்குமா. சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் நான்கு திருக்கைகள் ஒவ்வொன்னு அழகு. சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் சங்கு சக்கரம் கதா பத்மத்தில் நிற்கலாம் நான்கு திருக்கைகள் ஆச்சரியமான திருத்தோள்கள். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்தலக்ஷ்மம் அக்ஷதவசாய கலசோபி கௌஸ்துபம் நடுல கௌஸ்துபம் கலசோபி கௌஸ்துபம் சாந்திரபயோக சௌபகம் நீருண்ட மேகம் மாதிரி கண்ணகரேன்னு ஒரு ரூபம் சாந்திரபயோத சௌபகம் பீதாம்பரம் நல்ல மழை வர சமயத்தை சாயங்காலம் ஒரு வெயில் இருக்குது மஞ்ச மஞ்சேன்னு இருக்கும். மற்ற மேல வெயில் தான் வேற மாதிரி இருக்கும். இந்த மழை இருக்கின்ற ஒரு வெயில் இருக்கும் மஞ்சளா தெரியும். அந்த மாதிரி ஒரு கருப்பு ரூபத்துக்கு மஞ்சள் பீதாபரம் ஜோரா இருக்கு. சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்த லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோக சௌபகம் மகார்க வைடூரிய கிரீடல திசா ரத்னங்கள்னால அலங்காரம் பண்ணப்பட்ட கிரீடம் காட்டல மகர குந்தலம் நம்பளது மகாகவைரூரிய கிரீடக்குந்தல திசா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலம் சுடு சுருளா சுட்ட சுட்டே சுட்டு சுட்டே சுட்டு சுட்டு கிடக்க முடியும். ஞான கிருஷ்ண சுவாமி மாதிரி அரிய முதல் தடவை பார்த்துட்டு புலம்பினு ஊர் ஊராவே புலம்பினு கிருஷ்ணனுடைய சுருட்ட கேசம் பார்க்கணுமா மல்லூர் போங்கு அங்கதான் பார்க்க முடியும். எல்லா இடங்களுமே சுருட்டம் எல்லா இடம் கிடையாது அசந்து போயிடும். இப்படி கூட ஒரு சுருட்ட முடிவு உண்டோ லோகத்துல ரங்கநாதனையும் பார்த்திருக்கோம் பத்மநாபரையும் பார்த்திருக்கோம் குருவாயூரப்பனையும் பார்த்திருக்கோம் உடுத்த கிருஷ்ணனையும் பார்த்திருக்கோம் பாண்டரங்கனையும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த சுருட்டை இந்த வயலுக்கு தான் விசேஷம் எங்கேயுமே கிடையாது. சுருண்டு 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 அதுவும் அடியன் அந்த சமயத்துல தலையில அதுக்கு இந்த கீடம் வச்சிருந்தா அடியன் கேட்டேன் அந்த சேதத்தை பார்க்கணும் என்னமோ பற்ற ஒரு சந்தோஷம் கீழே தூக்கிட்டா நீ சிரித்து வைக்கணும் சுருட்ட 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 சுருட்டை வாசனை அவன் கீழே வச்சிருந்த திருஷ்டி பத்தவன் வச்சு சுத்தின பத்திய பல திருஷ்டி பார்க்கிறவாருன்னா திருஷ்டி வைக்கும்படியான திருச்சுரான கேசம் மல்லூர் கிருஷ்ண சுவாமி தான். அது கிருஷ்ணசுவாமி சொன்னா இவ்வளவு தூரமா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணன் அவ்வளவுதான். கிருஷ்ணசுவாமி தான் கொஞ்சம் யாரையோ சொல்ற மாதிரிதான் ஜே சிச்சா அவ்வளவுதான் அந்த மாதிரி திருச்சுரான கேசம் சமத்புதம் பாலகம் அம்பு ஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்த லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாகவைரூரிய கிரீட குந்தல விஷா பரிஷ்வத்த சகஸ்ர குந்தலம் உத்காம காங்கத கங்கணாதிபி. தோள்கள்ல தோள்வளையல்கள், கைகள்ல கைவளையல்கள், பத்து வல்கள்ல மோதரங்கள், இரோசமானம் வசுதேவ ஐக்ஷத. இளம் குழந்தைய வசுதேவர் பார்த்தார். செந்தாமரை பாதங்கள், முத்து முத்த விரல்கள், முத்தும் மணியும் வைரமும் நன் பொண்ணும் பத்தி பதித்து தலை செய்தார் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதடி வந்து காணீரே. தெரியாத அனுபவம், முத்து மணி வைரம் எல்லாம் போட்டு தங்கத்துல வார்ப்பதம் பண்ண மாதிரி, மோல்டு பண்ண மாதிரி ஒரு திருவடி பல 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 ஜொலிக்கல். என்ன அழகா இருக்கு, முத்து முத்து பிஞ்சு பிஞ்சு குண்டு சமத்து சொப்பு அழகு செதுக்கி வச்ச விரல்கள். அதுல இந்த நகம் அது ஒரு அழகு. அம்மா இந்த கத்தவரில் இருக்கிற நகம் பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கு, அதுக்கு அடுத்தவர்கள் அதை விட சின்னது, அதுக்கு அதே சின்னது. இந்த கடைசியில சுண்டு வரல ஒரு நகம் இருக்கு, இந்த மூணாந்திர மாதிரி ஒரு சின்ன ஒரு கீர்த்தி நகம். அதுலயும் இந்த சுண்டுவர் தனியா அழகு. கத்தவரில் நன்னா மலர்ந்த ஒரு தாமர புஷ்பம், அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னது, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம், அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம். இந்த சுண்டுவரல் இருக்க இந்த மொட்டாக போற இளமொட்டு, மொட்டை ஆயிடுச்சுன்னா ஒரு சேப்பு வண்ணம் வந்துடும். இந்த மொட்டை ஆகல போக மொட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு பச்சை சேப்பு நீளம் எல்லாம் கலந்து கிடக்கும். இந்த கிருஷ்ணனுடைய சுண்டுவரல் பார்த்தோம்னா கீழே சேப்பு மேல நீளம் எல்லாம் ஒன்னா கலந்து அதுல மூணாந்திர சந்திரன் மாதிரி ஒரு நகம். அழகு பார்க்கணும், அழகான அந்த விரல்கள், அல்ல அற்புதமான நகங்கள், ஒவ்வொரு விரல்களையும் ரத்னமளித்த மோதிரங்கள், மெல்லிய கேசம், கருணீல திருமேனி, அற்புதமான கணக்காள்கள், தங்க தந்தை தங்க சலங்கை, அழகான முழங்கால்கள், அற்புதமான முட்டி, பருத்த தொடை, சிட்டு வெடுக்கு ஒரு கிள்ளுகள்லாம் தோணும். அப்படி ஒரு திரு தொடை, அழகான சின்ன எடை, அதுல ஒரு பட்ட பீதாம்பரம், அழகான நாபி கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், முருண்ட திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளம் கைகள், ஒவ்வொரு வளையலையும் ரத்னமளித்த மோதிரங்கள், கைகள்ல வளையல்கள், தோள்கள்ல வளையல்கள், கழுத்துல ரத்னஹாரம், முக்தாரம், எந்தா ஹாரமும் போட்டுண்டு, வைஜெயந்தி வனமாலை போட்டுண்டு, வருஷத்தலத்த தாயார வச்சுண்டு, கௌஸ்துபவனியை போட்டுண்டு, நான்கு திருக்கைகள், சங்கு சக்கரம், கதாபத்மம் வச்சுண்டு, கருஞ்சண்டு கழுத்து, செங்கனிவாய், முத்து பற்கள், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், தலையில ஒரு கிரீடம், காதல மகர குண்டலம், சாட்சா மன்மத மன்மதனாக, கோடி சூரிய பிரகாசனாக, வைஜெயந்தி வனமாரி தாரியாக, பீதாம்பரதாரியாக, எம்பெருமான் ஆபிர்வவிச்சு நின்ன மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று சிக்கன வந்து பிறந்து நின்றார். ஆறு குழந்தையை இழந்து ஏழாவது குழந்தையை தொடத்தவளுக்கு கிருஷ்ணன் ஜம்னு காட்சி. என்ன பாக்கியம் தன்ன, என்ன தவம் செய்தனை யசோதான்னு சொல்றோம். தேவைக்கு மறந்துட்டோம், தேவத்தையும் மறந்துட்டோம். இதை பெற்று கொடுக்கலன்னா இப்படி ஒரு ரூபத்தை யார் பெற்று கொடுத்தா? தொமந்து எவ்வளவு நஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தது. ஆவணி மாசம் ரோவி நட்சத்திரம் அஷ்டமி திதி அர்த்தராத்திரி பெற்று கொடுத்தா. என்ன அழகா பெற்று கொடுத்தா, கிருஷ்ணன் அவதாரம் பண்ண. திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்றா, யதிராஜன் ராமானுஜத்துல சொல்றா, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலேன்னு சொல்றா. தேவகி தெய்வத்தை பெற்றாலே அந்த மாதிரி நான் பெற்றிருந்தேனா இல்லையேன்றா. இப்படி யாராவது பெற்றாளா? தேவகி பெற்றாளா? கௌசல்யா கூட சாதாரண மனுஷ குழந்தையா தான் ராமனை பெற்றா. வால்மீகி ராமாயணத்தை அப்படித்தான் இருக்கு. அத்தியாத்ம ராமாயணம் ஆனந்த ராமாயணத்துல பகவான் சித்திரபுஜதாரியா வந்தான் இருக்கு. ஆனா வால்மீகி ராமாயணத்துல பகவான் மனுஷனா பிறந்தான். ஆனா கிருஷ்ணன் ஸ்வயம் கிருஷ்ணனாகவே காட்சி. நீ சிலிட்டு போனா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தா. நீங்களும் அந்த ரூபத்தையே தியானம் பண்ணுங்கோ. நீதி கிருஷ்ண லீலா, கோகுல லீலா நாளைக்கு. ராதே கிருஷ்ண அப்படி மதுரால பிறந்ததோட போதும் இருக்கலாம் நினைச்சேன். இருந்தாலும் நவநீத கிருஷ்ண சுவாமி திருட்டுக்காக நான் என்ன கோகுலத்தை இப்படி அழிச்சிட்டு வரும்னு சொல்லிட்டான். நான் பயால கொஞ்ச நேரம் மதுரால இருக்கட்டும்னு விடலாம்னு பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், ஏன்னா பிறந்த உடனே ஓடி போயிடுச்சு. உபன்யாசத்துல மட்டும்தான் கொஞ்ச நேரம் ஒரு நாள் அந்த மதுரால நிக்க வைக்க முடியும். பய பார்த்தா அதுவும் நடக்காது. எனக்கு இப்பொழுதே கோகுலம் போகணும்னு அடம். அழகா காட்சி கொடுத்துதான் வசுதேவர் தேவகிக்கு. தேவகியும் வசுதேவரும் பார்த்தார்கள், கையை கூப்பிட்டார்கள், ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார்கள். விஷ்ணு புராணத்துல வசுதேவர் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. உபசம்ஹர கிருஷ்ணா, ரூபத்தை மறைச்சுக்கோடா குழந்த, இந்த சத்ருபுகம்லாம் இந்த கம்சன் பார்த்தா திருஷ்டி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உலகத்துல எந்த குழந்தையுமே பிறந்த உடனே அப்பா அம்மா சொல்லி கேட்கவே கேட்காது. எல்லாரும் சொல்ற பித்ரு வாக்கிய பரிபாலன் ராமன் பொய் கிருஷ்ணன் தான். ஏன்னு கேட்ட அப்பா சொன்னார் வசுதேவர், இப்ப சங்கு சக்கரம் சதாபத்மம் சத்ருபுதம் எல்லாம் வேண்டாம் மறைச்சு போடா. சரிப்பா சமத்தா கேட்டு கேட்ட உடனே சொல்லிடு, அப்பா மூணு ஜென்மாவா தபசு பண்றேன். முதல் ஜென்மால கிருஷ்ணி சூதபஸ், அப்ப நிறைய தபசு பண்ண நான் பிரத்யமான என்ன வேணும்னு கேட்டேன். ஒன்ன மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேன். நான் தேடி தேடி பார்த்து என்ன மாதிரி ஒரு குழந்தை இல்லை, நானே கிருஷ்ணி கர்ப்பனா வந்தேன். அப்பயும் அவங்களுக்கு அனுபவிச்சு திருப்தி ஆகல. திரும்பியும் கஷ்யப அதிதியா வந்தேன், ராமணனா வந்தேன், உபேந்திரனா இருந்தேன், அப்பயும் அனுபவிச்சு பத்தல. இப்ப மூணாவது ஜென்மாவில வசுதேவர் தேவக்கியா வந்திருக்கள். இந்த ரூபத்தை காட்டிருக்க மாட்டேன், இருந்தாலும் நீங்க பெற்றது தெய்வம்னு உங்களுக்கு தெரியும். அதற்காக இந்த காட்சி உங்களுக்கு மோட்சம் தரப்போறேன் எல்லாம் சொன்னவர்கள் வசுதேவர் தேவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண, நீயே ஒரு கிருப்பையினால வந்து பிறந்திருக்கேடா கிருஷ்ணா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார்கள். உடனே பகவான் பார்த்தா வசுதேவர் சொன்னார், ஆயுதங்கள் எல்லாம் மறைச்சுக்கோ, ரூபத்தை மறைச்சுக்கோன்னு சொன்னார். சொன்ன உடனே குழந்தை சமத்தா கேட்டுட்டான், சதுர்புஜத்தை விட்டான், தங்கிச்சக்கர கதாபத்மத்தை விட்டான், அழகான கிரீடத்தை விட்டான், குண்டலத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். அவன் அவனாக அது அதுவாக அப்படியே ஒரு வஸ்திரம் கூட இல்லாம செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட கொழுக்கு முழுக்க தேவகி பக்கத்துல கிடக்க அசந்து போயிட்டா கடிச்சான் உஞ்சி அம்மா வாசிய செதுக்கி விட்டா மாதிரி கனகரே நடித்து முடிச்சு 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 பாக்குற அம்மா அசந்து போயிட்டா எத்தனை அழகா அச்சோ ராச அப்படின்னு கேட்டதுக்கே அவ்வளவு திருஷ்டிதான் பாட்டு எத்தனை திருஷ்டி இருக்கும். அசந்து வேதா தேவகி தூக்கி வச்சு மடியில வச்சு கொஞ்சம் நினைக்கிற அதுக்குள்ள குழந்தை சொல்றது, அப்பா நீ சொன்னதை நான் கேட்டேன், நான் சொன்னதை நீ காடு கொண்டு போய் கோகுலத்துல வச்சுடு. ஏன்னா பகவானுக்கு சக்கரவர்த்தி திருமதனை அவதாரம் பண்ண உடனேயே ராஜா சதனால் இப்படித்தான் இருக்கணும் அப்படி இருக்கப்படாது, கடந்த காலத்துல சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டாலாம். பகவான் பார்த்தா இதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கிறது நன்னா இல்ல. ராமணனா வந்த உடனே கடகடன் வளர்ந்த பிரம்ம உபதேசம் யஜ்யோம வீதம்லாம் போட்டு விடுதா, உடனே உலக கலந்தேன், அதுவும் சுத்தமா இல்ல. ராமவதாரத்துல சக்கரவர்த்தி திருமகன் ராஜாவுக்கு பிள்ளைன்னு மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை மூத்த பிள்ளைன்னு சொல்லியே வளர்த்தா சுதந்திரமே இல்லாம போயிடுச்சு. இந்த அவதாரத்துல சுதந்திரமா எனக்கு சுதந்திர மாதிரி திருடணும், ஸ்திரீகள் பின்னாடி அலையணும், நாடு மேய்க்கணும், யாரும் நம்மள ஒண்ணு கேள்வியே கேட்கப்படாது. அதுக்கு தகுந்த ஒரு இடம் அறி ஒன்றுமில்லாத ஆய்குளம் முடிவு வந்துட்டான் என்பதுமா. வசுதேவருக்கு மானசீகமா சங்கல்பிச்சுட்டான். உடனே வசுதேவர் பார்த்தா ஓரத்துல ஒரு முரம் இருந்தது, அந்த முரத்துல எடுத்து குழந்தைய வச்சிருந்தா, எடுத்து தலையில வச்சிருந்தா வசுதேவர். என்னடா அது பகவான் சொல்றான், எப்படி எடுத்துட்டு போவேன், கை காலெல்லாம் விலங்கு மாட்டி இருக்கா, செயின் போட்டு வச்சிருக்கா, சங்கிலி போட்டு வச்சிருக்கா. அதே சந்தர்ப்பத்துல ஜெயில் கதவெல்லாம் மூடி கிடக்கு, இந்த கதவெல்லாம் யார் திறப்பா ஒன்னும் தெரியல. ஆனா கிருஷ்ணனை தூக்கி தலையில வச்சிருந்தா தானாவே நம்முடைய பந்த பாசங்கள் விலங்கள்லாம் அருந்து போயிடும், கதவு தானா திறக்கும். இந்த வசுதேவர் தலையை தூக்கி கிருஷ்ணனை வச்சிருந்தா ஒவ்வொரு கதவா தானா திறந்தது. கிருஷ்ணன் அவன் தலையில ஏழை மண்ண வச்சிருந்து அழகா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஸ்மரிச்சுண்டே அவர் கிளம்பினார். மதுராவே தூங்கிட்டு கிடக்கு, யாருக்கும் தெரியல. கிருஷ்ணன் பிறந்தாசி எடுத்துட்டு போறான் ஒருத்தருக்கும் தெரியல. தேவக்கு பாட்டுக்கு ஜெயில உட்கார்ந்து இருக்கார், இவர் தலையில தூக்கி வச்சிருந்து கிருஷ்ணனை தூக்கிட்டு போறார். அப்பன் பார்த்து ஜோர லேசா வர்ணன் பார்த்து, ஆஹா பகவான் கிடைச்சிருக்கான், ஒரு அபிஷேக மண்டலான்னு கொஞ்சம் லேசா மழை கூடினான். ஆதிகேசனுக்கு கோபம் வந்துருக்கு, என்னடா திமிரா, என் பகவான் சௌலபியமா பூமியில இறங்கினா பச்சை குழந்தை மேல தண்ணியா தெளிக்கிறேன்னு கோபத்துல படம் எடுத்துட்டு பின்னாடியே குடையா போனார். சென்றால் குடையான் அழகா போன பார்த்தா யமுனா நதி கரபுரண்டு ஓடுறது. வசுதேவர் பார்த்தார் ஒன்னும் தெரியல. இந்த குழந்தைய தூக்கி அப்படியே இறங்கின நதியில, இறங்க 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 நதி ஜலம் இவ்வளவு தூரம் வந்துடுத்து கிருஷ்ணனுடைய ஒரு கால் மட்டும் அந்த முரத்துல இருந்து வெள்ள தொங்கிட்டு இருக்கு. அழகா யமுனா தேவி பார்த்தா ஒரு துள்ளு துளினா எம்பெருமான் சரணாரத்து ஒரு தட்டு தட்டினா, அவாரா அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் அப்படி தட்டினா, தட்டிட்டு உடனேயே ரெண்டா பிளந்துட்டா வசுதேவர் போகிறதுக்கு வழி கிடைச்சிடுச்சு. அதுக்கு சுவாமி தெளிவா தங்களுடைய வியாக்யானம் என்றார், பர்த்தா பண்ண பாபத்துக்கு பாரி பரிகாரம் தேடினாள். பர்த்தா யாருன்னா சமுத்திரராஜன். சமுத்திரராஜன் ராமச்சந்திரமூர்த்திக்கு வழி விடலையே, பெருமாள் அம்பு போடுறேன்னு உடனேதான் எல்லா அட்டகாசமும் பண்ணா. அதுக்கு பாரி எங்க ஆதியார் பண்ண தப்ப மன்னிச்சுடு, நான் வழி விடுறேன், வழி விட்டாளாம். பர்த்தா பண்ண பாபத்துக்கு பாரியை பரிகாரம் தேடின, அதனாலதான் தூய பெருமீர் யமுனை அப்படின்னு ஆண்டாள் வியாக்யானமா சுவாமி பெரியவாச்சான் சொல்றார். அந்த மாதிரி யமுனையில இறங்கி போறார். ஆயர் குலம் கோகுலம் வந்தாச்சு. எல்லாரும் தூங்கிண்டு கிடக்கிறா. ஆச்சரியமா ஆச்சரியமா யசோதர் படுத்துன்னு இருக்கா, அவ பக்கத்துல மாயாதேவி திறந்திருக்கா. ஒன்னும் தெரியல. வசுதேவர் பாத்துக்கு தேவேன்னு உள்ள வந்தார். தன்னிடத்துல இருந்த கிருஷ்ணனை யசோத பக்கத்துல விட்டா. யசோத பக்கத்துல இருந்த மாயாதேவியை எடுத்துண்டா. அவர் விட்டார், நான் விடுறதா இல்லை. அழகா விட்டார் மாயாதேவி எடுத்துட்டார். அப்ப மாயாதேவி கிருஷ்ணனை பார்த்தா, பிரபோ இது நியாயமா? இப்பதான் வந்திருக்க, ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியாம நெடுத்துட்டு போகிறக்கிறிய. கோடி கோடி பரவாயில்ல, போயிட்டு அப்படின்னா உடனே மாயாதேவி ஒட்டுந்தான் பகவான் ரிசீவ் பண்ணான் கோகுலத்துல. அழகா மாயாதேவியை தூக்கிண்டு வசுதேவர் அந்த பக்கம் போனார். அவளை எடுத்துட்டு போன உடனே சிறைக்கடவெல்லாம் தானா சாத்தி கொடுத்து அவர் கையிலையும் தேவதி கையிலையும் விலங்குகள் எல்லாம் மாட்டிருந்தாச்சு. உடனே இவள் அழுதா. மாயையில குழந்தைகள் அழுதாலே பயங்கரமா இருக்கு. மாயையே அழுதா, பயந்து நடுங்கினா. சப்தம் கேட்டது, கம்பனுக்கு போய் சொன்னா. கம்பன் ஓடி வந்தான். ஸ்ரீ குழந்தை அண்ணா விட்டுடுன்னா கம்பன் யோசனை பண்ணி பார்த்தான். இவன் மோகி வேஷம் எல்லாம் போட்டு இருக்கான், நம்பறதுக்கு இல்ல. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்ல அழியும் அல்லன். உடனே அந்த குழந்தையும் பிடுங்கினா, அடிச்சான். அவள் உடனே வைஷ்ணவியா துர்கையா காட்சி கொடுத்து, உன்னை கொல்லக்கூடியவர் வேற இடத்துல வந்துதான், அனாவசியமா சின்ன குழந்தைகளை கொல்லாதேன்னு சொல்லிட்டு அவர் பாரத பூமி முழுக்க பல இடங்கள்ல மூகாம்பிகா அந்த மாதிரி இடங்கள்ல அவர் ஆச்சரியமா ஆவிர் பவிச்சுட்டான். இங்கெல்லாம் முடிஞ்சது. கம்சன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சான். உடனே வசுதேவர் தேவக்கின் இடத்துல மன்னிப்பு எல்லாம் கேட்டான். அதுக்குள்ள பொழுது விடுகிற சமயம் அங்க யசோத பார்த்தா தூங்கிட்டு இருந்தா. பயம் முடிச்சு முடிச்சு பார்த்தான். கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம், எல்லா தூங்கிட்டு கிடக்கிறதே. துஞ்சிதமான பாதம் கொண்டு யசோத வயிற்றுல ஒரு உத, இது என்னமோ உதைக்கிறதேன்னு பார்த்தா பக்கத்தை கண்ணங்கிறது ஒண்ணு படுத்துருக்கு. கோவிலுக்கு முழுக்கன்னு யானை குட்டி கணக்கா யசோதா, நான் குழந்தை பெற்றுட்டேன், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு குழந்தை பிறந்து துதிக்கிறா. பிரசவம் பார்க்கறதுக்காக வந்த ஜாதிகள்லாம் தூங்கி போயாச்சு. உலகத்திலேயே குழந்தைய பெற்றது, நான் குழந்தைய பெற்றேன்னு சொன்ன ஒரே அம்மா யசோதான். தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ தெரியல. உடனே அத்தனை பேர் என்னடி என்னடி குழந்தைய பெற்றுட்டு அத்தனை பேரும் பார்த்தா, என்னடி இது, அடி யசோத எப்படி இத கர்ப்பத்தை சுமந்து அவர் சொல்லி இவ்வளவு கொழுக்கு முழுக்குன் இருக்கேன், வயசான காலத்துல இப்படி ஒண்ணு வச்சிருக்காய், இப்படி குழந்தை மேல கண்ணு வச்சா நீங்க சும்மா இருங்கோடி அப்படின்னா. உடனே ஒரு வயசான பாட்டி வந்தா, ஏண்டி வயசான காலத்துல குழந்தை வச்சுக்கிறோம் கருப்பா இருக்குமோன்னு பயந்து நிறைய லேசியம் சாத்தியான்னு. ஆமா, அதான் குழந்தை கண்ணகரேல் இருக்கு, குழந்தை கண்ணகரேல் இருக்கு, தொட்டா ஒட்டிக்கிறது நீ கையிலேன்னு காலாம். அத்தனை பேரும் பார்த்தா, ஓடுவார் விழுவார் உகந்தாழிப்பார் நாடுவா நம்பியான் இந்துத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே வண்ண மாடங்கள் தூள் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தி என்னை சொன்னம் எதிர்கள் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தலாயிற்றே ஓடுவார் விடுவார் உடந்தாழிப்பா நாடுவா நம்பியான் இந்துத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை பத்தனின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே கதாரப்ய நந்தஸ்ய பிரஜய சர்வ சர்வித்திமா ஹரே நிவாச ஆத்மகுணைகி ரமா கிரீடம் அபூம்சித அப்படின்னு சுகபிரம சொன்னார். கிருஷ்ணன் எப்ப நந்த கோபுரத்தை வந்தானோ அப்போதிலிருந்து லக்ஷ்மியுடைய வாசஸ்தலமா நந்த கோபுரம் ஆயிற்று. சுகபிரம்ம மகரிஷி கிருஷ்ண மகோத்சவத்துல கிருஷ்ண குணோத்சவத்துல என்னெல்லாம் நடந்ததுன்னு சம்ஸ்கிருத்த சொல்றாரோ அது அத்தனையும் அப்படியே தெரியாதவர் தமிழ்ல பாசுரமா சொல்லிட்டு அப்படியே திட்டம் மாற்றமே இல்லை. அப்படி ஒரு கிருஷ்ண ஜனன முகோத்சவம் இன்னைக்கு இது அடியனுக்கு ஒரு அனுபவம். எத்தனையோ சந்தர்ப்பத்தை கிருஷ்ண ஜனன முகோத்சவம் சொல்லியிருக்கோம். கர்ப்பத்துல வச்சிருந்து தேவகியா சொல்லியிருக்கேன், பக்கத்துல மடியை கொண்டு யசோதியா சொல்லியிருக்கேன், இந்த வரல பிரத்யட்சமா கையில வச்சிருந்து சொல்றேன். அது என்னவோ அது மன்னூர் கிருஷ்ணனுடைய பிரசாதம். அதனால பிரத்யட்சமா கையில கொடுத்து சொல்ல வச்சிருக்கான் நல்லூர் கிருஷ்ணன். அவன் எப்பொழுதும் சதா சர்வதா நம்ம கூட இருந்து நம்ம கனகிரகம் பண்ணி எப்பொழுதுமே கிருஷ்ண தாசர்களா ராமனுக்கு தாசனா இருக்க வச்சிருக்கா. அதுவே அகோபாக்யம் அகோபாக்யம். ராதே கிருஷ்ணன். நாளைக்கு கோகுல லீலா. ராதே கிருஷ்ணா.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவத கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகீ காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ ராமாப்ரமேய சுவாமி கீ. ஜெய் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி கீ. ஜெய் ஸ்ரீ புரந்தரதாஸ் மகாராஜ் கீ. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. பகவான் நவநீத கிருஷ்ணன் வரப்பிரசாதி. இன்னைக்கு 7 மணிக்கு தான் அவன் ஜனனோத்சவமாக அவன் சங்கல்பம். நான் 6 மணிக்கு தான் முடிச்சணும் நினைச்சாலும் அவன் 7 மணிக்கு இருப்பான். சரி, மதுரால பயணம் இருக்க வைக்கலாம்னு பார்த்தா இல்ல, எனக்கு கோகுலம் இப்பயே கொண்டு வச்சுடுன்னு. ஏன்னா அது கோகுல கிருஷ்ணன் தான், இங்க இருக்கிற மதுரா கிருஷ்ணன் இல்ல. அதனால பகவான் பார்த்தா இங்க சொல்றமா நான் பாட்டுக்கு எண்ணெய் வச்சுன்னு ஓடி ஓடி ஒரு இடத்துல திருடின் இருக்கேன். தயவுசெய்து மதுரா கிருஷ்ணன் ஆக்கிடாரு, எனக்கு கோகுலத்தை கொண்டு வச்சுடும். ஏன்னா எந்த இடத்துலயுமே முடிச்சுட்டு ஆரம்பிக்கவே மாட்டேன். இங்கதான் முடிக்கிற மாதிரி முடிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு திரும்பி முடிச்சிருக்கோம். அதெல்லாம் நவநீத கிருஷ்ண சுவாமி சத்தியம் மல்லூர் அற்புதமான கஷேத்திரத்துக்கு இதை விட உதாரணம் எதுவும் வேண்டாம். கையில அவனே வந்துட்டான். வேற என்ன வேணும் அடியவனுக்கு? கிருஷ்ண ஜன மகோத்சவம் சொன்ன பிரயோஜனம் கிருஷ்ணனே கையில வந்தான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.